சகோதரனே, உங்களுக்கு நன்றி. நாம் நின்ற வண்ணமாக ஜெபத்தை ஏறெடுப்போமாக.
Author of life and giver of all good spiritual gifts. Hallelujah. We are indeed
சர்வ வல்லமையுள்ள தேவரே, ஜீவனின் காரணரே, எல்லா நன்மையையும் ஆவிக்குரிய வரங்களையும் தருபவரே, உம் சமூகத்தில் நாங்கள் கொண்டுள்ள மகத்தான அற்புதமான ஐக்கியத்திற்காக உண்மையாகவே நன்றியுடர்களாயிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜீவியத்தில் இது விசேஷித்த ஒன்றாக தெரிகின்றது. நாங்கள் எவ்வளவு நேரம் இங்கு தங்க நேரிட்டாலும் இது மறக்க முடியாத ஒரு சமயமாகவே உள்ளது. இந்த கூட்டத்தின் கடைசி இரவிலே தேவனே, பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு அவர்கள் மத்தியில் நின்று, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சத்தமிட்டு கூறினதாக நாங்கள் வேதத்தில் காண்கிறோம். பரலோக பிதாவே, அச்சம்பவம் மறுபடியும் நிகழவும், இன்றிரவு எங்களை ஊழியத்திற்கும் அவரோடு சமீபமாக நடப்பதற்கும் அழைக்கும் எங்கள் கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இம்முத்திரைகள் திறக்கப்பட்ட போது அவருடைய சத்தத்தில் நாங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இது கடைசி நாட்கள் என்றும் சமயம் அருகாமையில் உள்ளது என்றும் அவர் எங்களோடு பேசினார். பிதாவே, நாங்கள் கேட்கும் இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் அவருடைய மகிமைக்காக தந்தரலும். ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
I'd like to add this, that of all the services I've ever had,
என் ஜீவியத்தில் நான் நடத்தின எல்லா ஆராதனைகளை காட்டிலும் இவ்வாரம் நிகழ்த்தின ஆராதனை மிகவும் மகிமையுள்ளதாக இருந்தது என்பதை குறிப்பிட்டு கூற நான் விரும்புகிறேன். நான் எதை பெற்றிருந்த போதிலும் சுகமாக்கும் ஆராதனைகளில் மகத்தான அற்புதங்கள் நிகழ்வதை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இதுவோ அவை எல்லாவற்றிலும் மேலானதாக உள்ளது. இந்த ஆராதனை என் ஜீவியத்தில் மகத்தான ஒன்றாய் உள்ளது. இச்சிறு கூடாரம் வெளிப்புற அமைப்பில் வித்தியாசமான தோற்றத்தை பெற்றுள்ளது மாத்திரமன்று, உட்புறத்திலும் அது வித்தியாசமான அமைப்பையே பெற்றுள்ளது. இப்பொழுதோ என்னை அழைத்துக் கொண்டு போக பில்லி தாமதமாக வந்தான். நான் அவனை கேட்டதற்கு இன்னும் ஒரு கூட்டம், 100க்கும் அதிகமானவர்கள் இவ்வாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஆயத்தமாக உள்ளதாக பில்லி என்னிடத்திலே கூறினான். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் இப்பொழுது நீங்கள் தங்கியுள்ள ஸ்தலங்களில் சபைகள் இல்லாவிடில் இங்கு வந்து எங்களோடு ஐக்கியம் கொள்ள நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இந்த சபை திறந்தே உள்ளது என்பது நினைவிருக்கட்டும். நாங்கள் ஒரு ஸ்தாபனம் அல்ல, இது எக்காலத்தும் ஒரு ஸ்தாபனமாக ஆகிவிடாது என்று நம்புகிறேன். இங்கு மனிதரும் ஸ்திரீகளும் பையன்களும் பெண்களும் தேவனுடைய மேஜையில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்கிறார்கள். இங்கு எல்லாவற்றையுமே நாங்கள் பொதுவாய் அனுபவிக்கின்றோம். இப்பொழுது ஒரு அருமையான போதகர் நமக்கு உண்டு. அவர் ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஆகாரம் இவ்விடத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து ஒரு ஆண்டிற்கு முன்பாக தோன்றின ஒரு தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது முற்றிலும் உண்மையாகும். எல்லா வயதினருக்கும் ஞாயிறு பள்ளி நடத்த இந்த இடம் போதிய வசதி உள்ளதா இருக்கின்றது. அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். ஒரு சமயம் ஒருவர் என்னிடத்தில் வந்து, அவர் பிள்ளைகளை அனுப்புவதற்கு ஞாயிறு பள்ளி இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று கூறினார். இப்பொழுதோ அவை உள்ளன. ஆகவே உங்களுக்கு ஒரு சபை இல்லாமல் இருந்தால் நீங்கள் எங்களோடு ஐக்கியம் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒழுங்காக செல்வதற்கு நல்ல சபை ஒன்று இருக்குமாயின், அங்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமாயின், ஏன் அது வேறிடத்தில் அமைந்துள்ள நம்மை போன்ற வேறொரு குழுவாகும். ஆனால் உங்களுக்கு சபை இல்லாவிடில், நாட்டின் பல்வேறு பாகங்களில் இருந்தும் அநேகர் இங்கு வந்து தங்கி இதை தங்கள் சபையாகவே ஏற்றுக்கொண்டதாக நான் அறிகிறேன். உங்கள் எல்லோரையும் நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வர நாங்கள் வரவேற்கிறோம். நான் இவ்விடம் விட்டு சென்றபோது ஆராதனைகள் அனைத்தும் இக்கூடாரத்தில் நடைபெறும் என்று நான் கூறினேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. எதிர்காலத்தில் கர்த்தர் எனக்காக என்ன வைத்துள்ளார் என்பதை நான் அறியேன். நான் அதை அவர் கரங்களில் சமர்ப்பித்துள்ளேன். மூட நம்பிக்கையில் நான் விசுவாசம் வைப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நான் அவர் சமூகத்தில் காத்திருந்து அவருக்கென மேலான ஊழியத்தில் ஈடுபடும் ஸ்தலத்திற்கு ஏறி நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். என் ஊழியம் முடிவு பெறும்போது அவர் என்னை சமாதானத்துடன் அவர் வீட்டுக்கு ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். இப்பொழுது இக்கூடாரத்தின் மக்களின் ஒத்துழைப்பிற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இக்கூடாரத்தை சுற்றியுள்ள எல்லா வீடுகளிலும் தூரத்திலிருந்தும் கூட்டத்திற்கு வந்தவர்கள் தங்கியிருப்பதாக பில்லி இந்த வாரம் என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்தான். தங்குவதற்கு வேறு ஸ்தலங்கள் இல்லாதவர்களுக்கு உங்கள் வீடுகளை நீங்கள் திறந்து கொடுத்திருக்கின்றீர்கள். இப்பொழுது உண்மையிலேயே அது நல்ல கிறிஸ்தவ செயலாகும். சில வீடுகளில் மூளை முடுக்கள் எல்லாம் ஜனங்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு கடினமான நேரமாக இருந்து வருகிறது. ஏனெனில் கூடைப்பந்து விளையாட்டு போட்டிக்காக வந்திருப்பவர்கள் விடுதி அறைகளை ஏற்கனவே பதிவு செய்து விட்டதால் தங்குவதற்கோ அறைகள் கிடைப்பது கடினமாகிவிட்டது. மேலும் ஒரு மகத்தான குழு, அதாவது இந்த சிறு சபையில் 28 அல்லது 30 மாநிலங்களிலிருந்து ஜனங்கள் வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் அல்லாமல் இரு அயல் நாடுகளிலிருந்தும் இந்த எடுப்புதல் கூட்டத்திற்கு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். எனவே ஜனநெருக்கம் அதிகமாகிவிட்டது. ஜெஃபர்சன்வில் ஜனங்கள் அதிகம் பேரை காணவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் என்று நான் இன்று சிலரிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தேன். அதற்கு அவர்கள் எங்களால் உள்ளே நுழைய முடியவில்லை என்று பதிலளித்தனர். அதுவே காரணமாகும். காவல்துறையினரில் சிலரும் மற்றொரு கூட்டத்திற்காக உள்ளே வர வேண்டும் என்று விரும்பினர். அவர்கள் கூடாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே இது நிரம்பிவிட்டதால் உள்ளே வர முடியாமல் போயிடுச்சு என்று கூறினார்கள். பின்பு ஒருவேளை அவர்களுக்கு சமயம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. ஆகவே பல்வேறு ஸ்தலங்களில் இருந்தும் ஜனங்கள் வருகின்றனர். அதற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது எனக்கு தெரியாது, இச்செய்தியை பின்தொடர்ந்து 7 எக்காலங்கள் என்னும் வேறொரு செய்தி எழலாம். ஆனால் முத்திரைகளிலே உண்மையாக எல்லாமே அடங்கியுள்ளன. 7 சபைகள் அதில் காணப்படுகின்றன. அதை நாம் முதலில் பொருத்தினோம். அது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. ஆனால் அதனுடைய அந்த நேரம் இப்பொழுது திறக்கப்பட்ட முத்திரைகள் சபை எங்கு செல்கிறது என்றும் அது எவ்விதம் முடிவடைகிறது என்றும் நமக்கு காண்பிக்கின்றன. நமக்குள்ளதை நாம் காண பரலோகப்பிதா கிருபையாய் நம்மை அனுமதித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நான் இதை கூற விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நிகழ்த்திய பிரசங்கங்களின் பழைய குறிப்புகளை நோக்கி பார்க்கும் போது நான் எது சரியென்று அப்பொழுது நினைக்க முற்பட்டேனோ அதனையே நான் பிரசங்கித்துக் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் அது உண்மையான விளக்கத்திலிருந்து மாறுபட்டதாயிருந்தது. 4 முத்திரைகளையும் குறித்து நான் 20 நிமிட பிரசங்கத்தில் பிரசங்கித்தது உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்பட்ட 4 முத்திரைகளின் மேல் இருப்பவர்களை ஒன்றாக இணைத்து ஒரு வெள்ளை குதிரை சென்றது, அது ஒரு கால் ஆதிசபையா இருக்கலாம் என்றும், அடுத்த குதிரை சென்றது, அது பஞ்சத்தை குறிக்கிறது என்றும் இவ்விதமாக நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் வார்த்தையின் உண்மையான அர்த்தம் வெளிப்பட்ட போதோ நான் முன்பு பிரசங்கித்ததை காட்டிலும் அது முற்றிலும் 100 மைல்கள் தூரத்தில் உள்ளது போன்று மாறுபட்டதாயிருந்தது. எனவே நாம் விழித்திருந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இம்முறையும் அதை நாம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். நான் கூறின அநேக காரியங்களை சிலர் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்து நாம் நம்முடைய கர்த்தரை சந்திக்கும் போது நான் கூறினவை சரியென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் கூறினவை அது முற்றிலும் சரியானதாகும். இப்பொழுது பட்டணத்திற்கு வெளியிலிருந்து சுற்றிலும் உள்ள பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து வந்திருப்பவர்களே, இவ்வளவு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து உங்கள் விடுமுறைகளை இங்கு கழிக்க வந்திருக்கும் உங்கள் உத்தமத்தை நான் பாராட்டுகிறேன். உங்களில் சிலருக்கு தங்குவதற்கு இடம் கூட இல்லை. எனக்கு எப்படி தெரியும் என்றால் உங்களில் சிலருக்கு நான் இடவசதி செய்து கொடுத்தேன். உண்பதற்கு பணமில்லாதிருந்தும் சிலர் எப்படியாவது அவர்கள் கவனித்துக் கொள்ளப்படுவார்கள் என்றே இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, எங்கனமாயினும் செய்தியை கேட்க வேண்டும் என்னும் உங்கள் மகத்தான விசுவாசம் பாராட்டுக்குரியது. எல்லோருமே 100 அவிதமாக இருக்கிறார்கள். இந்த சபை கட்டும் போது அதை கட்டின என்னுடைய மைத்துனரை நான் சந்தித்து அவர் செய்த வேலையை நான் பாராட்டினதுண்டு. நான் கட்டிடம் கட்டுபவன் அல்ல, அதை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சதுரமூலை என்றால் என்னவென்பது எனக்கு தெரியும். அது சரிவர அமைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்று என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் அவர், நான் உமக்கு கூறுவது என்னவெனில், இது போன்ற ஒரு தருணம் எப்பொழுதுமே இருந்ததில்லை. எல்லோரும் ஒன்றாக வேலையில் ஈடுபடும் போது மனிதர் மத்தியில் இப்படிப்பட்ட ஒற்றுமையை நீர் கண்டிருக்கவே மாட்டீர் என்று கூறினார். சகோதரன் வூட்ஸ், சகோதரன் ராபர்ட்சன் எல்லோருமே அவரவர் வேலையை திறம்பட செய்தனர். ஒலி சப்தையல் இல்லை, அதாவது ஒலிபெருக்கியை சபையில் அமைத்துக் கொடுத்த சகோதரனை நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். எல்லாமே சரிவர நிறைவேறினது என்று அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு அவசியம் காணப்பட்ட போது அதை செய்வதற்கென்று ஒருவர் அங்கு வந்து நிற்பார். எனவே இம்முழு திட்டத்திலும் தேவன் காணப்பட்டார். அதற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். சபையில் அமர்ந்துள்ள பல பெரிய நன்கொடையாளர்கள், அதாவது இங்கு அமர்ந்துள்ள சகோதரன் டவ் மற்றும் சகோதரி டவ் அவர்களைப் போல, இதை கட்ட உதவியாக இன்னும் அநேகர் இதற்கென்று மிகுந்த பண உதவி செய்தனர். அவர்கள் எந்த குறையும் காணப்படாதபடிக்கு உதவி செய்தபடியால் செலுத்த வேண்டிய எல்லா தொகைகளும் செலுத்தி முடிந்துவிட்டது. ஆகையால் அதற்கென்று நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இது உங்கள் சபை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அநேக ஊழியக்காரர் தோன்றவும் ஏற்கனவே கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் இருப்பவர் இதனுள் வந்து இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஐக்கியம் கொண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டுமென கருதியே இது கட்டப்பட்டுள்ளது. எல்லோருக்கும் வரவேற்பு உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இப்பொழுது சில நேரங்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நான் ஸ்தாபன முறைமைகளை கண்டித்து பேசும்போது இங்கு குழுமியுள்ள போதகரையோ அல்லது ஏதாவது ஒரு சகோதரனையோ அல்லது சகோதரியோ குற்றப்படுத்துகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் எல்லா ஸ்தாபனங்களிலும் தேவன் தம் ஜனங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் ஸ்தாபனங்களை அங்கீகரிப்பதில்லை. ஸ்தாபனங்களில் உள்ள நபர்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் உள்ளார். அது ஸ்தாபனங்களை உடமையாக கொள்வதில்லை. ஜனங்கள் ஸ்தாபனங்களின் உடமைகளால் கட்டப்படும் போது ஸ்தாபனங்கள் கூறுவதை தவிர வேறொன்றையுமே அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நீங்கள் பாருங்கள், இதன் விளைவாக அவர்கள் மற்றவர்களோடு ஐக்கியம் கொள்ள தவறுகிறார்கள். தேவன் ஸ்தாபன முறைமைகளில் விருப்பம் கொள்வதே இல்லை. அவை தேவனால் நியமிக்கப்படாத உலக பிரகாரமான செயல்களாகும். ஆகவே இப்பொழுது நான் எந்த தனிப்பட்ட நபரை குறித்தும் சொல்லவே இல்லை. அது கத்தோலிக்க ஸ்தாபனமோ, யூத ஸ்தாபனமோ, அல்லது மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரசுத்தேரியன் ஸ்தாபனமோ, அல்லது மற்ற ஸ்தாபனமோ அல்லது ஸ்தாபனங்களோ, தேவன் தம் பிள்ளைகளை எல்லா ஸ்தாபனங்களுக்குள்ளும் வைத்துள்ளார். புரிகிறதா? அவர்கள் ஒரு நோக்கத்திற்காகவே அங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அநேக முறைகள் நான் நம்புகிறேன். அவர்கள் அங்கு வெளிச்சத்தை தந்து எல்லா இடங்களிலும் இருந்தும் முன்குறிக்கப்பட்டவர்களை கொண்டு வருவதற்கென வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மகத்தான நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை ஆகாயத்தில் ஒன்று கூடுவதற்கென அமைக்கப்படுவதை நாம் காண்போம். அவரை சந்திக்க நாம் எல்லோரும் மேலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். அத்தருணத்திற்காகவே நான் காத்துக்
கொண்டிருக்கிறேன். And tonight, on the final closing night, as usual,
இப்பொழுது அநேக காரியங்களை குறித்து கூறக்கூடும். கூட்டம் முடிய போகும் கடைசி இரவாகிய இரவில் சுகமளிக்கும் கூட்டங்களில் ஜனங்கள் மகத்தான செயல்கள் நிகழும் என படபடப்பான எதிர்பார்க்குதலோடு காத்துக்கொண்டிருப்பது வழக்கம். அதுபோலவே இன்றைக்கும் ஒவ்வொருவரும் மகத்தான செயல் நிகழ எதிர்நோக்கி இருக்கின்றனர் என்று நான் காண்கிறேன். முத்திரைகள் திறக்கப்பட்ட ஒவ்வொரு இரவும் அவ்வாறே நிகழ்ந்துள்ளது. இப்பொழுது இதை நான் தெளிவுபடுத்தி கூற விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் முத்திரையை குறித்த ரகசியம் என கரையில் வெளிப்பட்ட போது அது அதை குறித்து நான் ஏற்கனவே கொண்ட கருத்தை காட்டிலும் அல்லது ஏனையோர் அதை பற்றி கொண்டிருந்த கருத்தை காட்டிலும் முற்றிலும் முரண்பட்டதாய் அமைந்திருந்தது. அந்நேரத்தில் என் சிந்தையானது, அதாவது இன்று காலை நான் சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துவதற்கு காரணம் என்னவெனில், 8 நாட்களாக அந்த அறையில் ஜன்னல்கள் யாவையும் அடைத்துவிட்டு மின்சார விளக்கை போட்டு அங்கு தங்கியிருந்து வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டதன் பலனாக என் சுய சிந்தை ஆலோசிக்கும் தன்மையை இழந்து அது நின்று அப்பார் சென்று விட்டது. நான் காரில் ஏறி வேறெங்குமே செல்லவில்லை. சபைக்கென கடன் வாங்கிய பணத்துக்காக கையொப்பம் இடுவதற்காக சில சகோதரர்களோடு வங்கிக்கு ஒரு முறை செல்ல நேர்ந்தது. அங்கிருந்து திரும்பி வந்தவுடன் நான் நேரடியாக படிப்பதற்காக அறைக்குள்ளாக சென்று விட்டேன். ஆனால் இதுவரை அங்கு பெற்ற வெளிப்பாட்டிற்கு ஒத்த கருத்துக்கள் ஒன்றையும் யாருமே இதுவரை கூறியதில்லை. அவர்களோ அதை குறித்து திரும்ப திரும்ப விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காரியமும் இதற்கு முன்பு கூறப்பட்டிருக்கவில்லை. இது மிகவும் அதிசயமான நிகழ்வாக இருந்து வந்துள்ளது. நான் தற்போது தங்கியிருக்கும் சகோதரன் ஊட் அவர்களின் வீட்டில் எப்பொழுதுமே வாகனங்கள் நின்ற வண்ணமாகவே இருக்கும். இதுபோன்ற சமயங்களில் 8 அல்லது 10 பேர்கள் அவர்கள் வீட்டில் தங்குவது வழக்கம். ஆனால் இச்சமயத்திலோ ஒருவர் கூட அங்கு தங்கவில்லை. இன்று காலை நமது ரட்சகர் அவரது களைத்து போன தாசனாகி எனக்கு காண்பித்த கிருபையை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். ஒருவர் கேட்டிருந்த கேள்விக்கு நான் பதிலளித்தேன். எனக்கு தெரிந்தவரை அது சரியான பதில் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் சடுதியாக ஒரு பிள்ளையிடம் ஏதோ ஒன்றை நான் பிடுங்கினால் எவ்வாறு மனதில் குத்தப்படுவேனோ அவ்விதமான உணர்ச்சியை நான் பெற்றேன். நான் மிகவும் கடிந்து கொள்ளப்பட்டேன். ஆதலால் அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. சுகமளிக்கும் ஆராதனையை நான் ஆரம்பிக்க உந்தப்படுகின்றதால் அவ்வாறு இருக்கும். ஒருகால் அதிக நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நான் உடனடியாக ஜெபம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்காகவே அத்தகைய உணர்ச்சியை நான் பெற்றேன் என்றெல்லாம் எண்ணினேன். உடனே ஜெபம் செய்ய வேண்டியவர்கள் யாராவது உண்டா என்று கூடியிருந்தவர்களிடத்தில் கேட்டேன். ஆனால் சில நிமிடங்களில் அதன் காரணம் வெளிப்பட்டது. ஒருவர் என்னிடத்தில் நீங்கள் படித்த வாக்கியத்தை திரும்பவும் படிப்பீர்களா என்று கேட்டார். அப்பொழுது மேஜையின் மேலிருந்த துண்டு காகிதத்தை கையில் எடுத்து மறுபடியும் படித்து அதனை புஸ்தகத்துடன் ஒப்பிட்டு பார்த்தபோது கேட்கப்பட்ட கேள்விக்கு நான் தவறாக பதிலளித்திருப்பதை உணர்ந்தேன். பாருங்கள், நான் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது சம்பவிக்கும் போது அது தேவனுடைய சிந்தையாகத்தான் இருத்தல் வேண்டும். அவை நிகழும் போது உங்கள் சுய சிந்தையிலிருந்து நீங்கள் அப்பார் சென்றுவிட்டு உங்கள் சிந்தை, அதாவது இதனை நான் விவரிக்க முயற்சிக்காதிருக்கட்டும், ஏனெனில் அதை என்னால் விவரிக்கவே முடியாது. புரிகிறதா? என்னால் அதை விவரித்துக் கூறவே முடியாது. யாருமே அதை விவரித்துக் கூற முடியாது. எலியா என்னும் மனிதன் மலையின் மேல் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று வானத்தில் இருந்து எவ்வாறு அக்னியை வரவழைத்து அதன் பின்பு மழையையும் வரவழைக்க முடிந்தது. அதன் பின்னர் வேறொரு சமயத்தில் மூன்றரை வருடம் மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து அந்நாளில் மறுபடியும் மழை வர கட்டளையிட முடிந்தது. அவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவனாய் 400 தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய தைரியம் கொண்டு அதே சமயத்தில் அவனை கொல்ல முற்பட்டு கூக்குரலிட்ட ஒரு ஸ்திரீயின் பயமுறுத்தலுக்கு அஞ்சி ஜீவன் தப்ப அவன் ஏன் வனாந்திரத்துக்கு ஓடி போக வேண்டும்? பாருங்கள், எசபேல் அவள் அவனுடைய ஜீவனை எடுக்க சபதம் எடுத்திருந்தாள். தேவனுடைய பிரசன்னத்தையும் அங்கு நடந்த பெரிய அற்புதத்தையும் காண ஆகாவும் அவனுடைய ஆட்களும் அங்கே இருந்தனர். பாருங்கள், ஆவியானவர் அவனை விட்டு அப்பொழுது சென்றிருந்திருக்க வேண்டும். அவன் தன் சுய சிந்தையை கொண்டு எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருந்தான். பாருங்கள், அவன் தனக்காக சிந்திக்க முடியாதவனாயிருந்தான். தேவ தூதனோ அவனுக்கு நித்திரை அளித்து இளைப்பார செய்து பின்னர் நித்திரை என்று அவனை எழுப்பி அப்பங்களை புசிக்க செய்து மறுபடியும் அவனை நித்திரைக்குட்படுத்தி பின்னர் எழுப்பி அப்பங்களை கொடுத்து இவ்விதமாக செய்து கொண்டே வந்தான் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 40 நாட்கள் அளவும் எலியாவுக்கு என்ன சம்பவித்தது என்று நாம் அறிவோம். பின்னர் அவன் குகைக்குள்ளாக இழுக்கப்பட்டு அங்கே தேவன் அவனை அழைத்தார். இயற்கைக்கு அப்பால் சம்பவிக்கும் நிகழ்ச்சிகளுக்கு வியாக்கியானம் அளிக்க முயல வேண்டாம். உங்களால் அது முடியாது, புரிகிறதா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று அதை கண்டு முன்னேறி செல்வதேயாகும். இதுவரை நான் உங்களிடத்தில் இவைகளை குறித்து தெளிவாக்க முயன்று வந்தேன், ஆனால் இனிமேல் நான் அவ்விதம் செய்யப்போவதில்லை. நீங்கள் அதை முற்றிலும் விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, சிறிது கழித்து அது ஏனென்று உங்களுக்கே புலப்படும். இதுவரை நான் உண்மையாக இருக்கவே முயன்று வந்துள்ளேன், அதை தேவன் அறிவார். இன்று காலையிலும் கூட அந்த கேள்விக்கு நான் அறிந்தவரை உத்தமமாக பதிலளிக்கத்தான் முயன்றேன். வேத வாக்கியத்தின் முதலாம் பாகத்தை மாத்திரம் நான் படித்து பதிலளித்து விட்டேன், ஆனால் அது சரியான பதில் இல்லை. பரிசுத்த ஆவியானவரின் சிந்தையை அறிந்து கொண்டு பாருங்கள், கவனியுங்கள். கடந்த 2-3 நாட்களில் என்னவெல்லாம் சம்பவித்தன என்பதை நீங்கள் கவனியுங்கள். பாருங்கள், நான் கூறினேன், 700, 7000, 700 இக்காலை முயற்சித்துக் கொண்டே இருந்தேன். அது ஜனங்களால் கண்டறியப்பட்டது. பாருங்கள், ஆகவே அது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒன்று, வேறொரு முறை புறா என்று சொல்வதற்கு பதிலாக ஆட்டுக்குட்டி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அத்தவறை நானாகவே புரிந்து கொண்டுவிட்டேன். ஆனால் மற்றொரு தவறையோ நான் செய்த போது நான் தவறு செய்ததை உணரவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என் சிந்தையை கவர்ந்து என் தவறை உணர்த்தி காண்பித்தார். ஆகவே நான் கூறுவது யாவும் சரியென்று இரட்டிப்பாக நிலைவரப்படுகின்றது. நான் கூறுவது சரியாவென்று தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். அது சரி, அவர் அதை கவனிக்க விரும்புகிறார். அது சத்தியம் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர்தான் சத்தியத்தை அனுப்புகிறார். ஏனெனில் இவைகளை நான் சுயமாக கூறிவிட முடியாது. இவை வெளிப்படும் போது நானும் உங்களுடன் சேர்ந்து அதை கற்றுக் கொள்ளுகிறேன். ஆகவே நாம் கர்த்தரை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளவும், நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளவும், நான் பெற்றுள்ள அறிவிற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால் உள்ள கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் போதே வார்த்தையின் பேரிலான அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். எங்கள் பரலோக பிதாவே, அந்த மகத்தான இரவு இப்பொழுது வருகின்றது. ஒரு மகத்தான சம்பவம் நிகழ்ந்த அந்த மகத்தான மணி நேரம் இவை ஜனங்களை சுற்றிலும் உள்ளது. ஆகையால் பிதாவே, தேவன் இப்பொழுதும் சிங்காசனத்தில் நிற்கிறார் என்றும், அவர் தமது ஜனங்களை இன்னமும் நேசிக்கிறார் என்றும், இன்றிரவு ஜனங்களுடைய இதயங்களிலும் சிந்தனைகளிலும் எவ்வித சந்தேகமும் ஏற்படாதவாறு அவை வெளிப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆகவே அந்த மணி நேரம், உலகம் காண விழைந்த அந்த மணி நேரம் இப்பொழுது அணுகிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது மீட்பிற்காக கதறுகிறது. அந்த மூலக்கூறுகளோ அதை கொண்டு வர ஆயத்தமாய் உள்ளன என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. சபையை மறுபடியும் கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு அந்த மூலக்கூறுகள் ஆயத்தமாய் உள்ளன என்று நாங்கள் காண முடிகிறது. மணவாட்டியோ அவளுக்குரிய கல்யாண வஸ்திரம் தரித்துக் கொண்டு ஆயத்தமாவதை நாங்கள் காண முடிகிறது. வெளிச்சம் மினுக் மினுக்கென ஒளிர் விடுவதை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் முடிவுக்கு வந்துவிட்டோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுதும் பரலோக பிதாவே, 2000 வருடங்களுக்கு முன்பாக மகிமையில் சம்பவித்ததும் உம் அன்பார்ந்த அப்போஸ்தலனாகிய யோவான் காண சம்மதித்ததுமான அந்நிகழ்ச்சியை குறித்தே நாங்கள் பிரசங்கிக்கும் போது அல்லது போதிக்கும் போது, அதாவது இன்றிரவு அதன் பேரிலேயே பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே தம் வெளிப்படுத்துதலின் வல்லமையோடு முன்வந்து கடந்த சில இரவுகளில் அவர் செய்தது போன்று இப்பொழுதும் நாங்கள் அறிய வேண்டும் என்று இருப்பவைகளை வெளிப்படுத்த கோருகிறோம். எங்களையும் உம் வார்த்தையுடன் கூட இயேசுவின் நாமத்தில் உம்மை சமர்ப்பிக்கிறோம். ஆமென். நீங்கள் ஒரு கால் உங்கள் வேத புத்தகங்களை திறக்க விரும்பும் போது, இது இப்பொழுது வேதத்தில் காணப்படுகின்ற ஒரு சிறிய வசனம், வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை கொண்டது, ஆனால் அது கடைசி வசனம். சரியாக கூறினால் கடைசி முத்திரையாகும். இப்பொழுது சென்ற இரவு நாம் ஆறாம் முத்திரை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். முதலாம் முத்திரையில் அந்திகிறிஸ்து அறிமுகமாக்கப்படுகிறான். அவனுடைய சமயம் கடந்து வந்து அவன் எவ்விதம் புறப்பட்டு சென்றான் என்று நாம் பார்த்தோம். எவ்வாறு தேவனுடைய வல்லமையை பெற்ற மிருகம், அந்த ஜீவன், அந்திகிறிஸ்துவின் வல்லமை பெற்றிருந்த மிருகத்துடன் போரிட்டது என்று நாம் பார்த்தோம். இதை குறித்த எந்த கேள்வியும் யாருடைய சிந்தையிலும் இருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். பிறகு சபையின் காலத்தில் அந்திகிறிஸ்து புறப்பட்ட போது அவனை எதிர்க்க அந்த ஜீவன் ஒவ்வொன்றாக உடனே புறப்பட்டு சென்றது என்று நாம் கண்டோம். சபையின் காலம் முடிவடைந்த பின்னர் மிருகங்கள் தோன்றுவதில்லை என்றும் அங்கே முழு காட்சியும் மாறிவிட்டதையும் நாம் கண்டுகொண்டோம். புரிகிறதா? ஆனால் முன்வந்த அவைகள் சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் உபத்திரவ காலம் வருகின்றது என்பதை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்தன. நாம் கூறியவைகளோ சபையின் காலங்களோடு எவ்வளவு அழகாக பொருந்துவதை பாருங்கள். சபை காலங்களுக்கும் மற்றவற்றிற்கும் அதன் நேரங்களுக்கும் ஒரு இன்னி அளவு கூட பரிபூர்ணமாக பொருந்தாத ஒரு காரியத்தை நான் காணவில்லை. அதை பற்றி யோசித்து பாருங்கள். அப்படியானால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும். மனித சிந்தை இவைகளை ஆழ்ந்தறிந்து கொள்ளவே முடியாது. நாம் இப்பொழுது காண்பது என்னவெனில், கடைசி காலங்களில் என்ன சம்பவிக்கும் என்று இயேசு கூறிய வசனங்களை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் தியானிக்க கர்த்தர் அனுமதித்தார். இல்லையெனில் நாம் அதை எவ்விதம் கண்டிருக்க முடியும்? அவர் இங்கே அதை நமக்கு வெளிப்படுத்தி அதை அப்படியே வெளிக்கொண்டு வந்தார். அவர் அங்கே அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற அந்த பிரசங்கம், அவை ஆறு முத்திரைகளின் சம்பவங்களோடு சரியாக பொருந்துகின்றன. ஆனால் இயேசுவோ ஏழாம் முத்திரையை கூறாமல் விட்டுவிட்டார். புரிகிறதா? முத்திரைகள் உடைக்கப்பட்ட போது தேவன் ஏழாம் முத்திரையை எந்த ஒரு அடையாளத்தின் மூலமாகவும் அவர் வெளிப்படுத்தவே இல்லை என்பதை இங்கே கவனியுங்கள். பாருங்கள், அது தேவனோடு உள்ள ஒரு பரிபூர்ண ரகசியமாகும். கவனியுங்கள், நாம் வேதத்தில் ஏழாம் முத்திரையை வாசிக்கப் போகின்றோம். அது வெளிப்படுத்துகிற விசேஷம் எட்டாம் அதிகாரத்தில் உள்ளது. அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. ஏழாம் முத்திரையை குறித்து இதை மாத்திரமே நாம் அறிவோம். இப்பொழுது நாம் கவனிக்கப் போகிறோம். உங்களை நான் அதிக நேரம் பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை, ஏனென்றால் உங்களை அநேகர் இன்றிரவு பிரயாணப்பட்டு வீடு போய் சேர்ந்தாக வேண்டும். இன்று காலையோ மறுபடியும் சுகமளிக்கும் ஆராதனை வைக்க வேண்டும் என்றிருந்தேன். அப்படி வைத்திருந்தால் நீங்கள் மாலை வரை காத்திராமல் காலையிலேயே சென்று ஏதுவாயிருக்கும். நாம் இப்பொழுது நானும் கூட நான் வாழும் அரிசோனாவில் உள்ள டூசானுக்கு பிரயாணம் செய்ய வேண்டும். இப்பொழுது அதுதான் என்னுடைய வீடாய் உள்ளது. கர்த்தருக்கு சித்தமானால் நான் மறுபடியும் இங்கு வர விரும்புகிறேன். ஜூன் மாதத்தில் சில நாட்கள் இங்கு வர வேண்டும் என்று என் குடும்பத்தினர் வாஞ்சிக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்து உங்கள் எல்லோரையுமே சந்திக்க முற்படுவேன். நான் நடத்தவிருக்கும் அடுத்த கூட்டம் நியூ மெக்சிகோவில் உள்ள அல்பர்க்யூ என்னும் ஸ்தலமாகும். அங்கு 9, 10, 11 தேதிகளில் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன என்று நான் நினைக்கிறேன். வியாழக்கிழமை என்றும் பெரிய வெள்ளிக்கிழமை என்றும் நான் அங்குதான் இருப்பேன். எனக்கு மற்ற நிகழ்ச்சிகளும் உள்ளன. ஆகையால் இந்த கூட்டங்கள் முடியும் வரை என்னால் வேறு எதையுமே செய்ய முடியாது. ஆகவே வியாழன் இரவும் வெள்ளிக்கிழமை இரவும் நியூ மெக்சிகோவில் உள்ள அல்பர்க்யூவில் நான் கூட்டங்கள் நடத்துவேன்.
The next known close is potentially, we don't know for sure, that's to be with my
அதன் பின்னர் வடக்கு கரோலினாவில் உள்ள சதன் பைன்ஸ் என்னும் ஸ்தலத்தில் உள்ள நள்ளிரவு சத்தம் என்னும் பெயர் கொண்ட குழுவின் அங்கத்தினர்களை கொண்ட நல்ல நண்பர்களோடு நான் தங்குவேன். இப்பொழுதும் அவர்கள் செய்தியை தொலைபேசியின் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் லிட்டில் ராக் என்னும் ஸ்தலத்தில் உள்ள இயேசுவின் நாமம் ஜனங்களிடத்தில் வந்துள்ளனர். அங்கிருந்து எனக்கு தந்தி அடித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆர்கன்சாஸில் உள்ள லிட்டில் ராக் என்ற இடத்தில் கூட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு முதற்கொண்டு நான் ஒரு இரவாகிலும் அவர்களுடன் பேச வேண்டும் என்று அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். ஆகவே அவர்கள் கூட்டத்தை குறித்து விளம்பரம் செய்துவிட்டு பின்னர் எனக்கு தெரியப்படுத்தலாம் என்று நான் அவர்களிடத்தில் கூறினேன். அவர் இப்போதுதான் கூப்பிட்டாரா? சரி, என்ன கூறுகிறீர்கள்? ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்திலா? நான் தவறாக புரிந்து கொண்டேன். 24 மே மாதமா? ஜூன் 24 முதல் 28 வரை. ஆகவே அது விளம்பரம் செய்தாகிவிட்டது. கர்த்தருக்கு சித்தமானால் நான் அங்கு செல்வேன். பாருங்கள், நான் அக்காரியங்களை செய்ய விரும்புவதன் காரணத்தை சிறிது நேரத்துக்கு பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். புரிகிறதா? நீ போ என்று கர்த்தர் சொல்லும் இடத்திற்கு மாத்திரமே நான் போக விரும்புகிறேன். ஏனெனில் சத்து எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன். ஆகவே பின்னாலே போ என்று என்னால் சொல்ல முடியும். புரிகிறதா? பார்த்தீர்களா? பாருங்கள், நீங்கள் அப்பொழுது நிற்பதோ ஸ்திரமான ஸ்தலமாகும். அவர் உங்களை ஒரு இடத்திற்கு அனுப்பினால் அவர் தாமே உங்களை கவனித்துக் கொள்வார். பாருங்கள், ஆனால் நீங்களோ யூகித்து ஒரு இடத்திற்கு சென்றால் அதை பற்றி எனக்கு தெரியாது, ஒரு நாள் அவர் அங்கே உங்களோடு இருக்க மாட்டார். எனவே அவருடைய சித்தத்தை நிச்சயமாக அறிந்த பின்னரே அவரிடம் செல்ல நான் விரும்புகிறேன். அவர் கூறாத எத்தனையோ காரியங்களை நான் செய்திருக்கிறேன், ஆயினும் என்னால் இயன்றவரை அவருடைய சித்தத்தை நான் நிச்சயமாக அறிய விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இங்கு ஒரு வசனம் மாத்திரமே உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அதை குறித்து சற்று சிந்திக்கலாம். நாம் ஏழாம் அதிகாரத்தை விட்டுவிட்டோம் என்பதை கவனியுங்கள். ஆறாம் அதிகாரத்தில் ஆறாவது ஆறாம் முத்திரை முற்று பெறுகிறது. ஆனால் ஆறாம் முத்திரைக்கும் ஏழாம் முத்திரைக்கும் இடையில் சில காரியங்கள் சம்பவிக்கின்றன. அவை எவ்வளவு அழகாக ஆறாம் அதிகாரத்துக்கும் ஏழாம் அதிகாரத்துக்கும் இடையே
வைக்கப்பட்டுள்ளன.
நாம் ஏழாம் அதிகாரத்தை கவனிக்கும் போது ஆறாம் முத்திரைக்கும் ஏழாம் முத்திரைக்கும் இடையில் ஒரு இடைவெளி உண்டு என்பதை நாம் கவனிக்கிறோம். வெளிப்படுத்துற விசேஷ புத்தகத்தில் ஆறு ஏழு அதிகாரங்களின் நடுவில் இந்த இடைவெளியானது ஆறு ஏழு முத்திரைகளின் நடுவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் இதை கவனிக்க விரும்புகிறோம். இந்த சிறியளவான நேரத்தை நாம் கவனிக்க வேண்டியது நமக்கு மிக மிக முக்கியமானதாகும். இப்பொழுது வெளிப்படுத்துற விசேஷம் நாலாம் அதிகாரத்திற்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்பது இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். நான்கு குதிரைகளின் மீது சவாரி செய்தவர்கள் கடந்து சென்ற பிறகு சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. புரிகிறதா? சபைக்கு நிகழவிருக்கும் யாவும் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் வரை நிகழ்ந்து விடுகின்றன. அந்தி கிறிஸ்துவின் இயக்கத்தில் நிகழவிருக்கும் யாவும் கூட நான்காம் அதிகாரத்தோடு நிறைவு பெறுகின்றது. அந்தி கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்குமான யாவுமே வெளிப்படுத்தல் நான்காவது முத்திரையில் முடிவுறுகிறது. அதன் பின்னர் அந்தி கிறிஸ்து அவன் சேனைகளோடு தன்னுடைய அழிவிற்கிற வருகிறார். இயேசு கிறிஸ்து அவர் சேனைகளோடு வருகிறார். இத்தகைய பழைய யுத்தம் காலம் என்று ஒன்று உண்டாவதற்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாகும். ஆகவே அப்பொழுது அவர்கள் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டனர். அவர்கள் பூமிக்கு வந்தனர். மறுபடியும் யுத்தம் தொடங்கியது. ஏனெனில் ஏவாள் தனக்கு அரணாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் எல்லையை
மீறிவிட்டார்.
அன்று முதல் சாத்தான் தேவனுடைய வார்த்தையுடன் போராடி வென்றான். ஏனெனில் தேவனுடைய பிரஜையில் பலவீனமான ஒருத்தி இதற்கு காரணமாக இருந்துவிட்டான். ஒவ்வொரு முறையும் சாத்தான் அவிதமாக யுத்தத்தில் வெற்றி கொண்டு வருகிறான். அதற்கு காரணம் தேவனுடைய பிரஜைகள் அவருடைய வார்த்தையின் எல்லையை மீறுகிறார்கள். இக்கடைசி சபையின் காலத்தில் ஸ்தாபன முறைமைகளின் மூலம் இதுவே சம்பவித்துக் கொண்டு வருகின்றது. ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான அசலான பரிசுத்த சபை குதிரை மேல் சவாரி செய்யும் பொய்யனுடன் சேர்ந்து வார்த்தையை ஏற்க மறுத்து சபையை வார்த்தையிலிருந்து மனித பிரமாணங்களுக்கு மாற்றிவிட்டது. இப்பொழுது ரோமன் கத்தோலிக்க சபையானது தத்துவங்களின் பேரில் கட்டப்பட்டுள்ளது என்பதை உங்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? அதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? முற்றிலுமாக, நிச்சயமாக. ரோமன் கத்தோலிக்க சபையும் அதை நிச்சயமாகவே ஒப்புக்கொள்கிறது. அதனோடு மட்டுமல்ல, ஆகையால் இதை கூறுவதால் அவர்களுடைய இதயம் புண்படாது. ஏனென்றால் அவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். அண்மையில், அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மரியாள் உயிர்த்தெழுந்து விட்டாள் என்னும் வேறொரு கொள்கையை அவர்கள் புகுத்தியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? செய்தித்தாள்கள் அதை பிரசுரித்தன. நிச்சயமாக, பாருங்கள், இவை அனைத்தும் புதிய ஸ்தாபன கொள்கை. பாருங்கள், அவை முழுவதும் ஸ்தாபன கொள்கையே அன்றி தேவனுடைய வார்த்தையே அல்ல. பாருங்கள், அண்மையில் நான் ரோமன் கத்தோலிக்க குருவானவர் ஒருவரை பேட்டி கண்ட போது அவரோ, திரு பிரணாம் அவர்களே, தேவன் தம்முடைய சபையில் இருக்கிறார் என்றார். நானோ, தேவன் தம் வார்த்தையில் இருக்கிறார் என்று பதிலளித்தேன். அப்பொழுது அவர், நாம் இதை குறித்து தர்க்கிக்கவே கூடாது என்றார். நானோ அவரிடத்தில், நான் தர்க்கித்துக் கொண்டிருக்கவில்லை, நான் அறிந்துள்ளதை மாத்திரமே கூறுகிறேன். தேவன் தம் வார்த்தையில் இருக்கிறார், அதுதான் உண்மை. ஒருவன் எதையாவது அதனோடு கூட்டினால் அதை எடுத்து போட்டார் என்று வேதம் கூறியுள்ளது என்று கூறினேன். அவர் கிறிஸ்து தம் சபைக்கு வல்லமையை அளித்து அவர்கள் பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று கூறினார் என்றார். அதற்கு நானோ, ஆம், அது முற்றிலும் உண்மை என்றேன். அவர் அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு பாவத்திலிருந்து விடுவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று நாங்கள் எண்ணுகிறோம் என்று கூறினார். அப்பொழுது நான், சபை எதை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டதோ அல்லது எதை செய்ததோ அவிதமாகவே நீங்கள் செய்தால் நான் ஒப்புக்கொள்வேன். அப்படியானால் உங்கள் பாவம் மன்னிப்புக்கு என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள தண்ணீர் இங்கு ஆயத்தமாக உள்ளது. ஒருவன் பாவ நிவர்த்தி ஆகிவிட்டது என்று சொல்வதனால் அது நிவர்த்தி ஆகாது என்றேன். பாருங்கள், புரிகிறதா? அது முற்றிலும் சரியே. திறவுகோள்களை கொண்ட பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் செய்து கவனியுங்கள். ரோமன் கத்தோலிக்கர் பேசிக் கொள்ளும் திறவுகோள்கள் பேதுருண்டத்தில் தான் இருந்தன என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அப்போது அந்த மனிதர், சகோதரரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுருவோ பிரதியுத்தரமாக, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். எதற்காக? பாவம் மன்னிப்பு சென்று. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாயகத்தை வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அது உண்மையாகும். அதனுடன் அது முற்று பெற்றுவிட்டது. எல்லாமே முடிவுகின்றது. அது அதை செய்தது. இப்பொழுது ஆனால் நான் உங்களுக்கு காண்பித்த வண்ணம் அந்திகிறிஸ்து வந்து என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஆகவே இதை குறித்து சிந்தித்து பார்க்கும் போது இத்தனை ஆண்டுகளாக அது நிகழ்ந்து வருவதை நாம் காண்கையில் இங்கே அது முற்றிலுமாக நேரடியாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நாம் அறியலாம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்துக்கும் 7 அதிகாரத்துக்கும் ஒரு இடைவெளி உண்டு என்று நாம் கவனிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துகின்றது. 7 அதிகாரம் காரணமின்றி எழுதப்படவில்லை. அது காரணமின்றி இடையிலும் வைக்கப்படவில்லை. பாருங்கள், அது ஒரு நோக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் வெளிப்பாடாக. எப்படியாய் கணித ரீதியாக இந்த ரகசியம் எவ்வளவு அழகாக வேதத்திற்குள் சரியாக பொருந்துகிறது என்பதை கவனியுங்கள். தேவனுடைய கணிதத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? இல்லை என்றால் நிச்சயமாகவே நீங்கள் இறந்து போவீர்கள். இல்லாவிடில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சரிவர புரிந்து கொள்ளாமல் தவறி போவீர்கள். தேவனுடைய ஒழுங்கின்படி அமைந்துள்ள கணிதத்தில் 4 அல்லது 6 அல்லது மற்றொன்றை என்ற உங்கள் சொந்த எண்ணிக்கைகளை புகுத்துவீர்களேயானால் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பசு மரத்தின் மேல் புல்லை தின்பது போன்ற ஒரு தவறான காட்சியை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் நிச்சயமாகவே தவறி போய்விடுவீர்கள். ஏனென்றால் தேவன் ஒருபோதும், அதாவது தேவனுடைய எல்லா வார்த்தையும் கணித ரீதியாக அமைந்துள்ளது. ஆமையா, மிகவும் பூரணமானது. அதை போன்று கணிதத்தில் பரிபூர்ணமான வேறெந்த இலக்கியமும் எழுதப்படவே இல்லை. இப்பொழுது 8 அதிகாரம் 7 முத்திரை நிகழ்ந்த ஸ்தலத்தை மாத்திரம் குறிப்பிடுகின்றது. வேறொன்றும் அங்கு வெளிப்படவில்லை. 7 முத்திரையில் வேறொன்றும் வெளிப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது அதற்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இது 7 முத்திரையின் வெளிப்படுத்தலானது மிகவும் அமைதியாய் உள்ளது. எனக்கு மாத்திரம் சமயம் இருந்தால் சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க முயற்சிப்பேன். ஆதியாகமம் தொடங்கி இந்த 7 அதிகாரம் அல்லது இந்த 7 முத்திரை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதியாகமத்தில் துவக்கத்தில் இருந்தே இந்த 7 முத்திரை, அதாவது இந்த முத்திரைகள் தொடர்ந்து வந்தன. இன்று காலையில் நாம் இவைகளை குறித்து பேசினது நினைவில் இருக்கிறதா? ஆகவே இன்றிரவும் அதை குறித்து நாம் பேசும்போது 7 முத்திரையை அடைந்தவுடனே அது வேறுபடுகின்றது என்பதை கவனிக்கவும். ஆம், இயேசு கிறிஸ்து முடிவு காலத்தை குறித்து பேசின போது அவர் 6 முத்திரைகளை பற்றி பேசினார். ஆனால் 7 முத்திரையை அடைந்த போது அவர் நிறுத்திக் கொண்டார். இதோ அது, பாருங்கள், இது ஒரு மகத்தான காரியம். இப்பொழுது 6 முத்திரையையும் 7 முத்திரையும் இணைக்கும் 7 அதிகாரத்தை குறித்து நாம் சற்று பேசப் போகிறோம். ஏனெனில் நாம் பேசுவதற்கு அது ஒன்று மாத்திரமே உள்ளது. 6 முத்திரைக்கும் 7 முத்திரைக்கும் இடையில் இஸ்ரவேலர் அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது யெகோவா சாட்சிகள் என்னும் குழுவை சார்ந்த என் நண்பர்கள் அநேகர் இங்கே இருக்கிறார்கள். ஒருவாள் அவர்களில் சிலர் இன்னும் யெகோவா சாட்சிகளாக இருக்கலாம். அவர்கள் எப்பொழுதுமே திரு ரசல் என்பவர் இந்த 144,000 பேர் கிறிஸ்துவின் இயற்கைக்கு மேம்பட்ட மனவாட்டியை குறிப்பதாக கருத்து கொண்டிருந்ததையே கூறி வந்தனர். பாருங்கள், ஆனால் அது உண்மையல்ல. இவர்களுக்கும் சபையின் காலங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அவர்கள் முற்றிலும் இஸ்ரவேலர் ஆவர். இன்னும் சில நிமிடங்களில் அவ்வாக்கியங்களை நாம் படிக்கப் போகின்றோம். இப்பொழுது 6 முத்திரை, இப்பொழுது இந்த இடைவெளி முத்திரைகள் இடையே உள்ள இந்த 144,000 யூதர்கள் சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் உபத்திரவ காலத்தில் அழைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டவர்கள். பாருங்கள், எனவே அவர்களுக்கும் சபையின் காலங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இது வேத வாக்கியங்களுடன் அருமையாக பொருந்துகின்றது. தானியேல் கூறின கடைசி 3.5 வருடங்கள் தானியேலின் ஜனங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன, புறஜாதிகளுக்கு அல்ல. தானியேலின் ஜனங்களுக்கு. தானியேல் ஒரு யூதன்.
இஸ்ரோல் பிலீவ்ஸ் ஓன்லி ஹர் ப்ராஃபெட்ஸ் அண்ட்
இஸ்ரவேலர் இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட தங்களுடைய தீர்க்கதரிசிகளை மாத்திரமே விசுவாசிப்பர் என்பதை இப்பொழுது கவனிக்கவும். அப்போஸ்தல சபையின் காலம் முதற்கொண்டுள்ள சபையின் காலங்களில் புராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் கூட ஒருபோதும் இருந்ததில்லை. அவ்விதம் யாராயிலும் இருந்தால் எனக்கு காண்பியுங்கள். ஒருபோதும் இல்லையே.
They had in the early apostolic age one called Agabus, which was a vindicated prophet.
ஆதி அப்போஸ்தல காலத்தில் அகபு என்னும் தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் புறஜாதியார் தேவனுடைய உரிமைக்குள் வந்தபோது, நாம் நேற்று படித்தது போல, பேதுருவுக்கு பிறகு பவுல் புறஜாதியரிடம் திரும்பி அவருடைய நாமத்திற்கென்று புறஜாதிகளிலிருந்து ஒரு கூட்ட ஜனங்களை, அதாவது மனவாட்டியை ஆயத்தம் செய்ய தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றிருந்தான். ஆனால் புறஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருந்ததாக சரித்திரத்தில் சான்று எதுவுமே இல்லை. நீங்கள் சரித்திரத்தை படித்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் தீர்க்கதரிசி புறஜாதிகளுக்கு இருந்திருப்பார் என்றால், அது தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முரண்பாடு உள்ளதாக அமைந்திருக்கும். சரியா? முதலாவது சென்ற மிருகம் ஒரு சிங்கமாகும். அதுதான் தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தை. அதற்கு அடுத்ததாக சென்றதோ கிரியை, தியாகம். அதற்கு அடுத்தபடியாக சென்றது மனிதன், உபாயம். ஆனால் இந்த கடைசி காலங்களில் இதுவரை தவறாக நடத்தப்பட்ட, இழக்கப்பட்ட, செய்யாமல் விடப்பட்ட, போதிக்கப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சரியாக்கப்படும். சபைக்கு மறுபடியும் வரும் என்னும் வாக்குத்தத்தை நாம் பெற்றுள்ளோம். ஏனெனில் ஏழாம் தூதனின் செய்தி தேவனுடைய ரகசியங்களை பூர்த்தியாக்கும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. இவைகளை குறித்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இவை யாவும் வேத வாக்கியங்களோடு முற்றிலுமாக பொருந்துகின்றன என்பதை நாம் காண்கிறோம். அதுதான் காரணம். இப்பொழுது இந்த நபர் காட்சியில் வரும்போது எப்படி இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவர் வரும்போது நினைவிருக்கட்டும், அது மிகவும் எளிமையுள்ளதாக இருப்பதால் சபை ஸ்தாபனங்கள் யாவும் அதை காண தவறிவிடும். சீர்திருத்தக்காரர்களின் பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்ட ஸ்தாபனங்களுக்கும் அவர்களுடைய போதங்களுக்கும் உறுதியாக எதிர்க்கின்ற தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? இப்பொழுது ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே அந்த தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தை ஏற்று நிறைவேற்ற முடியும். நான் அறிந்தவரை அது பூமியில் இருந்த ஒரே ஒரு ஆவி. அது அவனுடைய காலத்தில் தோன்றும் எலியாவாக இருக்க வேண்டும். அது அவ்விதமாகவே இருக்கும் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. அது கிறிஸ்துவின் ஆவியே அன்றி வேறல்ல. கிறிஸ்து தோன்றின போது அவர் தேவனுடைய பரிபூர்ணமாய் இருந்தார். அவர் அந்த தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தேவன். புரிகிறதா? பாருங்கள், கிறிஸ்துவைய காலத்தவர் எவ்விதம் வெறுத்தனர் என்பதை பாருங்கள். ஆனால் எவ்வாறு தோன்றுவார் என்று தேவனுடைய வார்த்தை கூறினதோ அவ்வண்ணமாகவே அவர் தோன்றினார். ஆனால் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் அவருக்குள் வாசமாயிருந்து ஜனங்களின் சிந்தையை பகுத்தறிதல் போன்ற காரியங்களை செய்த தேவனுடைய ஆவியை, அசுத்த ஆவி என்று அவர்கள் தேவதூஷணம் செய்த காரணத்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் புறம்பாயினர். அவரை குறி சொல்கிறவன் என்றும் பிசாசு என்றும் அழைத்தார்கள். குறி சொல்கிறவன் ஒரு பிசாசு. பாருங்கள், பிசாசின் ஆவி நிச்சயமாகவே. அது உங்களுக்கு தெரியுமா? முற்றிலும் சரி. குறி சொல்லுபவன் ஒரு தீர்க்கதரிசியை போல் பாவனை செய்கிறபடியால் அது தேவனுக்கு முன்பாக தேவ தூஷணமாக கருதப்படும். வேதாகமத்தில் கூறிய தானியேலின் மூன்றரை வருடங்கள் எவ்வளவு நன்றாக பொருந்துகிறது என்று இப்பொழுது கவனித்து பாருங்கள். கவனியுங்கள், இஸ்ரவேலின் விசுவாசிக்கு, விசுவாசிகளுக்கு அளிக்கப்பட்ட தீர்க்கதரிசியை அவன் தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்பு விசுவாசிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவிக்குரியவனாக அல்லது தீர்க்கதரிசியாக இருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். சொப்பனங்களுக்கு அர்த்தம் விவரிப்பேன். யாருக்காயிலும் சொப்பனம் நேர்ந்தால் தீர்க்கதரிசியால் அதன் அர்த்தத்தை விவரிக்க முடியும். ஒருவன் தரிசனம் கண்டால் அது என்னவென்பதை அவன் வெளிப்படையாக கூறுவான். தரிசனங்களின் மூலமாகவும் சொப்பனங்களின் மூலமாகவும் என்னை வெளிப்படுத்துவேன், என்னை வெளிப்படுத்துவேன். அந்த தீர்க்கதரிசி கூறினது நிறைவேறினால் அவனுக்கு செல்வது, ஏனெனில் நான் அவனுடன் கூட இருக்கிறேன். அது நிறைவேறாமற் போனால் அவனுக்கு பயப்பட வேண்டாம். ஆம், சரி, அவனிடத்திலிருந்து விலகியிருங்கள். அவனை தனியே விட்டுவிடுங்கள். பாருங்கள், இப்பொழுது இஸ்ரவேலர் எக்காலத்தும் அதை மாத்திரமே விசுவாசிப்பார்கள். நீங்கள் அதை காணவில்லையா? ஏன் இன்றைய நான் கற்பிக்கும் பாடத்தை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்? ஏனெனில் அது தேவன் இஸ்ரவேலருக்கு அளித்த கட்டளையாகும். புறஜாதியார் எத்தனை கைப்பிரதிகளை இஸ்ரவேல் நாட்டில் கொடுத்து பரப்பினாலும் எனக்கு கவலை இல்லை. உங்கள் அக்குளில் வேத புத்தகத்தை கொண்டவர்களாய் இஸ்ரவேல் நாட்டுக்கு சென்று இதை அல்லது மற்றவை நிரூபிக்க நீங்கள் முயன்றாலும் எனக்கு கவலையே இல்லை. அவர்கள் தீர்க்கதரிசி அன்றி வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் தீர்க்கதரிசி மாத்திரமே தேவனுடைய வார்த்தையை சரியான இடங்களில் பொருத்தி தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். அப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிப்பார்கள். அது உண்மை. பென்டன் ஹார்பர் என்ற இடத்திலிருந்து ஒரு யூதரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். வாழ்நாள் பூராவும் குருடனாயிருந்த ஜான் ரயன் என்பவர் பார்வையடைந்தார். அவர்களும் தாவீதின் வீட்டுக்கு என்னை கொண்டு சென்றனர். அங்கிருந்து நீண்ட தாடியோடு வெளியே வந்த இந்த யூதரபி ஒருவரின் இடத்தில், நீங்கள் எந்த அதிகாரத்தினால் ஜான் ரயனுக்கு பார்வையளித்தீர் என்று கேட்டார். அதற்கு நானோ தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று பதிலளித்தேன். அதற்கு அவரோ, தேவனுக்கு குமாரன் உள்ளார் என்பதை நம்பவே முடியாது என்றார். பாருங்கள், மேலும் அவர் தேவனை மூன்று துண்டுகளாக வெட்டி அவரை மூன்று தெய்வங்களாக்கி யூதர்களிடத்தில் உங்களால் கொடுக்க முடியாது, நீங்கள் எல்லோரும் அஞ்ஞானிகளின் கூட்டம் என்று கூறிவிட்டார். அப்பொழுது நான் அவ்வாறு தேவனை மூன்று துண்டுகளாக வெட்டுவதில்லை என்று கூறினேன். அப்பொழுது நானோ, ரபி, உங்கள் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தவறாக கூறினார் என்று நீங்கள் விசுவாசிப்பது உங்களுக்கே விசித்திரமா இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, எங்கள் தீர்க்கதரிசிகள் தவறு ஒன்றையும் கூறினதே இல்லை என்று கூறினார். நான் ஏசாயா 9:6 ஏசாயா யாரை குறித்து உரைத்தார் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, மேசியாவை குறித்துதான் என்று கூறினார். அப்படியானால் மேசியா என்பவர் மனித தீர்க்கதரிசியாக இருப்பார், அப்படித்தானே என்று நான் கேட்டேன். அவரும், ஆமையா, அது உண்மைதான் என்றார். நான், இயேசு எங்கே அதற்கு குறைவாக இருந்தார் என்று எனக்கு காண்பியுங்கள் பார்க்கலாம் என்றேன். அவர் சொன்னார், அதாவது மேசியாவாகிய தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் உரிய உறவு என்னவாக இருக்கும் என்று நான் கேட்டேன். அவரோ அதற்கு பிரதியுத்தரமாக, அவர் தேவனாயிருப்பார் என்றார். அதற்கு நானும், நீர் கூறுவது உண்மையே, இப்பொழுது அவருமே நீங்கள் அதை வார்த்தையில் பெற்றிருக்கிறீர்கள் என்றேன். எனவே எனக்கு புரிய வைக்க அங்கு நின்று கொண்டிருந்த அந்த யூதருக்கு அவனுடைய கண்களில் நீர் ததும்பி கன்னங்களில் வழிந்தோடியது. எனவே அவர் என்னிடத்தில், வேறு ஒருமுறை நீங்கள் சொல்வதை கேட்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டார். நானோ, ரவி, நீர் அதை விசுவாசிக்கிறீரா என்று கேட்டேன். அவர், கவனியுங்கள், தேவர் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றார். அவர் புதிய ஏற்பாட்டில் இருந்து வசனத்தை கூறுகிறார் என்பதை நான் அறிந்திருந்தேன். சரி, அதற்கு என்ன சொல்கிறீர் ரவி என்று நான் கேட்டேன். அதற்கு அவரோ, அதை நான் பிரசங்கித்தால் கீழே பள்ளத்தாக்கில் நான் என்னுடைய போஜனத்திற்காக நான் பிச்சைதான் எடுக்க நேரிடும் என்று கூறிவிட்டார். நானும் அவரிடத்தில், அப்படியானால் உங்களைப் போல இருப்பதை விட நான் கீழே சென்று என்னுடைய சாப்பாட்டிற்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பேன் என்றேன். யூதனுக்கோ இன்னமும் பணத்தின் பேரில் தான் சிந்தை உள்ளது. புரிகிறதா? பார்த்தீர்களா? நான் தேவனிடத்திலிருந்து அகன்று போய் என் பெயர் அந்த கட்டிடத்தில் பொன்னினால் பொறிக்கப்படுவதை பார்க்கிலும் நான் தேவனோடு ஒன்றுபட்டு உப்பு பிஸ்கோத்தையும் தண்ணீரையும் குறித்து வாழ்வதையே விரும்புவேன், எனக்கு அது தெரியும் என்று நான் கூறினேன். அதன் பின்னர் அவர் நான் சொல்வதற்கு செவி கொடுக்க மறுத்துவிட்டார். ஆகவே அவர் உள்ளே சென்று விட்டார். ஆனால் அதுவேதான், நீங்கள் தேவனை இரண்டு அல்லது மூன்று துண்டுகளாக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று அழைத்து மூன்று தெய்வங்களாக ஒரு யூதனுக்கு சமர்ப்பிக்க முடியாது. அவருடைய கற்பனை யாதனை என்னையன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். இயேசு என்ன கூறினார்? இயேசு, இஸ்ரவேலே கேள், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர், ஒரே தேவன் என்று கூறினார். மூன்று அல்ல, யூதர்களுக்கு மூன்று தெய்வங்களை நீங்கள் அளிக்க முடியாது. இல்லை, எந்த ஒரு தீர்க்கதரிசி மூன்று தெய்வங்களை குறித்து பேசவே மாட்டான். இல்லை, அவர் அவரிடம் பேசுவதை நீங்கள் கேட்கவே முடியாது. இல்லை ஐயா, ஏனெனில் அது அஞ்ஞான பழக்க வழக்க காலங்களிலிருந்து தோன்றியதாகும். ஆம் ஐயா, கவனியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 11 கூறப்பட்டுள்ள அந்த தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து நாம் சற்று படித்திருக்கிறோம். நீங்கள் ஒளிநாடாக்களை கேட்டும் இன்னும் மற்ற விதங்களிலும் அவர்களை குறித்து நீங்கள் அதிகம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் தீர்க்கதரிசிகளின் அடையாளங்களை கொண்டவர்களால் முற்றிலும் ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் அவர்களுக்கு செவி கொடுப்பார்கள். இப்பொழுது யெகோவா சாட்சி குழுவை சார்ந்த நண்பர்களே, இதை புரிந்து கொள்ளுங்கள், 144,000 பேருக்கும் மனவாட்டிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இந்த உங்கள் கருத்தை ஆதரிக்க வேதத்தில் எந்த பகுதியுமே இல்லை. இல்லையா? அவர்கள் மனவாட்டி அல்ல, அவர்கள் யூதர்கள். தானியேலின் 70 கடைசி பகுதியில் தோன்றும் 3.5 காலங்களில் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இவர்கள். நான் இதை திருப்பி திருப்பி கூறுவது உங்களுக்கு அல்ல, இந்த செய்திகள் அடங்கிய உள்நாடாக்கள் எல்லாவிடங்களிலும் செல்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அதன் காரணமாகவே இதனை நான் திரும்ப திரும்ப உரைக்கிறேன். இது அந்த நோக்கத்திற்காகவே. கவனியுங்கள், இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளக் கூடாதவாறு இயேசு அல்லது தேவன் யூதர்களை குருடாக்கினார் என்பதை கவனியுங்கள். அவர்கள் மாத்திரம் நியாயப்பிரமான காலத்தில் தேவன் அவர்களுக்கு அளித்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்ட சிந்தையை அப்பொழுதும் பெற்றிருந்தால், இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு இவர்தான் மேசியா என்று அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். பின்ன ஏன் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? அக்காலத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்ட அவருடைய அப்போஸ்தலர்கள் போன்றவர்கள் இயேசு செய்தவைகளை கண்டு அவரை அறிந்து கொண்டனர். மற்றவர்கள் ஏன் அவரை கண்டுகொள்ள தவறினர் பாருங்கள். ஏனெனில் அவர்கள் காணாதவாறு குருடாக்கப்பட்டனர். இப்பொழுதும் கூட அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு தேசமாகும் வரை அதை காண தவறுவர். அதாவது வார்த்தையோ தவறி போகவே முடியாது. வார்த்தை தவறி போக முடியாது என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் எவ்வளவாக உணர்ச்சிவசப்பட்டாலும் இன்னும் என்னென்ன சம்பவித்தாலும் அதை குறித்து ஒன்றுமே இல்லை. ஆயினும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகவே முடியாது. தேவன் கூறிய விதமாகவே அது நிகழும். பாருங்கள், இப்பொழுது இந்த காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்கிறோம். இயேசு தம்மை தீர்க்கதரிசி என்று பரிபூர்ணமாக நிரூபித்த போதிலும் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளாமைக்கு அதுவே காரணமாகும். இடச்சடையில் இருந்த அந்த சமாரிய ஸ்திரியும் கூட அவர் அதற்கு முன் சமாரியாவுக்கு சென்றதில்லை. அவர் சமாரியாவுக்கு செல்ல அவ்வழியாக செல்ல வேண்டியதாக இருந்தது என்று அவர் கூறினார். அவர் அங்கு சென்ற போது அந்த ஸ்திரீ அங்கிருந்தார். அக்காலத்திலிருந்து அந்த பக்தியான ஆசாரியர்களை காட்டிலும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மேலான நிலையில் அவள் தன் பாவ நிலையிலும் காணப்பட்டாள். அவ்வாறே அவள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாள். நிச்சயமாக இப்போது புரிகிறதா? ஆனால் அக்காலத்து மத போதகர்கள் அவரை புறக்கணித்தாலும் அவர்களிடையே உள்ள ஒரு உத்தமமான மனிதன் ஒருவன் அவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிவதாக அவன் ஒப்புக்கொண்டான். அமெரிக்காவின் தென் நாடுகளில் உள்ள ஒரு மருத்துவ நிபுணரோடு அண்மையில் அவருடைய அலுவலகத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் லூயில் என்னும் ஸ்தலத்தில் பணிபுரியும் ஒரு நிபுணர். அது மாத்திரமல்ல, அவர் உண்மையாகவே தீரமுள்ள ஒரு மனிதர். அவரிடம் நான், மருத்துவரே, உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றேன். அவரும், சரி கேளுங்கள் என்றார். அப்பொழுது நான், உங்கள் மருத்துவ அடையாளத்தை நான் கவனித்து பார்த்தேன். ஒரு கோலில் ஒரு சர்பம் சுற்றியுள்ளது, அது எதை காண்பிக்கிறது என்று கேட்டேன். அதை கவரோ எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நான், இதுதான் அதன் அடையாளம். மோசே உண்மையான கிறிஸ்துவுக்கு அடையாளமாக வனாந்திரத்தில் வெண்கல சர்பத்தை உயர்த்தினானே, அது தெய்வீக சுகமளித்தலின் சின்னமாய் உள்ளதே என்றேன். இப்பொழுது இன்றைக்கு மருந்துகள் தெய்வீக சுகமளித்தலுக்கு அடையாளமாய் உள்ளன. அதை அநேகர் விசுவாசிப்பதில்லை என்றாலும் திறனுள்ள உண்மையுள்ள வைத்தியர்கள் அதை நம்புகிறார்கள். ஆனாலும் அவர்களில் அநேகர் அதை நம்புவதில்லை. ஆனால் அவர்களிடம் காணப்படும் அந்த அடையாள சின்னம் அவர்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி சர்வ வல்லமையுள்ள தேவனின் வல்லமையை குறித்து சாட்சி பகர்கின்றன. புரிகிறதா? அது உண்மை. மருத்துவ அடையாளமாக வெண்கல சர்பம் ஒரு கோலி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த யூதர்களை கவனியுங்கள். இப்பொழுது குருடாக்கும் செதில்கள் இவர்கள் கண்களை மூடிக்கொண்டுள்ளனர். அவர்கள் அவர்களால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது தேவனால் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள் வரவிருக்கும் காலம் வரை அது அவ்வாறே இருக்கும். நீங்கள் ஒரு கால் அவர்களிடம் மிஷினரிமார்களை அனுப்பலாம். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த தீர்க்கதரிசிகள் காட்சியில் தோன்றும் வரை இஸ்ரவேலர் ஒருபோதும் மனமாற்றம் அடைவதில்லை. புறஜாதி சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னரே அது சம்பவிக்கும். காளையின் காலத்தில் சிங்கத்தின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. காளையின் ஆவி புறப்பட்டு சென்றதாக தேவன் தம் வசனத்தில் கூறியுள்ளார். சீர்திருத்தக்காரரின் காலத்தில் மனிதன் புறப்பட்டு சென்றான். பாருங்கள், அந்தந்த காலத்துக்குரியவைகளையே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் இப்பொழுது குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் புறஜாதிகளின் காலம் முடிவடையும் ஒரு சமயம் வரும். ஒரு மரம் உண்டு, அதன் வேர்கள் யூதர்களாகும். அந்த மரம் வெட்டப்பட்டு அதில் காட்டொழிவு மரம் ஆகிய புறஜாதிகள் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது கனி கொடுத்துக் கொண்டு வருகிறது. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்த மனவாட்டி மரமாகிய புறஜாதி மனவாட்டி முடிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திற்கு எடுக்கப்பட்ட பின்னர் அவிசுவாசமுள்ள புறஜாதிகளை, உறங்கிக் கொண்டிருக்கிற கன்னிகைகளை நிர்மூலமாக்கி மறுபடியும் யூதர்களை அவர் ஒட்டு போடுவார். அவ்விதம் செய்யப்போவதாக அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். அந்த காலம் வரை நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று, நீங்கள் இப்பொழுது எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். நீங்கள் அதை அறிந்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் இருளில் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அக்காலத்தில் தான் யூதர்கள் மனம் திரும்புவார்கள். இப்பொழுது சபை காலத்தை போலவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கும் அபிஷேகத்தின் மூலம் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது புறஜாதிகளின் காலம் நடந்து கொண்டிருக்கும் இச்சமயத்தில் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 11 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இரண்டு தீர்க்கதரிசிகளும் எத்தகைய செய்தியை பிரசங்கிப்பார்கள் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெளிவாக நாம் காணலாம். முன்குறிக்கப்பட்ட 144,000 பேர் இஸ்ரவேலில் மீதியானவர்கள் தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது நாம் படிக்கலாம். இப்பொழுது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். கூடுமானால் என்னோடு கூட நீங்களும் இதை படிக்க விரும்புகிறேன். ஏனெனில் சற்று கழித்து மறுபடியும் நான் இதை குறித்து சொல்லப் போகிறேன். 7 அதிகாரம். இது 6 முத்திரைக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ளது. இவைகளுக்கு பின்பு அதாவது இம்முத்திரைகளுக்கு பின்பு 6 முத்திரை உடைக்கப்பட்டது. அதுதான் உபத்திரவ காலம். எல்லோரும் இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? 6 முத்திரை உடைக்கப்பட்டது, உபத்திரவ காலம் ஆரம்பமானது. அதற்கு பின் என்ன? பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடிக்காதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். நான்கு தூதர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும், பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு
கூப்பிட்டான்.
மனவாட்டி அல்ல, ஊழியக்காரர். குமாரர்கள் அல்ல, ஊழியக்காரர். இஸ்ரவேலர் எப்பொழுதுமே தேவனுடைய ஊழியக்காரராய் இருந்தனர். சபையோ பிறப்பின் மூலமாக அவருடைய குமாரர். கவனியுங்கள், இஸ்ரவேல் ஒவ்வொரு இடத்திலும் எப்பொழுதும் வேலைக்காரனாகவே இருக்கிறான். ஆபிரகாம் அவருடைய ஊழியக்காரர். நாமோ ஊழியக்காரர்கள் அல்ல, நாம் பிள்ளைகள், குமாரரும் குமாரத்திகளும். ஆம், நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில். இப்பொழுது கவனியுங்கள், நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில், நமது தேவன் அவர்களின் நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இப்பொழுது இதனை படிக்கும் போது நீங்கள் மிகவும் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களில் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அவர் அவர்கள் பெயர்களை முழுமையாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது இங்கு ஆங்கிலோ இஸ்ரவேல் பகுத்தறிவாளர் அமர்ந்திருக்க நேர்ந்தால் இது எவ்விதம் முற்றிலும் முரண்படுகிறது என்பதை கவனியுங்கள். பாருங்கள், யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 கோத்திரம் என்று அழைக்கப்படுகின்றனர். ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 இப்பொழுது கோத்திரங்களை கவனித்து பாருங்கள், ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 இசக்கர் நீங்கள் இவ்விதம் தான் உச்சரிக்கிறீர்கள் என்று யூகிக்கிறேன். கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 இப்பொழுது அங்கே 12 கோத்திரங்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர். 12,000 12 பெருக்கினால் எவ்வளவு? 144,000 பேர். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் எல்லோருமே இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இப்பொழுது கவனியுங்கள், இவைகளுக்கு பின்பு வேறொரு கூட்டம் வருகின்றது. இப்பொழுது மணவாட்டி ஏற்கனவே சென்று விட்டாள் என்று நாம் அறிவோம். ஆனால் இந்த கூட்டம் வருவதை பாருங்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வச்சிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூட நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக மோங்குப்புற விடுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமே, எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன், இப்பொழுதோ அவன் இங்கே மூப்பர்களுக்கு முன்பாக இருக்கிறான். அவன் எப்பொழுது மூப்பர்களுக்கு முன்பாக நின்றிருப்பதை நாம் எல்லா முத்திரைகளிலும் கண்டோம். என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இப்பொழுது யோவான் யூதனாயிருப்பதால் தன் சொந்த ஜனங்களை அடையாளம் கண்டுகொண்டான். அவர்களை கோத்திரம் கோத்திரமாக அவன் கண்டான். அது சரிதானே? அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு கோத்திரம் கோத்திரமாக அவர்களை பெயர் சொல்லி அழைத்தான். ஆனால் இந்த திரள் கூட்டத்தையோ அவன் கண்டபோது அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டது. இதை அறிந்த மூப்பனும் அவன் இவ்வண்ணமாகவே கூறுகிறான், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். யோவான் இப்பொழுது பதில் உரைக்கிறான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அவர்கள் யார் என்று யோவான் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் இருந்து வந்தவர்கள். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து, வேறு விதமாக கூறுவோமையானால் மகாபெரிய உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அடக்கி நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். இப்பொழுது நாம் முத்திரைக்கு வருவோம். நீங்கள் கவனித்தீர்களா? முதலில் நாம் இப்பொழுது துவங்குவோம். இஸ்ரவேல்
பின்னர்
உபத்திரவங்களில் சுத்திகரிக்கப்பட்ட சபையையும் கண்டோம். அவர்கள் மனவாட்டி அல்ல, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்த உத்தம இருதயம் கொண்ட திரளான கூட்டத்தார். பாருங்கள் பாருங்கள், அது சபையாகும். அவர்கள் சபையல்ல, ஏனெனில் மனவாட்டி ஏற்கனவே சென்று விட்டால் சபையோ உள்ளது. இப்பொழுது இயேசுவானவர் சிங்காசனங்கள் வைக்கப்படும் என்றும் ஒவ்வொருவரும் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றும் கூறினார் என்று நாம் கண்டோம். இப்பொழுது இந்த யூதர் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையினால் முத்திரிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரிதானே? ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்பது
என்ன?
இப்பொழுது நான் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கென இது கூறவில்லை. பாருங்கள், அநேக வேத பண்டிதர்கள் ரத்தத்தினால் வெளுக்கப்பட்ட திரளான கூட்டத்தார் உண்மையாகவே மனவாட்டி என்று கூறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவ்வாறே 144,000 பேர்களும் கூட மனவாட்டி என்னும் கருத்தினை அநேக வேத பண்டிதர்கள் கொண்டுள்ளார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? அப்படியானால் அது சரிவர பொருந்தாமல் தவறான ஒன்றாகவே இருக்க முடியும். கவனியுங்கள், ஓய்வு நாளை ஆசரித்திலே தேவனுடைய முத்திரையாகும் என ஏழாம் நாள் ஆசரிப்புக்கார நண்பர்கள் கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஓய்வு நாளை ஆசரித்திலே தேவனுடைய முத்திரை என்பதை நிரூபிக்க வேதத்தில் ஒரு வசனத்தையாவது காண நான் விரும்புகிறேன். புரிகிறதா? அது ஒரு மனிதன் உண்டாக்கிற கருத்தாகும். ஆனால் எபேசியர் 4:30 நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகின்றது. ஆம் ஐயா, மத்தியஸ்த ஊழிய முடிவடைந்தவுடன் தமக்கு சொந்தமானவர்களை மீட்டுக் கொள்ள கிறிஸ்து வருகிறார். அடுத்த எடுப்புதல் கூட்டம் வரை நீங்கள் முத்திரிக்கப்படவில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஒருமுறை முத்திரிக்கப்பட்டால் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அறிகுறியாக அது தேவனால் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு கிரியையாகும். அதிலிருந்து நீங்கள் மறுபடியும் அகன்று போகவே முடியாது. நான் அதை பெற்றிருந்தேன், இப்பொழுது அதிலிருந்து நான் விலகிவிட்டேன் என்று நீங்கள் கூறலாம். அப்படியானால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளவே இல்லை. அது மீட்கப்படும் நாள் வரை நிலை நிற்கும் என்பதாய் தேவன் கூறினார். இப்பொழுது அதை குறித்து நீங்கள் தர்க்கிக்க முனைந்தால் நீங்கள் தேவனிடத்தில் தர்க்கம் செய்யுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாள் வரை
a remnant according to election, these Jews are now a remnant according to election in the days of Elijah.
அங்கே இருந்தது போல தெரிந்து கொள்ளுதலின்படி, அங்கே மீதியானவர்கள் இருந்தது போலவே தெரிந்து கொள்ளுதலின்படி இந்த யூதர்களும் இங்கே இருக்கிறார்கள். எலியா முதன் முதலாக யூதரிடம் ஊழியம் செய்த போது 7,000 விசுவாசிகள் தேவனுடைய கரத்தினால் காக்கப்பட்டனர். ஆனால் இப்பொழுதோ 144,000 பேர் முன்குறித்தலின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படும் காலம் வரப்போகின்றது. அவர்கள் அந்த நேரத்தின் செய்தியை, அந்த செய்தியை விசுவாசிக்கின்ற 144,000 பேராயிருப்பார்கள். இப்பொழுது ஒரு கால் நீங்களோ, ஓ சகோதரனே, சற்று போரும், இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதை நான் வேத புத்தகத்தில் ஒருபோதும் வாசித்ததே இல்லை என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் அது சரியா தவறா என்று பார்க்கலாம். நாம் மத்தேயுவுக்கு திரும்பி சென்று அதில் இதை பற்றி கூறப்பட்டுள்ளதா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். நான் சரியாக இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். அதை பற்றிய குறிப்பை நான் எழுதி வைக்கவில்லை, ஆனால் இப்பொழுது அது என் மனதில் தோன்றியது. நாம் 30 வசனத்திற்கு பின்னாக அதை காண்போம். நாம் நேற்றிரவு 6 முத்திரையை 30 வசனத்துடன் முடித்தோம். நாம் இப்பொழுது அந்த வசனத்தை படிப்போம். 31 வசனம் பாருங்கள், மனுஷகுமாரன் மகிமையோடு வருவதை அவர்கள் காண்பார்கள். இப்பொழுது 31 வசனம்,
and he shall send his angels with a great sound of a trumpet,
வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து சேர்ப்பார்கள்.
The elected will come out. What is it? tribulation period.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளியே வருவார்கள். அது என்ன சமயம்? உபத்திரவ காலம். தேவன் தான் தெரிந்து கொண்டவர்களை அழைப்பார். அவர்கள்தான் யூதர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து வேதம் கூறுகின்றது. பவுலும் அதை குறித்து சொல்லுகிறார். அங்குள்ள கோடிக்கணக்கானவர்களின் மத்தியில் தெரிந்து கொள்ளுதலின்படி உள்ள 144,000 பேர் செய்தியை விசுவாசிப்பார்கள். எலியா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களில் பாலஸ்தீனாவில் கோடிக்கணக்கானோர் இருந்தனர். ஆனால் 7,000 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர். இப்பொழுது தெரிந்து கொள்வதன்படி அவ்வாறே தங்கள் தாய்நாடாகிய இஸ்ரவேல் நாட்டில் கோடிக்கணக்கான யூதர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அது ஒரு நாடாயிற்று. ஆனால் கோடிக்கணக்கானவர் அங்கே இருப்பர். ஆனால் 144,000 பேர் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்படுவர். அவர்கள் செய்தியை கேட்டு ஏற்றுக்கொள்வார்கள். புறஜாதி சபையிலும் அவ்வாறே சம்பவிக்கும். அதில் ஒரு மனவாட்டி உண்டு. அவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள். தெரிந்து கொள்வதன்படி அவள் அழைக்கப்படுவாள். கவனியுங்கள், இந்த எல்லா மாதிரிகளும் சபைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு முழுமையான முன்னடையாளமாய் உள்ளது. தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளை தவிர மற்றவர் விசுவாசிப்பதில்லை. உங்களால் அதை எடுத்துக் கூற முடியும். நீங்கள் ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்து தேவ வசனத்தின் மூலம் அதை நிரூபித்து அதை அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினாலும் அவன் நான் அதை விசுவாசிக்க மாட்டேன் என்றுதான் சொல்லுகிறான். நீங்கள் கூடுமானால் சற்று, அதாவது இன்னும் அதனுடன் விளையாடி கொண்டிருக்க வேண்டாம். இயேசு அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று கூறியுள்ளார். பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதிருங்கள் என்றார். பாருங்கள், அவர்களை தனியே விட்டு விடுங்கள். இல்லாவிடில் அவர்கள் உங்களை கால்களின் கீழ் மீட்டு போடுவார்கள். உங்களை அவர்கள் பரிகசிப்பார்கள். அவர்களை விட்டு அகன்று சென்று விடுங்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால், சிறிது காலத்துக்கு முன்பு நான் ஒரு மனிதனிடம் சென்றேன். இல்லை, அவன் என்னிடம் வந்தான். அவன் தெய்வீக சுகமனத்திற்கு விரோதமாக எங்கும் எல்லா இடத்திலும் கற்கித்துக் கொண்டிருந்தான். அவன் வந்து, உங்கள் தெய்வீக சுகமனத்தின் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினான். அதற்கு நான், சரிதான், அதனால் எனக்கு எந்த நன்மையுமே இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் தெய்வீக சுகமளிப்பதில்லை என்று கூறினேன். மேலும் நான் தேவன் ஒருவர் மாத்திரமே பரிபூர்ணர் என்றேன். அதற்கு அவன், தெய்வீக சுகமளித்தல் என்னும் ஒன்று கிடையவே கிடையாது என்று கூறினான். அப்பொழுது நானோ, நண்பனே, நீ அதை கால தாமதப்படுத்தி கூறுகின்றார். ஆம், ஒரு கால இவ்வாறு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தர்க்கம் செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இதுவோ வேறொரு காலம். அதற்கு சாட்சி பகர இப்பொழுது லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நீ அதை மிகவும் கால தாமதப்படுத்தி கூறுகிற நபராக இருக்கிறாயே என்று கூறினேன். நல்லது, நான் அதை விசுவாசிக்க முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று கூறினான். நானும், ஆம், நிச்சயமாகவே முடியாதுதான், உன்னால் நம்பத்தான் முடியாது என்றேன். பாருங்கள், அவனோ என்னிடத்தில், என்னை குருடாக்கும் பார்க்கலாம், அதாவது உங்களிடம் பரிசுத்தாவி இருந்தால் பவுல் செய்தது போல என்னை குருடாக்குங்கள் பார்க்கலாம் என்றான். நான், நீ ஏற்கனவே குருடா இருக்கும் போது உன்னை எப்படி நான் குருடாக்க முடியும்? உன் பிதாவாகிய பிசாசானவன் சத்தியத்தை காணாதவாறு உன்னையே குருடாக்கி போட்டான். நீ ஏற்கனவே குருடா இருக்கிறாய் என்று கூறினேன். அவன், நான் அதை விசுவாசிக்க மாட்டேன். நீ என்ன செய்ய முயன்றாலும், எத்தனை சாட்சிகளை கொண்டு நிரூபித்தாலும் அல்லது வேறொன்றை செய்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அதை இன்னமும் விசுவாசிக்கவே மாட்டேன் என்று கூறினான். அப்பொழுது நானோ, நிச்சயமாக தெய்வீக சுகமளித்தல் என்பது அவிசுவாசிகளுக்கு அல்ல, அது விசுவாசிகளுக்கு மாத்திரமே உரியது, அவ்வளவுதான் என்று பதிலளித்து விட்டேன். பாருங்கள், அது என்ன? பாருங்கள், அங்கே தெரிந்து கொள்ளுதல் அவருக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனோடு நீங்கள் விளையாடி கொண்டிருக்க வேண்டாம். இயேசுவும், அவர்களை தனியே விட்டு விடுங்கள். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியில் விடுவார்கள் அல்லவா என்று அதே காரியத்தை கூறினார். ஆனால் அவர் ஒரு வேசியானஸ்தரிடம் வந்தபோது அங்கே அனல் மூண்டது. அது என்ன? தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து அங்கு விதைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், அது அதை சரியாக அப்பொழுதே கண்டுகொண்டது. அவ்வாறே அவர் பேதுருடத்தில் வந்தபோதும் அங்கேயும் தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து விதைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், அவர்கள் எல்லோருமே அதை கண்டனர். பிதாவானவர் எனக்கு கொடுத்த கடந்த காலம் யாவும் என்னிடத்தில் வரும், அவர்கள் என்னிடத்தில் வருவார்கள். ஓஹோ, என்னே, நான் அதை நேசிக்கிறேன். ஆமையா, கவனியுங்கள், விசுவாசி அதை விசுவாசிக்கிறான். ஆனால் அவிசுவாசிகளோ அதை விசுவாசிக்க முடிகிறதில்லை. ஆகவே இப்பொழுது சர்பத்தின் வித்தை குறித்து தர்க்கம் செய்தவரிடத்தில் நீங்கள் அதிகாரப்பூர்வமான வசனங்களை எடுத்துக் காண்பிட்டாலும் அவர்கள் செவிகூடாமல் நடந்து சென்று விடுவார்கள். அவர்களை தனியே விட்டு விடுங்கள். பாருங்கள், தேவன் தர்க்கம் செய்பவர் அல்ல, அவருடைய பிள்ளைகளும் அவ்வாறே இருக்கிறார்கள். 144,000 யூதர்களும் மிருகத்தின் ஸ்தாபன கொள்கைகளுக்கோ அல்லது விக்கிரகங்களுக்கோ தலைவணங்க மாட்டார்கள். இஸ்ரவேல் நாடு மிருகத்துடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தாலும் இந்த 144,000 பேர் மாத்திரம் அதற்கு தலைவணங்க போகிறதில்லை. அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புறஜாதி சபையிலும் இப்பொழுது அதுவே நிகழ்ந்து வருகின்றது. மனவாட்டியோ தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவளை இத்தகைய கொள்கைக்குள்ளாக எடுத்துக் கொள்ளவே முடியாது. இல்லை ஐயா, ஏனெனில் அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். ஒருமுறை ஒளி அவர்களை தொட்டவுடன் அதனுடன் எல்லாமே சரியாகிவிட்டது. அவர்கள் அது சம்பவிக்கிறதை காண்கிறார்கள். ஆகையால் செய்தியானது ரூபகாரப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்படுவதை அவர்கள் கண்டு வேத வசனங்களினாலும் அது நிரூபிக்கப்படுவதை அவர்கள் காணும் போது அவர்களுடன் இன்னும் நீங்கள் விளையாடி கொண்டிருக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் விசுவாசிக்கின்றனர். அவ்வளவேதான், அவ்வளவேதான். அவர்களால் விளக்கம் தர முடியாமல் போனாலும் அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள் என்று மாத்திரம் அறிவர். ஆகையால் நானும் கூட அதே காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கிக் கூற இயலாது, ஆனால் அவை யாவும் உண்மை என்று நான் அறிவேன் என்று கூறியதுண்டு. சரி,
this time was between the sixth and seventh seal that he calls these people spoken of by Jesus in Matthew the 24th chapter.
ஆறாம் முத்திரைக்கும் ஏழாம் முத்திரைக்கும் இடையே அவர் அந்த ஜனங்களை அழைக்கிறார். இதை குறித்து இயேசு மத்தேயு 24 அதிகாரம் 31 வசனத்தில் கூறியுள்ளார். அதை இப்பொழுது நாம் வாசித்தோம். பாருங்கள், எக்காலம் துணிக்கும் போது இரண்டு சாட்சிகளின் எக்கால சத்தம் கேட்கும் காலம்தான் யூதர்களுக்கு கிருபையின் காலமாகும். ஒரு எக்காலம் துணிக்கிறது, நீங்கள் கவனியுங்கள், ஒரு எக்காலம் தான் துணிக்கிறது, அவர் எக்காலம் ஊதுங்கள் என்கிறார். இப்பொழுது இங்கே 31 வசனத்தை பாருங்கள்.
And he shall send forth his angels.
வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை, ஒருவன் அல்ல பாருங்கள் அங்கே இருவர் உள்ளனர், அனுப்புவார். அது என்ன? தேவன் பேச ஆயத்தமாகும் போது எக்கால சத்தம் துணிக்கிறது. அது எக்காலத்திலும் அவர் யுத்தத்திற்கு அழைக்கும் அவருடைய சத்தமாகும். பாருங்கள், தேவன் பேசுகின்றார், அப்பொழுது இத்தூதர்கள் எக்கால சத்தத்தோடு புறப்பட்டு வருகின்றனர். வேறொன்றை கவனித்தீர்களா? கடைசி தூதனின் செய்தியின் போது எக்காலம் துணிக்கின்றது. முதலாம் தூதனின் செய்தியின் போதும் இரண்டாம் தூதனின் செய்தியின் போதும் அவரதை அனுப்பின போதும் எக்காலம் துணித்தது. கவனியுங்கள், முத்திரைகள் அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் யாவரும் ஒரு கூட்ட ஜனங்களை அழைப்பதற்கென அது தேவனுடைய தெய்வீக செய்கையாயிருந்தது. ஆகவே ஒரே எக்கால சத்தம், ஆனால் ஏழு முத்திரைகள் உடைக்கப்பட்டன. கவனியுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களை வானத்தின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். நாம் பார்த்தபடி இயேசு ஆறு முத்திரைகளை குறித்து சொன்னார், ஆனால் ஏழாம் முத்திரையை குறித்து அல்ல. ஏழாம் முத்திரையை குறித்து அவர் எங்குமே குறிப்பிடவில்லை. பாருங்கள், 32 வசனத்தில் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களை அழைக்கும் சமயத்தை குறித்து ஒரு ஓமையை கூறுகின்றார். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், பாருங்கள், வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இப்பொழுது அவர் ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அவர் ஏழாம் முத்திரை குறித்து இங்கே ஒன்றையுமே கூறவில்லை. பாருங்கள், அவர் ஆறாவது முத்திரை குறித்து பேசினார், 1, 2, 3, 4, 5, 6. ஆனால் கவனியுங்கள், அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக் கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இது அவர்கள் அவரிடத்தில் கேட்ட கடைசி கேள்வி. அவர்கள் அவரை உலகத்தின் முடிவுக்குரிய அடையாளம் என்ன என்று கேட்டனர். இந்த யூதர்களை நீங்கள் காணும் போது, அதாவது இவைகளின் மற்ற காரியங்களை எல்லாம் நீங்கள் காணும் போது என்ன நடக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். அவர் யூதர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் யாரிடம் பேசுகிறார்? புறஜாதிகளிடமா? அவர் எந்த குழுவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்? புறஜாதிகளிடமா? யூதர்களிடம். யூதர்களிடம். பாருங்கள், இப்பொழுது அவர் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்றார். இப்பொழுது அவர், அதாவது அந்த யூதர்கள் அங்கே துளிர் விடுகிறதை காண்கிறீர்கள் அல்லவா? இஸ்ரவேல் தன் சொந்த நாட்டிற்கு திரும்பும் போது சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாயிருக்கும். அதன் பின்பு பழைய உலகம் முடிய 3.5 வருட காலமே உண்டாயிருக்கும். அப்பொழுது அது குழப்பத்திற்குள்ளாகி பின்னர் 1000 வருட அரசாட்சிக்குள் வருகிறது. அதன் பின்னர் புதிய பூமிக்கு வருகிறது. சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்றார். பூமியில் 1000 வருடம் தேவனுடைய பார்வைக்கு ஒரு நாளாயிருக்குமானால் 3.5 வருட காலம் தேவனுடைய கணக்கின்படி சில வினாடிகளே ஆகும். எனவேதான் அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்றார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன? எது ஒழிந்து போகாது? யூதர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று எல்லா காலங்களிலும் முயன்று வந்தனர். அவர்கள் ஒரு காலம் அதை செய்யவே முடியாது. ஆனால் கவனியுங்கள், பாலஸ்தீனாவுக்கு திரும்புகிற அதே யூத சந்ததி தான் இவைகள் யாவும் சம்பவிக்க காணும். கடந்த 2 ஆண்டுகளில் அவள் ஒரு தேசமாகிவிட்டாள். அவளுடைய நாட்டுக்கென்று பிரத்யேக நாணயம் உண்டு. இப்பொழுது அவளோ ஒரு தேசமாக இருக்கிறாள். அப்படியானால் நண்பரே, இப்பொழுது நாம் எங்கிருக்கின்றோம்? முத்திரைகளும் மற்றையாவும் திறக்கப்படுகின்றன. இச்சம்பவம் முத்திரைகளின் இடையில் நடைபெறுகின்றது. அங்குதான் காரியமே உள்ளது. நாம் இப்பொழுது எங்கிருக்கிறோம்? நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கோ கல்வியறிவு கிடையாது. நான் பேசுவது என்னவென்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதை விவரிக்க என்னால் ஒரு கால் முடியாமல் இருக்கலாம். இவ்விதம் அர்த்தம் காண முடியாதவாறு கலந்துள்ள என் வார்த்தைகளை தேவன் தாமே சரிவர பிரித்து உங்களுக்கு தந்து அது என்னவென்பதை உங்களுக்கு அறிவிப்பாராக. ஏனெனில் நாம் வாசலருகே இருக்கிறோம். நாம் அந்த நேரத்தில் தான் இருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், பாருங்கள், அவர் யூதர்களிடம் தம் கவனத்தை திருப்புகிறார். முடிவு காலத்தில் என்ன நிகழும் என்பதையும் அவர் தெரியப்படுத்துகின்றார். இஸ்ரவேல் கோத்திரத்தார் சிதறடிக்கப்பட்டுள்ளனர் என்பதை நாம் அறிவோம். 2500 ஆண்டுகளாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் காற்றடிக்கும் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அது நமக்கு தெரியும். அதை வேத புத்தகத்தில் தேடி இப்பொழுது படிக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் களைப்படும் முன்பு முக்கியமான சிலவற்றை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தார் கோத்திர வம்ச வரலாறு அல்லது புவியியல் அல்லது கோத்திர ஸ்தானம் என்று அதை நீங்கள் எவ்விதமாக அழைக்க விரும்பினாலும் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஒரே இடத்தில் இல்லை என்பதை நாம் அறிவோம். அவர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டுள்ளனர். இப்பொழுது எருசலேமில் கூடியுள்ள யூதர்களுக்கு அவர்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்றே தெரியாது. அவர்களுடைய கோத்திரத்தை குறிக்கும் எந்த கொடியும் இப்பொழுது அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் யூதர்கள் என்று மாத்திரமே அவர்களுக்கு தெரியும். உலகம் முழுவதும் அமிதமே அவர்கள் இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அவர்களுடைய புஸ்தங்கள் எல்லாம் யுத்தங்களில் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டன. அவர்கள் அதை அறியார்கள். அவர்களிடம் நீங்கள் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்று கேட்டால் அவர்களோ எனக்கு தெரியாது என்றுதான் கூறுவார்கள். எந்த கோத்திரம் என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்றே கூறுவார்கள். ஒன்று பென்யமீனிலிருந்து, ஒன்று இதிலிருந்து, ஒன்று அதிலிருந்து என்று எடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த 2500 வருடங்களில் யுத்தங்களின் மூலமாக அவர்கள் புஸ்தகங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் யூதர்கள் என்று மட்டுமே அறிந்துள்ளனர், அவ்வளவுதான். ஆகவே அவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அதே சமயத்தில் கவனியுங்கள், அவர்களுக்கு அவர்களுடைய கோத்திரங்களின் பெயர் தெரியாவிட்டாலும் தேவன் அதை அறிந்துள்ளார். அது எனக்கு எவ்வளவு பிரியமாய் உள்ளது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கவனியுங்கள், அவர் எதையுமே இழந்து போவதில்லை. நான் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன். அவர்கள் தங்கள் கோத்திரங்களை குறிக்கும் கொடிகளை இழந்து போயிருந்தாலும், யார் எதை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவேளை அவர்கள் இது அல்லது அதுவாக இருந்தாலும், அவர்கள் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ரூபன் அல்லது இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவர்களோ என்று அறியாமல் இருந்தாலும், தேவன் அதை அறிந்து அவர்களை அழைக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் 12,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டதாக வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு கோத்திர ஒழுங்கின்படி இங்கே அமைக்கப்படுகின்றனர். ஓ என்ன, அவர்கள் யார்? அவர்கள் கோத்திர ஒழுங்கின்படி இருக்கின்றனர். இப்பொழுது அவர்கள் அபிதம் இல்லாவிடனும் இனிமேல் அவர்கள் அவ்வமைப்பில் வருவார்கள். அவர்கள் கோத்திர ஒழுங்கின்படி இருக்கின்றார்கள். யார் இந்த கோத்திர ஒழுங்கில் வருவார்கள்? வழக்கமான எல்லா யூதர்களுமா? இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 144,000 பேர் இந்த கோத்திர ஒழுங்குக்குள் வருவார்கள். ஓ என்ன, நான் எவ்வளவாய் அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆனால் நாம் அதை ஆராயப் போவதில்லை. ஆனால் அவ்வாறே சபையும் கிரமப்படி அவர்களுடைய ஒழுங்கில் வரவேண்டியவர்களாக இருக்கின்றனர். இப்பொழுது ஒரு நிமிடம் நீங்கள் கூர்ந்து கவனித்து என்னுடன் வாசிக்க விரும்புகிறேன். இந்த கோத்திரங்கள் அழைக்கப்பட்ட போது ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்திருக்க மாட்டீர்கள். சற்று முன்பு வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தை படிக்க கூறினேன். என்னோடு கூட மறுபடியும் அதை படித்து சொல்லப்பட்ட கோத்திரங்களின் பெயர்களை கவனமாய் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்தில் தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் காணப்படவில்லை. அவை மற்ற கோத்திரங்களுடன் எண்ணப்படவில்லை. நீங்கள் அதை கவனித்தீர்களா? அவைகளுக்கு பதிலாக யோசேப்பின் கோத்திரமும் லேவியின் கோத்திரமும் சேர்க்கப்பட்டுள்ளன. அதை கவனித்தீர்களா? தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் அங்கே இல்லை. இல்லை ஐயா. ஆனால் தான் எப்ராயிம் கோத்திரங்களுக்கு பதிலாக யோசேப்பின் கோத்திரமும் லேவி கோத்திரமும்
சேர்க்கப்பட்டுள்ளன.
ஏன்? அவர்கள் எல்லாவற்றையும் நினைவில் கொள்ளும் தேவன் தம் வார்த்தையின் எல்லா வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூறுபவராயிருக்கின்றார். ஓ, நான் அதை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். பாருங்கள், தேவன் மறக்கிறவர் போல காணப்பட்டாலும் அவர் எதையுமே மறப்பதில்லை. அவர் மோசேக்கு கூறியது போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தனர். அதன் பின்னர் அவர்கள் அந்த நேரத்தில் போக வேண்டியதாயிருந்தது. அவர் ஆபிரகாமிடம் அவன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருட காலம் பரதேசிகளாக இருப்பார்கள் என்றும், அதன் பின்னர் அவர் பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும் அறிவித்திருந்தார். ஆனால் அப்பொழுது அவர் மோசேயிடம், நான் என்னுடைய வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தேன், நான் கூறியுள்ளதை நன்மைக்கேதுவாய் செய்யவே நான் இறங்கி வந்துள்ளேன் என்றார். தேவன் ஒருபோதும் மறப்பவர் அல்ல. அவர் தாம் கூறின சாபங்களை மறவாதது போலவே அவர் அளித்துள்ள ஆசீர்வாதங்களையும் அவர் மறக்கிறவர் அல்ல. ஆனால் அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குதத்தோடும் அவர் நிலைத்திருக்கிறார். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவைகள் காணப்படாததன் காரணத்தை இப்பொழுது அறியலாம். இப்பொழுது படியுங்கள். இப்பொழுது நீங்கள் என்னுடன் படிக்க விரும்புகிறேன். உபாகமம் 29 வசனத்திற்கு இல்லை, சரியா கூறினால் 29 அதிகாரத்திற்கு செல்வோம். இந்த இரண்டு கோத்திரங்களும் அங்கு காணப்படாததற்கு ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் உண்டு. 29 அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி புரிவாராக. இப்பொழுது நாம் உபாகமம் 29 அதிகாரம் 16 வசனத்தில் இருந்து ஆரம்பிப்போம். இப்பொழுது கவனியுங்கள், மோசே பேசுகின்றான். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவறுப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை உதாரணமாக பரிசுத்த சிசிலியாவின் சொருவம் போன்றவர்களை வைத்திருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், கவனியுங்கள், ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களை இராதபடிக்கும். நஞ்சையும் எட்டியையும் உழைப்பிக்கிற யாதொரு பேர் உங்களை இராதபடிக்கும். பாருங்கள், அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டு தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால், ஓ, அவன் தன் உள்ளத்தை தேற்றிக் கொள்கிறான் என்பதாக சிலர் சொல்லுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் செய்கின்றது போன்று ஒரு சிறு சிலுவையோ அல்லது அதை போன்ற வேறொன்றையோ அவர்கள் செய்து கொண்டனர். நீங்கள் பாருங்கள், அதே காரியம். அது அஞ்ஞான பழக்க வழக்கமாகும். அவன் தன் மன இஷ்டப்படி நடந்து தன் உள்ளத்தை தேற்றிக் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து நீ ஆலயத்திற்கு போகிற வரையிலும் குடித்தாலும் பரவாயில்லை, அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை என்று சொல்கிறார்கள். கர்த்தர் அவரை மன்னிக்க சித்தமாகிறார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். அதில் இருந்து ஒன்றையும் எடுத்து போடாதே, ஒன்றையும் கூட்டாதே. பாருங்கள், கர்த்தர் அவன் பெயரை வானத்திற்கு இல்லாதபடிக்கு குலைத்து போடுவார். அதாவது அவன் இங்கு பூமியில் இருக்கும் போது, பாருங்கள், வானத்திற்கு இருக்கும் போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கத்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். எனவே யாராவது ஒருவன் விக்கிரகங்களை சேவிக்கவோ அல்லது விக்கிரகங்களை பூண்டு கொண்டு தன் மன இஷ்டப்படி அவன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டு விக்கிரகங்களை தொடுவானாகி தேவன் ஆண் பெண் குடும்பம் கோத்திரம் அவன் நாமம் யாவும் ஜனங்களிடையே இராதபடிக்கு அழிக்கப்படும் என்கிறார். இப்பொழுது நான் கூறுவது சரியா? அது எவ்வளவு உண்மை? சபையின் காலங்களில் அநேக வருடங்களுக்கு முன்னர் விக்கிரகாராதனை அதைத்தான் செய்தது. இப்பொழுது அதையே செய்து கொண்டு வருகிறது. நான் கவனித்து பார்க்கிறேன், அந்திகிறிஸ்து எவ்வாறு சரியான இயக்கத்திற்கு விரோதமான இயக்கத்தை கொண்டு வந்தார் என்பதை கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்தமான்கள் மாதிரியே பிசாசும் கொண்டு வருகின்றார் என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? பாவம் என்பது என்ன? அது சரியான ஒன்று தாறுமாறாக்கப்படுதலாகும். பொய் என்பது என்ன? சத்தியம் தவறாக அருளப்படுவதே பொய் என்பதாகும். விபச்சாரம் என்பது என்ன? அது சரியான சட்டப்பூர்வமான கிரியை தவறான வழியில் நடத்தப்படுதலாகும். புரிகின்றதா? இப்பொழுது பெயரை குலைத்து போடும் காரியத்தில் மரித்தோரின் சொருபங்களை சேவிக்கிற அதே மிருகம்தான் சபையின் காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குலைத்து போட்டு அதற்கு பதிலாக பட்டப்பெயர்களாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பவர்களை அழித்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அதற்கும் அதே போன்ற சாபம் காத்திருக்கின்றது. தானும் எப்ராயிமும் இஸ்ரவேலின் மாய்மால அரசராகிய யெரொபெயாமின் ஆட்சியின் கீழ் மோசம் செய்பவராக இருந்து அதையே செய்தனர். இப்பொழுது கவனியுங்கள், 1 ராஜாக்கள் 12 அதிகாரம். நாம் சார்ந்திருப்பவர்களுக்கு இது ஒரு அடிப்படையாக அமைகின்றது. 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் 25 முதல் 30 நான் வாசிக்க விரும்புகிறேன். யெரொபெயாம் எப்ராயிம் மலைதேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம், பாருங்கள் அவருடைய இருதயத்தின் எண்ணம். இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதாக இருக்கும். ஜனங்கள் எங்கே போய்விடுவார்கள் என்று அவன் பயந்து கொண்டிருந்தான். நீங்கள் பாருங்கள், இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்தேசிலிருந்து வரப்பட்ட உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். பாருங்கள், பெத்தேலில் எப்ராயிமும் தானும் அவன் சொருபங்களை ஸ்தாபித்தான், அவர்கள் அதை வணங்க சென்றார்கள். நாம் இப்பொழுது ஏறக்குறைய 1000 வருட அரசாட்சியின் காலத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் இப்பொழுதும் அந்த பாவத்தை நினைவில் கொண்டிருக்கிறார். அவர்கள் கோத்திரங்களுடன் எண்ணப்படவில்லை. ஆமேன், மகிமை. அவர் எவ்வளவு நிச்சயமாக நல்ல வாக்கு திட்டங்களை நினைவில் கொண்டுள்ளாரோ அவ்வளவு நிச்சயமாக அவர் தமது சாபங்களையும் நினைவில் கொண்டிருக்கிறார். சற்று நினைவில் கொள்ளுங்கள். ஆகவேதான் என் நண்பர்களே, அது எவ்வளவு வினோதமாக காட்சியளித்தாலும் நான் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முயன்று வந்திருக்கிறேன். பாருங்கள், இப்பொழுது அவர்கள் அங்கே அதை குறித்து அப்பொழுது நினைப்பதாக இல்லை. அப்பொழுது அவர்கள் அதன் விளைவை குறித்து சற்றேனும் சிந்தித்து பார்க்கவில்லை. நாம் எப்படியும் தப்பித்துக் கொண்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். சரி, ஆனால் 1000 வருட அரசாட்சியின் காலம் தொடங்கவிருக்கும் காலத்தில் அவர்கள் தேவனால் சபிக்கப்பட்ட விக்கிரகாராதனையை கைக்கொண்டதால் அவர்கள் நாமங்களும் அவர்கள் கோத்திரங்களின் நாமங்களும் அகற்றப்பட்டு விட்டன. அவர் நிக்கோலாய் மதஸ்திரரையும் எசபேலையும் வெறுப்பதாக கூறவில்லையா? அதில் இன்று விலகியிருங்கள். எசபேல் குமாரத்துகளை ஆவிக்குரிய மரணத்தினால் கொன்று அவர் சமூகத்திலிருந்து நித்திய காலமாய் அவர்களை பிரித்து விடுவதாக அவர் கூறவில்லையா? அதை ஒரு காலம் நம்ப வேண்டாம், அதில் இருந்து விலகுங்கள். ஆகவே தேவன் நினைவு கூறுகிறார், கவனியுங்கள். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை இங்கே நீங்கள் கவனித்தீர்களா? ஏனெனில் அவர்களுக்கு புகட்டுவதற்கு அப்பொழுது வானத்தின் கீழ் பலி செலுத்தப்பட்ட அதன் விளைவாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஆகவே அவர்கள் தங்கள் சுயநல சிந்தை கொண்டு அவர்கள் விருப்பப்படி செய்தனர். ஆனால் எசேக்கியேல் 1000 வருட அரசாட்சி குறித்த தரிசனம் கண்டபோது எல்லாம் சரிவர் அமைந்திருக்க கண்டான். அந்த பகுதியை நீங்கள் படிக்க விரும்பினால் நேரத்தை மிச்சப்படுத்த நீங்கள் அதை குறித்துக் கொண்டு வீட்டுக்கு சென்று படியுங்கள். எசேக்கியேல் 48:1-7 மேலும் 23:29 வரையிலும் எல்லா கோத்திரங்களும் கிரமமாக இருப்பதை எசேக்கியேல் கண்டான். சரி, மறுபடியும் வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் யோவான் அந்த கோத்திரங்கள் கிரமமாக இருப்பதை காண்கிறான். சரி, அந்தந்த கோத்திரம் அவரவருக்குரிய ஸ்தலத்தில் இருக்கிறது. என்ன நேர்ந்தது? வானத்திற்கு கோத்திரங்களின் நாமம் அகற்றப்படும் என்று அவர் கூறினது நினைவிருக்கிறதா? அவர்கள் வானத்திற்கு இருந்த போதே அவர்களுடைய பெயர்கள் அகற்றப்பட்டிருந்தன. இந்த 1,64,000 பேர்களும் கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் தான். சரியா? ஆனால் அவர்களுக்கு காளை வெள்ளாட்டுக்களா இவர்களின் பலிமாத்திரம் இருந்தபடியால் அவர்கள் குருடாக்கப்பட்டிருந்தனர். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், அவர்களுடைய பெயர்கள் வானங்களின் கீழ் இராதபடி அவர் அகற்றினார். ஆனால் பரிசுத்த ஆவிய நாட்களில் வாழும் புறஜாதிகள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து முற்றிலுமாக எடுத்து போடப்படும். அவர்களுக்கு உலகிலோ அல்லது வரப்போகும் உலகிலோ மன்னிப்பே இல்லை. சரிதானே? ஆகையால் நாம் இங்குதான் நிற்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் கீழ் இருந்தனர். அவர்கள் பூமியில் இருந்த போதே அவர்களுடைய கோத்திரங்கள் ஆகிய தான் எப்ராயிம் கோத்திரங்கள் விடப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு காலம் மறுபடியும் சேர்க்கப்படவே முடியாது. இப்பொழுது 1,64,000 பேர்களை அவர்கள் அழைத்த போது இவர்களின் பெயர்கள் காணப்படவில்லை. அது உண்மை, அவர்கள் அங்கு எண்ணப்படவும் இல்லை. தான் எப்ராயிம் கோத்திரங்களுக்கு பதிலாக யோசேப்பு லேவி கோத்திரங்கள் நுழைக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது அதை நீங்கள் அங்கே காணலாம். அது உங்களுக்கு முன்னால் உள்ளது. பாருங்கள், இதோ தேவனுடைய வாக்குத்தம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் தேவன் எச்சரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
Now, what happened? They were purged during the time of the awful tribulation period.
இப்பொழுது என்ன நடந்தது? பயங்கரமான உத்தரவு காலத்தில் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகின்றனர். இப்பொழுது ஒரு நல்ல ஸ்திரியாகிய கன்னிகையே அவளிடம் என்ன இல்லாமல் இருந்த காரணத்தால் தேவனோட உபத்திரவத்தின் மூலமாக சுத்திகரிக்க சித்தம் கொண்டால் இஸ்ரவேல் கோத்திரங்களையும் அவர் உபத்திரவ காலத்தில் சுத்திகரிக்கின்றார். ஏனெனில் அது ஒரு சுத்திகரித்தல், அது நியாய தீர்ப்பாகும். ஆனால் நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேலர் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு 144,000 பேர் வருகின்றனர். அவ்வாறே உறங்கிக் கொண்டிருந்த கன்னிகைகளும் சுத்திகரிக்கப்பட்டு வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொள்கிறார்கள். புரிகிறதா? அது அவ்வளவு பரிபூர்ண அழகாக பொருந்துகின்றதை பாருங்கள். யாக்கோபு இக்கட்டு காலத்தில் கடந்தது போன்றதே ஆகும். பாருங்கள், யாக்கோபு இக்கட்டு காலத்தில் இருந்தார். யாக்கோபு தவறு செய்தார். யாக்கோபு தன் சகோதரனாக ஏசாவுக்கு தீங்கிழைத்ததால் அவன் சுத்திகரிப்பின் காலத்தினூடாக பிரவேசிக்க வேண்டியதாக இருந்தது. புரிகிறதா? சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெறுவதற்கென அவன் சகோதரனை வஞ்சித்தான். ஆனால் அவன் பெயர் யாக்கோபு என்பதிலிருந்து இஸ்ரவேல் என்னும் பெயராக மாறுவதற்கு முன்பாக அவன் சுத்திகரிப்பிற்குள் பிரவேசிக்க வேண்டியதாக இருந்தது. இது தேவனுடைய ஒழுங்குக்கு ஒரு உதாரணம். அது இன்றைய நாளுக்கென்று உதாரணமாகவே உள்ளது. இப்பொழுது நாம் 8 வசனத்திற்கு, அல்லது நான் கருதுவது 8:1 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 வசனத்தை படிப்போம். நீங்கள் எல்லோரும் களைப்பாயிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இன்னும் சில நிமிடங்கள் கவனிக்க முயற்சியுங்கள். பரலோகத்தின் தேவனே எங்களுக்கு உதவி புரியும் என்பதுதான் என் ஜெபமாய் உள்ளது. இந்த 7 முத்திரையோ எல்லா காரியங்களும் முடிவடையும் சமயம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அது உண்மை. 7 முத்திரையை கொண்ட புஸ்தகத்தில் எழுதப்பட்டவை உலக தோற்றத்துக்கு முன்னால் மீட்பின் திட்டம் அதில் முத்திரையிடப்பட்டிருந்தது. எல்லாமே முடிவடைகின்றது. அதுதான் முடிவு. கஷ்டத்தினால் போராடிக் கொண்டிருக்கும் உலகத்தின் முடிவு அதுவாகும். தவித்துக் கொண்டிருக்கும் இயற்கைக்கு அதுவே முடிவாகும். எல்லாவற்றுக்கும் அதுவே முடிவாகும். அதில் எக்காலங்கள் முடிவடைகின்றன, கலசங்கள் முடிவடைகின்றன, பூலோகமும் முடிவடைகின்றது. அது காலம் என்பதும் கூட முடிவடைகின்றது. இனி காலம் செல்லாது. வேதம் அவ்வண்ணமாகவே உரைக்கின்றது. மத்தேயு 7 நான் கருதுவது, வெளிப்படுத்தின விசேஷம் 7 வெளிப்படுத்தல் 10:1-7 வசனங்களில் இனி காலம் செல்லாது என்று உள்ளது. பலமுள்ள தூதன் இனி காலம் செல்லாது என்கிறான். இந்த மகத்தான காரியம் நிகழும் நாட்களில் 7 முத்திரையின் முடிவில் இந்த காலத்துடன் எல்லாமே முடிவடைந்து விடுகின்றன. கவனியுங்கள், சபையின் காலங்களின் முடிவும் அதுவாகும். 7 முத்திரையின் முடிவும் அதுவே. எக்காலங்கள் அப்பொழுது முடிவடைகின்றன, கலசங்களும் முடிவடைகின்றன. 7 முத்திரையில் 1000 வருட அரசாட்சியின் வருகையின் முன்னறிவிப்பும் முடிவடைகின்றது. இது ஒரு ராக்கெட்டை ஆகாய மண்டலத்தில் வெடிப்பது போன்றதாகும். அந்த ராக்கெட் இங்கே வெடித்து மேலே சென்று மறுபடியும் வெடிக்கின்றது. அச்சமயம் 5 அதனின்று வெளியே வருகின்றன. அவ்வாறு வெளிவந்த நட்சத்திரங்களில் 1 மறுபடியும் வெடித்து அதனின்று 5 வெளிவருகின்றன. அதனின்று வந்த நட்சத்திரங்களில் 1 வெடித்து அதனின்று 5 புறப்பட்டு சென்று மறைந்து விடுகின்றன. பாருங்கள், அதுதான் 7 முத்திரையாகும். உலகத்தின் காலத்தை அது முற்றுப்பெற செய்கின்றது. இதனுடைய காலத்தை அது முற்றுப்பெற செய்கிறது. அதனுடைய காலத்தை அது முற்றுப்பெற செய்கின்றது. இதனுடைய காலத்தை அது முடிவு செய்கின்றது. அது காலத்தை முடிக்கிறது. 7 முத்திரையில் எல்லாமே முடிவடைகின்றன. இப்பொழுது அவர் அதை எவ்விதம் செய்ய போகின்றார் அதுதான் நமக்கு தெரியாதல்லவா? நமக்கு தெரியாது. இவை யாவும் முடிவடைந்து 1000 வருட அரசாட்சி தொடங்குவதற்கு சமயம் வந்துவிட்டது. கவனியுங்கள், இந்த முத்திரை உடைக்கப்பட்டது ஒரு மகத்தான செய்தியாதலால் பரலோகம் கூடாதனால் அரை மணி நேரம் அமைதியாயிருக்க கட்டளை பெற்றது. இப்பொழுது அது மகத்தானதா? அது என்ன? பரலோகம் அமைதியாயிருக்க உத்தரவு பெற்றது. அரை மணி நேரத்தில் எதுவும் அசையக்கூட இல்லை. இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் உண்டாயிருக்கும் போது அரை மணி நேரம் என்பது ஒரு நீண்ட சமயம் அல்ல. ஆனால் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையே ஒரு ஐயப்பாடு உள்ள பொழுது அரை மணி நேரம் என்பது 1000 நீண்டது போன்றதுதான் காட்சியளிக்கும். அப்பொழுது நடக்கும் சம்பவங்கள் மிக மகத்தானவை. ஆகவேதான் இயேசு அதை குறித்து ஒன்றுமே குறிப்பிடவில்லை. மற்றவர்களும் கூட ஒன்றுமே குறிப்பிடவில்லை. யோவான் அதை எழுதவும் கூட முடியவில்லை. இல்லை, அவன் அதை இங்கே எழுதி வைப்பதற்கு தடை செய்யப்பட்டான். பாருங்கள், அங்கே மாத்திரம், அதாவது அவன் அதை எழுதவில்லை, அமைதி உண்டாயிற்று என்று மாத்திரமே அவன்
எழுதியிருக்கிறான்.
கிண்ணரங்களை வாசித்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக நின்ற 24 மூப்பர்களும் கிண்ணரம் வாசிப்பதை நிறுத்திவிட்டனர். பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் பாடுவதை நிறுத்திக் கொண்டனர். யோசித்து பாருங்கள், ஏசாயா தேவாலயத்தில் கண்ட பரிசுத்த கேருபீன்களும் சேராபீன்களும் அவ்வாறு சட்டைகள் கொண்டவர்களாய் 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக பறந்து சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருந்தனர். அவர்கள் தேவாலயத்திற்குள் நுழைந்த போது வாசல்களின் நிலைகளோ அவர்களுடைய பிரசன்னத்தால் அசைந்தன. அத்தகைய பரிசுத்த சேராபின்களும் கூட பாடுவதை நிறுத்திக் கொண்டு
அமைதியாயினர்.
சமூகத்தில் பரிசுத்தர் 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 என்று பாடி பறந்து கொண்டிருந்த தூதர்களும் வாயடைத்துக் கொண்டனர். எந்த தேவ தூதனும் பாடவில்லை, யாரும் போற்றி துதிக்கவில்லை, பீட ஆராதனை வேறொன்றும் அங்கு நிகழவில்லை. இல்லை, ஒன்றுமே இல்லை. பரலோகத்தில் அரை மணி நேரம் அளவும் பயங்கர அமைதி உண்டாயிருந்தது. மீட்பின் புஸ்தகத்தில் காணப்பட்ட ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வானத்தின் எல்லா சேனைகளும் அரை மணி நேரம் அளவும் அமைதியாயிருந்தனர். அதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அது உடைக்கப்பட்டு விட்டது. ஆட்டுக்குட்டியானவர் அதை உடைக்கிறார். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அதை கண்டு பக்தி பூர்வமான பயம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் அதை முன்பு அறிந்திருக்கவில்லை. அதை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் ஸ்தம்பித்து நின்று விட்டனர். ஏன் அது என்ன? இப்பொழுது நாம் யாரும் அது என்னவென்று அறிய மாட்டோம். ஆனால் அதை குறித்து என்னுடைய வெளிப்பாட்டை நான் உங்களிடம்
கூறப்போகின்றேன்.
ஆகையால் இப்பொழுது நான் எல்லை மீறிய மதப்பற்றுள்ளவன் அல்ல. நான் அதை அறியாதவனாயிருக்கிறேன். பாருங்கள், நான் ஒன்றை அறியாமல் இருந்தால் கற்பனை செய்து ஒரு காரியத்தை கூறுவது கிடையாது. சிலருக்கு விசித்திரமாக தென்படும் காரியங்களை நான் கூறியதுண்டு. ஆனால் தேவன் வந்து அதன் பின் நின்று அதை ரூபகாரப்படுத்தி அதுதான் சத்தியம் என்று நிரூபிக்கும் போது அப்பொழுது தேவனுடைய வார்த்தையாயிருக்கின்றது. புரிகிறதா? அந்த விதத்தில் அது விசித்திரமாக தோன்றக்கூடும். பாருங்கள், நான் இப்பிடத்தில் நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக நான் இதை குறித்த வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டை பெற்றுள்ளேன் என்று உறுதி கூறுகின்றேன். அது மூன்று பாகங்களாக அமைந்துள்ளது. ஆகவே பின்னர் நீங்கள் அதன் ஒரு பாகத்தை தேவ ஒத்தாசையை கொண்டு நான் உங்களுக்கு
கூறுவேன்.
முதலில் அந்த வெளிப்பாடு என்னவென்பதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். சம்பவிப்பது என்னவெனில், ஏழு இடி முழக்கங்களை யோவான் கேட்டு அதை எழுத வேண்டும் என்று இருந்தபோது அதை எழுத வேண்டாம் என்று கட்டளை பெற்றான் அல்லவா? அவ்வாறு அடுத்தடுத்து முடங்கின ஏழு இடிகளின் பின்தான் அந்த பரம ரகசியம் அடங்கியுள்ளது. இப்பொழுது ஏன் அதை நாம் நிரூபிக்க முற்படுவோம்? ஏன் அந்த ரகசியத்தை குறித்து யாருமே அறிய மாட்டார்கள்? அதை எழுத வேண்டாம் என்று யோவான் கட்டளை பெற்றான். அதன் ஒரு அடையாளத்தை கூட எழுதவும் அவன் தடை செய்யப்பட்டான். ஏன்? இதற்காகத்தான் பரலோகத்தில் எவ்வித செயல்களும் அப்பொழுது இல்லை. அடையாளம் எழுதப்பட்டிருந்தால் அது பரம ரகசியத்தை வெளியாக்கிவிடும். இப்பொழுது அது உங்களுக்கு புரிகிறதா? அது மகத்தான ஒன்றாக இருப்பதால் அதை குறித்து எழுதப்பட வேண்டும். ஏனெனில் அது நிகழ்ந்தாக வேண்டும். ஆனால் ஏழு இடிகள், இப்பொழுது கவனியுங்கள், ஏழு தூதர்களும் அவர்கள் எக்காலங்களை முழங்க தோன்றின போது ஒரு இடி முழங்கினது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டப்படும் போது ஒரு எக்காலம் துணிக்கிறது. காலம் என்பது முடிவடையும் போது கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது ஒரு இடிதான் முழங்கினது. ஆனால் இங்கு வரிசையாக 1, 2, 3, 4, 5, 6, 7 இடிகள் முழங்குகின்றன. அது பரிபூர்ணமான எண்ணிக்கையாகும். இங்கு வரிசையாக 1, 2, 3, 4, 5, 6, 7 இடிகள் முழங்குகின்றன. அப்பொழுது பரலோகத்தால் அதை எழுத முடியவில்லை. அங்கே ஒன்றும் சம்பவியாததால் பரலோகத்தால் அதை அறிய முடியவில்லை. யாருமே அதை அறிய முடியாது. அது ஓய்வின் நேரமாக இருந்தது. அது மிகவும் மகத்தானதாக இருந்ததால் அது தூதர்களும் அறியாதவாறு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ஏன் சாத்தான் மாத்திரம் இதை அறிந்திருந்தால் அதிக கேடு விளைவித்திருப்பான். அவன் அறியாத ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது அவன் எந்த ஒரு காரியத்தையும் வியாக்கியானம் செய்து சுய வியாக்கியானம் கொடுக்க முடியும். நீங்களோ கற்றுக் கொள்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறே ஆவியின் எந்த ஒரு வரத்தையும் பெற்றது போன்று அவன் ஆள்மாறாட்டம் செய்ய முடியும். ஆனால் இதை மாத்திரம் அவன் அறியவே முடியாது. ஏனெனில் அது வேதத்தில் எழுதப்படவே இல்லை. அது ஒரு பரிபூர்ண ரகசியம். தேவ தூதர்கள் யாவரும் வாயடைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் சற்றேனும் அசைந்தால் கூட ரகசியத்தை வெளியிட நேரிடும். ஆகவேதான் அவர்கள் ஒன்றும் பேசாமல் கிண்ணரம் வாசிப்பதையும் நிறுத்திவிட்டனர். ஒவ்வொன்றும் நின்று போனது.
Seven, God's perfect number. Seven,
ஏழு என்பது தேவனுடைய பரிபூர்ண எண்ணிக்கையாகும். ஏழு ஏதோ ஒன்று எடுத்து கூட்டி வாசிப்பது போன்று ஏழு இடிகளும் ஒரே வரிசையில் ஒவ்வொன்றாக முழங்குகின்றன. இப்பொழுது யோவான் எழுத வேண்டும் என்று இருந்தார் என்பதை கவனியுங்கள். அப்பொழுது அவர் அதை எழுத வேண்டாம் என்று கூறினார். இயேசு அதை குறித்து பேசவும் இல்லை, யோவானும் அதை எழுத முடியவில்லை, தேவ தூதர்களும் அது என்னவென்று அறியார்கள். அது என்ன? பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று இயேசு சொன்ன அதே காரியம் தான் அது. பாருங்கள், புரிகிறதா? அவரும் கூட அதை அறிந்திருக்கவில்லை, தேவன் மாத்திரமே அதை அறிவார் என்று அவர் கூறினார். ஆனால் அவர் கூறினார், இந்த அடையாளங்களை நீங்கள் காண தொடங்கும் போது, இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? சரி, கவனியுங்கள், நாம் இந்த அடையாளங்களை காண தொடங்குகிறோம். பாருங்கள், சாத்தானுக்கு மாத்திரம் அது தெரிந்திருந்தால் ஏதாவது ஒன்று சம்பவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இப்பொழுது இதற்காக என்னுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏதாவது ஒன்றை செய்ய திட்டமிடும் போது அதை குறித்து நான் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருப்பது மேலானதாகும். அவர்கள் அதை மற்றவர்களிடத்தில் பரப்புவார்கள் என்பதற்காக அல்ல, சாத்தானதை கட்டுவிடுவான். பாருங்கள், என் இருதயத்தில் அந்த ரகசியத்தை தேவன் பரிசுத்த ஆவியினால் மூடி வைத்திருக்கும் வரை சாத்தான் என் இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அது எனக்கும் தேவனுக்கும் மாத்திரம் அறியப்படும் ஒரு ரகசியமாகும். புரிகிறதா? நீங்கள் அதை கூறும் வரையில் அவன் அதை குறித்து ஒன்றையுமே அறிய முடியாது. நீங்கள் கூறும் போதோ அவன் அதை கேட்கிறான். நான் முயற்சித்துள்ளேன், நான் ஒரு காரியத்தை செய்யப்போவதாக ஜனங்களிடம் அறிவிப்பேனேயானால் என்னை தோற்கடிக்க பிசாசு அவனால் இயன்றவரை முயல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் தேவனிடமிருந்து நேரடியாக வெளிப்பாட்டை பெற்று அதை குறித்து ஒன்றும் பேசாமல் இருந்தால் அப்பொழுது அது ஒரு வித்தியாசமான காரியமாகும். சாத்தான் போலியாக செய்ய முயல்வான் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். சபை செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவன் போலியாக செய்ய முற்படுவான். அவன் அபிதம் செய்ய முயன்றிருக்கிறான். அந்தி கிறிஸ்தவின் மூலமாக அவன் அபிதம் செய்ததை நாம் கவனித்திருக்கிறோம்.
But this is one thing he cannot impersonate. There will be no mimics to this.
ஆனால் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் அவன் போலியாக செய்ய முடியாது. இதற்கு எந்த பரிகசிப்பும் கிடையாது. பாருங்கள், ஏனெனில் அதை குறித்து அவனுக்கு தெரியாது. அதை அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு வழியே இல்லை. அது மூன்றாம் இழுப்பாகும். அதை குறித்து அவனுக்கு ஒன்றும் தெரியாது. பாருங்கள், அவனுக்கு அது புரியவும் இல்லை. ஆனால் அதன் உள்ளில் ஒரு ரகசியம் மறைந்து கிடக்கின்றது. உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் கண்டபோது நான் முன்பு கருதியிருந்தவாறு ஏனைய என் ஜீவிய காலத்தில் நான் கருத முடியாது. இப்பொழுது அது என்னவென்று எனக்கு தெரியாது. அதனுடைய அடுத்த படியை நான் அறிவேன். ஆனால் அதை எவ்விதம் வியாக்கானிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அது நிகழ இன்னும் அதிக காலம் இல்லை. அது நிகழ்ந்த போது நான் இங்கு எழுதி வைத்துக் கொண்டேன். உங்களால் காண முடிந்தால் நிறுத்து, இதற்கு மேல் எழுதாதே என்னும் கட்டளை எழுந்தது. நான் மூட வைராக்கியம் கொண்டவன் அல்ல, நான் சத்தியத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் தரிசனத்தில் கண்ட ஒரு சிறு பாதரட்சை குறித்து உங்களிடம் விளக்கிக் கொள்வது உங்களுக்கு நினைவிருக்கலாம். எப்படி அந்த ஆத்மாவும் உள்ளான மனசாட்சியும் இன்னார் இன்னாருக்கு அடுத்தாற்போல் உண்டாயிருந்தது என்றெல்லாம் விளக்கினேன். ஆனால் அது ஒரு பெரிய போலி குழுவை விளைவித்தது. எப்படி நான் ஜனங்களின் கைகளை பிடிக்கும் போது ஒருவித அதிர்வு ஏற்பட்டது என்று கூறின போது எல்லோருமே கைகளை பிடிக்கும் போதும் அவ்வித அதிர்வு உண்டாவதாக கூறினர். ஆனால் அவர் என்னை உயரக் கொண்டு போய் இதுதான் மூன்றாம் இழுப்பு, இதை யாருமே அறிய மாட்டார்கள் என்று கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தரிசனங்கள் ஒருபோதும் தவறானதில்லை, அவை முற்றிலும் உண்மையாகும். இப்பொழுது கவனியுங்கள், தூதர்களின் கூட்டத்தை பற்றிய தரிசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சார்லி, இங்கே இருக்கிறீர்களா? ஏதோ ஒன்று இந்த வாரம் சம்பவித்துக் கொண்டிருப்பதாக நான் உங்களிடம் கூறினேன். அது உங்களை சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை கவனித்தீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். நான் இங்கிருந்து அரிசோராவுக்கு செல்ல புறப்பட்ட போது தூதர்களின் கூட்டத்தின் தரிசனத்தை நான் கண்டது நினைவிருக்கிறதா? ஐயன்மீர் இதுவா சமயம் என்னும் செய்தி நினைவிருக்கிறதா? உங்களுக்கு அது ஞாபகத்தில் உள்ளதா? கவனியுங்கள், அங்கு ஒரே ஒரு பெருத்த இடி முழக்கம் தான் உண்டானது. ஆனால் ஏழு தேவ தூதர்கள் தோன்றினர். அது சரியா? ஒரு பெருத்த இடி முழக்கம், ஏழு தூதர்கள் தோன்றினார்கள். ஆட்டுக்குட்டியானவர் முதலாம் முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்று சத்தமாய் சொல்ல கேட்டேன். கவனியுங்கள், ஒரு இடி முழக்கம், ஆனால் அதில் முத்திரிக்கப்பட்ட ஏழு செய்திகள் இக்கடைசி காலத்தில் கடைசி நாட்கள் வரை வெளிப்பட முடியாதவை. நான் சொல்லுகின்றது உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது இந்த வாரத்தின் பரமரகசியமான பாகத்தை கவனித்தீர்களா? அதுதான் இது. இருந்து வந்ததும் அதுவேதான். அது மனிதன் அல்ல, அது கர்த்தருடைய தூதர்களாகும்.
Notice, there's witnesses of three sitting in here that a week ago, a little over a week ago, I was up way back.
கவனியுங்கள், இங்கே மூவர் அதற்கு சாட்சிகளாக அமர்ந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்பு நான் மலையின் மேல் ஏறி மெக்சிகோவுக்கு மிகவும் அருகாமையில் மலையின் மேல் வந்தேன். அப்பொழுது இங்கு விற்றிருக்கும் இரண்டு சகோதரர்கள் என்னோடு இருந்தனர். என் கால் சட்டையில் ஒட்டி கொண்டிருந்த ஊமச்சியை நான் எடுத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது மலையே குலுங்கும்படி ஒரு பெருத்த இடி உண்டானது. இப்பொழுது அது உண்மை. நான் அதை என்னுடன் இருந்த சகோதரரிடம் அறிவிக்கவில்லை, ஆனால் அவர்கள் ஒரு வித்தியாசத்தை கண்டனர். அவர் என்னிடம், ஆயத்தப்படு, கிழக்கே போ, அந்த தரிசனத்தின் வியாக்கியானம் இவையே ஆகும் என்றார். பாருங்கள், சகோதரன் சாத்மனுக்கு அவர் வேட்டையாட சென்ற வேட்டை பொருள் கிடைக்கவில்லை. அவருக்கு வேட்டை பொருள் கிடைக்க நாங்களும் முயன்று வந்தோம். அவரோ என்னிடத்தில், இன்றிரவு அவருக்கு வேட்டை பொருள் கிடைக்காது, அது உனக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். இந்த தேவ தூதர்கள் உன்னை சந்திக்க இருப்பதால் நீ உன்னை இப்பொழுது பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது நான் என் சுய உணர்வில் இல்லை. நான் அப்பொழுது மேற்கு திசையில் இருந்தேன். தேவ தூதர்களோ கிழக்கு திசையில் இருந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அருகில் வந்தபோது நானும் அவர்களுடன் எடுக்கப்பட்டேன். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கிழக்கில் இருந்து வந்தனர். இன்றிரவு நம் மத்தியுள்ள சகோதரன் பிரசாத்மனும் சகோதரன் நார்மனும் அதற்கு சாட்சிகள். நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கும் போது சகோதரன் சாத்மனிடம், மேலேயே தங்கி வேட்டை பொருளை பெற்றுக் கொள்ள எவ்வளவோ தூண்டினேன். சகோதரன் சாத்மன், நான் கூறுவது சரியா? ஆம், அதோ அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் அவரை தூண்டினேன், ஆனால் அதே சமயத்தில் தேவனோ அவர் வேட்டையாடவே மாட்டார் என்று கூறியிருந்தார். எனவே நான் ஒன்றையுமே கூறாமல் கீழே வந்து கொண்டே இருந்தேன். அங்கு அந்த கூடாரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று, சகோதரன் சாத்மன், நினைவிருக்கிறதா? சில காரியங்கள் அறிவிக்கப்பட்டவுடன் உங்களையும் சகோதரன் நார்மனையும், சகோதரன் நார்மன் இங்கே அங்கே பின்னால் இருக்கிறார், அங்கு நடந்தவைகளை வெளியே கூறக்கூடாது என்று உறுதிமொழி கூற சொன்னேன். அசரியா? நான் இவ்விதம் திரும்பி கூடாரத்தை விட்டு அப்பால் நடந்தேன் அல்லவா? நான் கூறுவது சரியா? ஏனெனில் இதுதான் அது, முற்றிலும் அதுவேயாகும். அது நிகழும் வரை நான் அதை குறித்து சொல்லி ஜனங்களை புரிய வைக்க கூடாது. அங்கு ஒரு தேவதூதன் மாத்திரம் வித்தியாசமாக காணப்பட்டான் என்று நான் கூறியதை நீங்கள் கவனித்தீர்களா? மற்ற தேவதூதர்களை காட்டிலும் அவன் மேலாக காட்சியளித்தான். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர்கள் ஒரு கூட்டமாக வந்தனர். ஒவ்வொரு பக்கத்திலும் மூன்று தூதர்களும் மேலாக ஒருவரும் இருந்தனர். எனக்கு பக்கத்தில் இருந்த தேவதூதன் இடமிருந்து பலம் என்னும் போது ஏழாவது தூதனாயிருப்பான். அவன் மற்ற தூதர்களை காட்டிலும் பிரகாசம் உள்ளவனாய், மற்றவர்களை காட்டிலும் எனக்கு முக்கியமானவனாய் காணப்பட்டான். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவன் இவ்விதம் தன் மார்பை முன்னால் தள்ளியவாறு கிடைக்கே பறந்து சென்றான் என்று நான் கூறினது நினைவிருக்கிறதா? அது என்னை மேலே தூக்கியது, என்னை மேலே தூக்கியது என்றும் நான் கூறினேன். நினைவிருக்கிறதா? இதுதான் ஏழாம் முத்திரையை கொண்டது. என் வாழ்நாள் முழுவதும் என்னை வியப்புற செய்த ஒன்று. ஆமே, மற்ற முத்திரைகளும் கூட எனக்கு முக்கியமானவைதான், ஆனால் ஓ, இது எனக்கு அவ்வளவு முக்கியமானது என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். என் வாழ்வில் ஒரு சமயம் நான் ஜெபித்தேன், நான் தேவனிடம் கதறி அழுதேன். அது ஃபீனிக்ஸ் கூட்டத்திற்கு பிறகு. என்னுடன் இருந்தவர்கள் அதை அறிவீர்கள். நான் மலையின் மேலே படுத்துக் கொண்டேன். ஒரு நாள் காலை நான் எழுந்திருந்து சபிதோ கானியானுக்கு, உயர்ந்த கரடுமுரடான மலை, நான் அதன் மேலே சென்ற போது ஒரு நடைபாதை லெமன் மலைக்கு சென்றது. அது 30 மைல் நடைதூரமாகும். அங்கு 30 அடி உயரம் உள்ள பனி பெய்திருந்தது. அதிகாலையில் அந்த மலையின் நடைபாதையில் நான் இவ்வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். நான் திரும்பி செல்ல உந்தப்பட்டேன். நான் திரும்பி கரடுமுரடான பாறைகளின் நடுவே சென்றேன். ஓ, என்னே, நூற்றுக்கணக்கான அடிகள் உயரம் உள்ளவை. நான் இப்பாறைகளின் நடுவே முழங்கார் படியிட்டு இந்த வேத புத்தகத்தையும் கையில் உள்ள குறிப்பு எழுதும் காகிதங்கள் அடங்கிய புத்தகத்தையும் கீழே வைத்துவிட்டு, தேவனாகிய கர்த்தாவே, இந்த தரிசனத்தின் அர்த்தம் என்ன என்று நான் கேட்டேன். நான் மறிக்க வேண்டும் என்பதன் அறிகுறியாயுது என்று நான் கேட்டேன். ஏதோ ஒன்று என்னை குலுக்கியதால் நான் மறிக்கும் தருணமே வந்துவிட்டதாக நான் கருதினேன் என்று உங்களிடத்தில் கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுக்கு அது நினைவிருக்கும். உங்களில் எத்தனை பேர் அதை நான் சொல்ல கேட்டிருக்கிறீர்கள்? ஏன், நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே கேட்டிருக்கிறீர்கள். அதுவோ என் மரணத்தை குறிக்கிறதாகவே நான் எண்ணிக்கொண்டேன். பிறகு என் அறையில் நான் அவரிடத்தில், கர்த்தாவே, அது என்ன என்ன, அது எதை குறிக்கிறது? நான் மறிக்கப் போகிறேன் என்பதுதான் அதன் அர்த்தமா? அப்படியானால் சரி, அதை நான் என் குடும்ப நபர்களுக்கு அறிவிக்க மாட்டேன். என் ஊழியம் முடிவடைந்து விட்டால் நான் போகட்டும் என்றேன். நான் கூறினேன், இப்பொழுது அது என்ன? ஆனால் அவர் ஒரு சாட்சியை அனுப்பினார். நான் கூறினது நினைவிருக்கலாம், அது நான் நினைத்தவாறு அல்ல, அது என் ஊழியத்தின் தொடர்ச்சியாகும். ஓ, உங்களுக்கு புரிகிறதா? சபிதோ கான்யானில் உட்கார்ந்து கொண்டு பரலோக பிதா இதை அறிவார். அது நிறைவேறுவதை நீங்கள் கண்டது எவ்வளவு உண்மையோ அதுபோலவே அந்த தேவ தூதர்கள் அங்கு இறங்கி வந்து ஒவ்வொரு செய்தியும் சரியே என்று ரூபகாரப்படுத்தினர். அப்படியானால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததா இல்லையா என்பதை இதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது தரிசனத்தின் மூலமாக உங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. ஆராதனை முடியும் வரை அதை உங்களிடம் கூறக்கூடாது என்னும் கட்டளை பெற்றபடியால் என்னால் உங்களிடத்தில் கூற முடியாது. அன்று காலை சபிரோ கான்யானில் என்னுடைய கரங்களை உயர்த்திவார் உட்கார்ந்து கொண்டிருந்த போது காற்று என் பழைய கருப்பு தொப்பியை கொண்டு சென்றது. நானோ நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி, தேவனாகிய கத்தாவே இதன் அர்த்தம் என்ன, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே கத்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் பரம வீட்டிற்கு செல்ல வேண்டிய சமயம் வந்துவிட்டிருந்தால் நான் அங்கு செல்லட்டும், அவர்கள் யாரும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது, நான் போக வேண்டுமானால் யாரும் அழுது துக்கிக்க நான் விரும்பவில்லை, நான் பரம பாதையில் நடந்து சென்று விட்டேன் என்று மாத்திரம் என் குடும்பத்தினர் நினைக்க விரும்புகிறேன், அவர்கள் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது, என்னை எங்காவது மறைத்துக் கொள்ளும், நான் போக வேண்டுமானால் என்னை போக அனுமதியும். ஒருகால் என் மகன் ஜோசப் என் வேதம் இருப்பதை கண்டுபிடிக்கலாம், அவனதை உபயோகப்படுத்தட்டும். பாருங்கள் கத்தாவே, நான் செல்ல வேண்டுமானால் நான் அங்கு செல்ல அனுமதியும் என்று ஜெபித்தேன். நான் என் கைகளை உயர்த்தியிருந்தேன். அப்பொழுது அந்த நேரத்திலேயே ஏதோ ஒன்று என் கையை தட்டியது. நான் என் நிலையில் இருந்தேன் என்று என்னால் கூற முடியாது. நான் உறங்கிக் கொண்டிருந்தேனா அல்லது நினைவிடைந்த நிலையில் இருந்தேனா என்பது எனக்கே தெரியாது. அது தரிசனமா, அதுவும் என்னால் கூற முடியாது. என்னால் கூற முடிந்த ஒரே காரியம் என்னவெனில் அது தூதர்களின் வருகை போன்றதாகவே இருந்தது. அது என் கையை தட்டியது. நான் பார்த்தபோது அது ஒரு பட்டயம், அதற்கு முத்துக்களால் செய்யப்பட்ட கைப்பிடி உண்டாயிருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. அதன் உரையோ பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் வெட்டுப்பாக மிகவும் பளபளப்பாக வெள்ளியினால் செய்யப்பட்டது போன்றிருந்தது. ஓஹோ என்ன, அது மிகவும் கூர்மையாகவும் இருந்தது. எனவே நான் அது மிகவும் அழகாயிருக்கிறது அல்லவா, என் கையில் அது சரியாக பொருந்துகின்றது என்று எண்ணினேன். மேலும் நான் அது மிகவும் அழகாயிருக்கிறது என்று எண்ணி, ஆனால் பட்டயம் என்றால் எனக்கு எப்பொழுதும் அதிக பயமாயிற்று. நான் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வேன் என்று
எண்ணினேன்.
அப்பொழுது ஒரு சத்தம் தோன்றி பாறைகளையும் அதிர செய்தது. அது அந்த ராஜாவின் பட்டயம் என்று உரைத்தது. அப்பொழுது நான் என் பழைய நிலையை அடைந்தேன். அந்த ராஜாவின் பட்டயம் இப்பொழுது அது ஒரு ராஜாவின் பட்டயம் என்று கூறவில்லை, ஆனால் அதுவோ அந்த ராஜாவின் பட்டயம் என்றுதான் உரைத்தது. அந்த ராஜா என்பவர் ஒருவர் தான், அவர்தான் தேவன். அவருக்கு ஒரு பட்டயம் மாத்திரமே உள்ளது, அதுதான் அவருடைய வார்த்தை. நான் அதனால் தான் வாழ்ந்து வந்திருக்கிறேன். ஆகவே தேவனே உதவி புரியும். நான் இங்குள்ள அவருடைய பரிசுத்த பீடத்தண்டை நிற்கிறேன். அவருடைய பரிசுத்த வார்த்தை இங்கு உள்ளது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஓ, என்னே ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். என்ன மகத்தான காரியம், பரம ரகசியத்தை கண்டீர்களா? அந்த மூன்றாவது அந்த பட்டயம் என்னை விட்டு எடுபட்ட போது ஏதோ ஒன்று என்னிடம் வந்து பயப்படாது என்று உரைத்தது. ஒரு சத்தத்தையும் அப்பொழுது நான் கேட்கவில்லை, அது எனக்குள்ளாக பேசினது. நான் அங்கு நிகழ்ந்த மாதிரி உங்களிடம் கூறுகிறேன் என்பது சத்தியம். என்னை தட்டி அது பயப்படாதே, இதுதான் அந்த மூன்றாம் இழுப்பு என்றது. மூன்றாம் இழுப்பு, அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் நீ விளக்கம் கூறின யாவற்றுக்கும் போலியாட்கள் உண்டு, ஆனால் நீ இதை செய்ய முயற்சிக்காதே என்றார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா அந்த தரிசனம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அது ஒலிநாடாக்களில் பதிவு செய்யப்பட்டு எல்லா இடங்களிலும் சென்றுள்ளது. ஆறு வருடங்களுக்கு, ஏழு வருடங்களுக்கு முன்னால் அது சம்பவித்தது. ஏழு வருடங்களுக்கு முன்னால் அது நிகழ்ந்தது. அவர் அதை விளக்க முயற்சி செய்ய வேண்டாம், இதுதான் மூன்றாம் இழுப்பு, ஆனால் நான் உன்னை எங்கு சந்திப்பேன் என்றார். சரிதானே? அவரோ முயற்சியே செய்ய வேண்டாம் என்றார். நான் ஒரு குழந்தையின் பாதரட்சியோடு நின்று கொண்டிருந்த போது அவர் என்னிடத்தில், இப்பொழுது முதலாவது இடுப்பை செய், அதை நீ செய்யும் போது மீன் தன்னை வசப்படுத்தும் தூண்டிலின் பின்னால் ஓடும் என்றார். பின்பு அவர், உன் இரண்டாம் இடுப்பை கவனி, ஏனெனில் சிறு மீன்கள் மாத்திரமே இருக்கும் என்றார். அவர் பின்னும், மூன்றாம் இழுப்பின் மூலம் அவைகளை பெற்றுக் கொள்வாய் என்று கூறினார். போதகர் எல்லோரும் ஒன்று கூடி என்னிடம், சகோதரன் பிரணாமே, உங்களால் இது செய்ய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, சகோதரன் பிரணாமே என்றனர். அங்குதான் நான் சிக்கலில் பிணைக்கப்பட்டேன். இந்த போதக குழுவினரோடு பாருங்கள், நான் ஜனங்களை நேசிக்கிறேன். பாருங்கள், நான் இதை அதை எல்லாவற்றையும் விளக்கித்தர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நான் நல்லது, அதன் அர்த்தம் எனக்கு புலப்படவில்லை. மீன்பிடிக்கும் முறையை நான் அறிந்திருக்கிறேன். மீன்பிடிக்கும் போது முதலாவதாக செய்ய வேண்டியது இவ்விதம் தான் அதை செய்வது வழக்கம். சுற்றிலும் மீன்கள் உள்ளதை காணும் போது தூண்டலை திடீரென்று எடுக்க வேண்டும் என்றேன். நல்லது, அதுதான் மீன் பிடிக்கும் போது கையாள வேண்டிய உபாயம். எனவே நான் தூண்டிலை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே முதன்முறையாக நான் தூண்டிலை திடீரென்று எடுத்த போது மீன்கள் பின்வந்தன. ஆனால் அவை யாவும் சிறிய மீன்களாகும். அவைகள் அதை பிடிப்பது போல் இருந்தன. ஆகவே பிறகு நான் கூறினேன், பிறகு நீங்கள் அவ்வாறு, அதாவது கரையில் நான் தூண்டிலை இழுத்த போது ஒரு மீன் அகப்பட்டது. ஆனால் அது தூண்டிலின் மேல் தோல் சுற்றி கொண்டிருந்தது போன்று மிக சிறியதாக இருந்தது. நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று என்னிடம், அப்படி செய்ய வேண்டாம் என்று நான் உன்னுடன் சொன்னேன் அல்லவா என்றது. நானோ அழத் தொடங்கிவிட்டேன். எல்லா கைகளும் என்னை சுற்றிலும் விவிதமாக சிக்கலாக இருந்தது போன்று காணப்பட்டது. நானோ தலையை தாழ்த்திய வண்ணம் இவ்வாறு நான் நின்று அழுதபடியே, தேவனே ஹோஹோ, என்னை மன்னித்தருளும், நான் ஒரு மூடன், தேவனே என்னை மன்னித்தருளும் என்று மன்றாடினேன்.
And that what I had in my hand was a little baby shoe about that long. And I had that string was about as big around as my finger, about a half inch length.
கைரோ என்னை சுற்றிலும் சிக்கிக் கொண்டிருந்தது. என் கையில் இவ்வளவு நீளமுள்ள ஒரு குழந்தையின் பாதரட்சை இருந்தது. அதில் கோர்க்க வேண்டிய கயிறும் என்னிடமிருந்தது. அது சுமார் என் கைவிரல் அளவு பருமனாக இருந்தது. சுமார் அரையங்கிலும் பருமனான கயிற்றை அச்சிறு துவாரத்தில் கோர்க்க நான் முயன்றேன். அப்பொழுது ஒரு சத்தம் உண்டானது. அது பெந்தேகோஸ்தே குழந்தைகளுக்கு இயற்கைக்கு மேம்பட்ட பரம காரியங்களை கற்பிக்க உன்னால் முடியாது. அவர்களை தனியே விட்டுவிடு என்றது. அப்பொழுது அவர் என்னை கொண்டு சென்று ஒரு கூட்டம் நடக்கும் இடத்தில் உட்கார வைத்தார். அது ஒரு கூடாரத்தை போன்று அல்லது ஆலயத்தை போன்றே காட்சியளித்தது. அங்கு நான் பார்த்தபொழுது ஒரு மூலையில் பெட்டியை போன்ற ஒரு சிறிய ஸ்தலம் இருந்தது. நீங்கள் புகைப்படத்தில் காணும் அந்த ஒளியானது எனக்கு மேல் காணப்பட்ட ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தது. அது என்னிடமிருந்து இவ்விதம் சுழன்று சென்று அந்த கூடாரத்தின் மேல் தங்கி என்னை நோக்கி, உன்னை நான் அங்கு சந்திப்பேன், இதுதான் மூன்றாம் இடுப்பு, இதை யாரிடமும் கூற வேண்டாம் என்றது. சபினோ காஞ்சாவிலும் அவர் இதுதான் மூன்றாம் இடுப்பு என்றார். அதனுடன் மூன்று மகத்தான காரியங்கள் சம்பந்தப்பட்டுள்ளன. அவைகளில் ஒன்று எனக்கு இன்று இல்லை, நேற்று வெளிப்பட்டது, மற்றொன்றோ இன்றைக்கு வெளியானது, மூன்றாவது என்னால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏனெனில் அது நான் அறியாத மொழியில் எழுதப்பட்டிருந்தது. நான் நின்ற வண்ணம் அதை உற்று பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது மூன்றாம் இடுப்பு வந்தது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஓ என்ன, அதன் காரணமாகத்தான் முழு பரலோகமும் அமைதியாயிருந்தது. இப்பொழுது நான் இத்துடன் நிறுத்திவிடுவது நல்லது. பாருங்கள், இதற்கு மேல் ஒன்றையும் கூறாதபடிக்கு நான் தடை செய்யப்படுகிறதை உணர்கிறேன். புரிகிறதா? ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், ஏழாம் உத்தரை திறக்கப்படாத காரணம், அவர் அதை வெளிப்படுத்தாத காரணம், அதை குறித்து யாரும் அறியக்கூடாது என்பதற்காகவே ஆகும். அதை குறித்து நான் ஒரு வார்த்தையும் அறியாதிருக்கும் போதே அநேக வருடங்களுக்கு முன்பு அத்தரிசனம் எனக்கு உண்டானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அது மற்றவற்றைப் போன்று சரிவர தேவனுடைய வார்த்தையுடன் இணைகின்றது. தேவன் என் இருதயத்தை அறிவார். அது எவ்விதம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அது இங்கே உள்ளது. நாம் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. ஓ என்னே, அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை காண்பிக்கிறது. ஏனென்றால் இந்த கடைசி செய்தியில் தேவனுடைய வாக்குத்தங்களோடு அது மிக சரியாக இணைகிறது. நீங்கள் கவனியுங்கள், இப்பொழுது கவனியுங்கள், காலம் முடிவடையும் என்ற செய்தியில், அதாவது இந்த முத்திரையில் அவர் ஆறு முத்திரைகள் என்னவென்பதை வெளிப்படுத்தினார். ஆனால் ஏழாம் முத்திரையை குறித்து அவர் ஒன்றுமே கூறவில்லை. முடிவின் காலத்தில் முத்திரை தொடங்கும் போது நாம் அதை அறிந்து கொள்ளும் முன்பாக வேதத்தின் படி அது பரிபூர்ண ரகசியமாக இருக்கும். அதை துவங்கும் முன்பு வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7 வரையுள்ள வசனங்களை நினைவுபடுத்திக் கொள்ளவும். ஏழாம் தூதனின் செய்தியின் முடிவில் தேவனுடைய எல்லா ரகசியங்களும் அறியப்படும். 10:1-7, நாம் ஏழாம் உத்தரை திறக்கப்படுகின்ற முடிவு காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நான் எப்படி அதை அறிவேன்? சென்ற ஞாயிறன்று நான் தாழ்மையுள்ளவர்களாயிருங்கள், தேவன் சிறிய காரியங்களின் மூலமாகவே கிரியை செய்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று பிரசங்கித்த போது நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று நானே உணரவில்லை. ஆனால் இப்பொழுது அது என்னவென்று எனக்கு புலப்பட்டு விட்டது. அது மிகவும் எளிய விதத்தில் காணப்படுகின்றது. அத்தகைய ஒன்று ரோமாபுரியில் உள்ள வாடிகனில் வெளிப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆனால் யோவான் ஸ்நானகரை போன்ற ஒருவனுக்கு அது கிடைக்கின்றது. நாம் கர்த்தரின் மாட்டுத் தொழுவத்தின் பிறப்பை போன்று அது எளிமையானது. தேவனுக்கு மகிமை. ஆகவே எனக்கு உதவி புரியும். சமயம் வந்துவிட்டது. ஆவே, நாம் அந்த சமயத்தில் வாழ்கிறோம். ஓ என்ன, இப்பொழுது தேவன் அளிக்கும் தரிசனத்தின் உண்மையை உங்களால் காண முடிகின்றதா? ஏழு தூதர்கள் என்னை மேற்கு திசையிலிருந்து கொண்டு வந்தனர். அவர்கள் மேற்கிலிருந்து கிழக்கு திசைக்கு வந்து இன்றிரவு அளிக்கப்பட்ட செய்தியை கொண்டு வந்தனர். ஓ என்ன, இப்பொழுது அந்த மகத்தான இடியின் சத்தமும் இங்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஊழியம் எல்லாம் வெளியாகி அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று நிரூபிக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது சற்று யோசனை செய்து பாருங்கள். முத்திரைகளின் ரகசியங்களை நான் அறிந்திருக்கவில்லை, ஆனால் இந்த வாரம் அவை வெளிப்படுத்தப்பட்டன. யாராவது அதை குறித்து யோசித்தீர்களா? அந்த ஏழு தூதர்களும் வெளியாக்கப்படவிருக்கும் ஏழு செய்திகளாக நான் அதை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கருதி அதற்கென்று என்னை இங்கு கொண்டு வந்தனர் என்று உங்களில் எவராவது அதை நினைத்து பார்த்தீர்களா? பாருங்கள், நினைவில் கொள்ளுங்கள், அந்த ஏழாவது செய்தியாளன், அந்த ஏழு செய்தியாளர்களும், ஏழாம் தூதன் மாத்திரம் மற்றவர்களை காட்டிலும் என் கவனத்தை அதிகம் கவர்ந்தான். இப்பொழுது பாருங்கள், அவர்கள் இவ்விதம் அங்கு நின்று கொண்டிருந்தனர். இப்பொழுது நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நான் இங்கு நின்று கொண்டு நான் அந்த மற்றதையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். பாருங்கள், சிறகுகளை அடித்து பறந்து செல்லும் அந்த சிறிய பறவைகளின் முதற் கூட்டத்தை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு அவை ஞாபகம் இருக்கிறதா? அவை கிழக்கு நோக்கி பறந்து சென்றன. அடுத்தபடியாக காணப்பட்ட இரண்டாம் பறவை கூட்டம் முதற் கூட்டத்தில் உள்ள பறவைகளை காட்டிலும் பெரிதாகவும் பிரகாசமாகவும் காணப்பட்டன. அவை புறாக்கள் போல் தோன்றின. அவைகளின் சிறைகளின் முனை கூர்மையாகவும் அமைந்திருந்தன. அவை கிழக்கு நோக்கி பறந்து சென்றன. முதலாம் இழுப்பு, இரண்டாம் இழுப்பு, அடுத்தபடியாக இருந்ததோ தூதர்கள். நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வெடி சப்தம் அகன்றது. நான் இவ்விதம் மேற்கு திசை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது அவர்கள் வந்து என்னை கொண்டு சென்றதால் என் சுய உணர்வை இழந்து
விட்டேன்.
நான் தூதர்களின் கூட்டத்துக்குள் நுழைந்த போது என் இடதுபாகத்தில் காணப்பட்டவன்தான் எனக்கு வினோதமாக காட்சியளித்த அந்த தூதர். இடமிருந்து வலம் எண்ணும் போது அவன் ஏழாம் தூதன். இப்பொழுது ஏழு செய்தியாளர்களை நினைவில் கொள்ளுங்கள்.
Do you remember the pyramid of white rock of Junior Jackson's dream that I interpreted?
ஜூனியர் ஜாக்சன் சொப்பனத்தில் கண்ட வெண்பாறையிலான கூர்நுனி கோபுரம் ஞாபகத்தில் இருக்கிறதா? பாருங்கள், அதன் அர்த்தத்தை நான் விவரித்துக் கூறினேனே, கவனியுங்கள். நான் உங்கள் மத்தியிலிருந்து புறப்பட்ட அன்றிரவு ஆறு சொப்பனங்கள் உண்டாகின. அவை யாவும் ஒன்றையே சுட்டி காண்பித்தன. அதன் பின்னர் தரிசனம் உண்டாகி என்னை மேற்கிற்கு அனுப்பினது. ஜூனியர் அதை கவனித்துக் கொண்டிருந்த சமயம் கவனியுங்கள் எவ்வளவு பரிபூர்ணமாக அமைந்துள்ளது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நான் இதை கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஜனங்களாகிய நீங்கள் உணர்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவரே எல்லாவற்றுக்கும் ஆக்கியோ. இதற்கு முன்பு நான் உங்கள் ஜீவியத்தில் இவ்வளவு வெளிப்படையாக பேசாததற்கு ஒரே காரணம், ஆனால் அந்த சமயம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், புரிகிறதா? கவனியுங்கள், இதை ஆணித்தரமாக உங்களிடம் கூற விரும்புகிறேன். நான் உங்களை விட்டு மறுபடியும் செல்லவிருக்கிறேன். நான் எங்கே போவேன் என்று எனக்கே தெரியாது. மற்ற இடங்களிலும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதோ நான் எல்லா விதமான மூட வைராக்கிய கொள்கையையும் கேட்டிருக்கிறேன் என நீங்கள் ஒரு கால் கூறலாம். அதை குறித்து எனக்கு தெரியாது. நான் எந்த ஒரு மனிதனையும் நியாயந்திருக்க முடியாது. எனக்காக மாத்திரமே நான் தேவனிடத்தில் பதில் கூற வேண்டியவராயிருக்கிறேன். இத்தனை வருட காலமும் நான் கர்த்தருடைய நாமத்தில் கூறின ஏதாவது ஒன்று சரியில்லாமல் போயிருக்கின்றதா? அவ்விதம் யாருமே கூற முடியாது. ஏனென்றால் அவர் என்னிடம் கூறின விதமாகவே நான் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறேன். நான் அது முற்றிலும் உண்மை என்று உறுதிப்படுத்தவே இதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தை என்னை அவருக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். சொப்பனத்தின் அர்த்தத்தை விவரித்தல். யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை விவரித்தான், தரிசனங்களும் கண்டான். அது உண்மைதானே? இப்பொழுது இதை கவனியுங்கள். இந்த சம்பவம் நிகழ்ந்த போது ஜூனியர் தன் சொப்பனத்தில் கூர்நுனி கோபுரம் வைக்கப்பட்ட ஒரு வயல்வெளியில் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பாறைகளில் ஏதோ ஒன்று எழுதப்பட்டிருந்தது. நான் ஜனங்களுக்கு அது என்னவென்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தேனாம். ஜூனியர், சரியா? இது நிகழ்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு இச்சொப்பனத்தை அவர் கண்டார். இப்பொழுது அடுத்த காரியத்தை கவனியுங்கள். நான் நீண்ட கடப்பாறை போன்ற ஒன்றை எடுத்து அதை வெட்டினவுடன் அதற்குள் வெண்பாறை ஒன்று இருக்க கண்டேனாம். அதில் ஒன்றுமே எழுதப்படவில்லை. அப்பொழுது அந்த நேரத்தில் நான் மேற்கு திசையை நோக்கி புறப்பட்டேனாம். புறப்படும் போது நீங்கள் மேற்கு பக்கம் செல்ல வேண்டாம், நான் திரும்பி வரும் வரை இங்கேயே தரித்திருந்து இதை பார்த்துக் கொண்டே இருங்கள் என்று அவர்களிடத்தில் நான் கூறினேனாம். அந்த வெடி சத்தத்திற்காக மேற்கு சென்று பரிசுத்த ஆவியை பெற்றவனாக கிழக்கு திசை நோக்கி திரும்பி வந்து எழுதப்படாத வார்த்தைக்கு அர்த்தமுறைத்து அது சர்வ வல்லமை உள்ள தேவனின் பார்வையில் பரிபூர்ணமாக அமையாவிடில் வேறு எது அமையும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நண்பர்களே, நான் எதற்காக இதை கூறிக்கொண்டிருக்கிறேன்? நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு காண்பிக்கவேயாகும். மற்றவை தேவனுடைய வார்த்தையுடன் சரிவர பொருந்தியது போன்று இதுவும் தேவனுடைய வார்த்தையுடன் முற்றிலும் பொருந்துகின்றது. நாம் இங்கே இருக்கிறோம். நண்பர்களே, நாம் முடிவு காலத்தில் வாழ்கிறோம்.
Soon it shall be time run out. Millions will lose their lives.
வெகு விரைவில் காலம் என்பது கடந்து செல்லும். லட்சக்கணக்கானோர் உயிரிழப்பார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கானோர் அணுசக்தியின் காலத்திற்கு தீவனமாவார்கள். நாம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து வருகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனின் கிருபையினாலும் அவருடைய ஒத்தாசையினாலும் அவருடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு காலம் உள்ளது சகோதரன் பிரணாம்? ஒரு கால் 20 வருடம், அல்லது 50 வருடம், அல்லது 100 வருடம் கூட செல்லலாம், எனக்கு தெரியாது. ஒரு நாள் இன்று காலையிலும் அவர் வரக்கூடும், இல்லையே இன்றிரவு வரலாம், எனக்கு தெரியாது. அவர் வரும் நாளை அறிவதாக கூறுபவர் தவறு செய்கிறார்கள். பாருங்கள், உண்மையில் அவர்களுக்கு தெரியாது, தேவன் மாத்திரமே அதை அறிவார். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் மூலம் எனக்கு கிடைத்த ஒத்தாசையின் மூலம் நான் சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துரைத்தேன். அவை யாவும் பரிசுத்த ஆவியினால் நான் பகுத்தறிந்தேன். அவை ஒவ்வொன்றும் வேதத்தில் தங்கள் தங்கள் இடத்தில் சரியாக
பொருத்தப்பட்டன.
ஆனால் இந்த முத்திரையின் கீழ் அடங்கியிருக்கும் அந்த மகத்தான ரகசியம் என்னவென்பது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. அது என்ன குறுநிதி என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் பார்த்த அந்த ஏழு இடிகள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இருந்து கொண்டு ஏழு வித்தியாசமான சமயங்களில் முழங்கி நான் கண்டவற்றை வெளிப்படுத்துகிறது என்பதை மாத்திரம் நான் அறிவேன். நான் அதை கண்டபோது அங்கு பறந்து வந்த அதன் அர்த்தத்தை நான் உற்று நோக்கினேன். ஆனால் அது என்னவென்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நான் கூறுவது முற்றிலும் உண்மையாகும், புரிகிறதா? அது வெளிப்படுவதற்கு இன்னும் சமயம் வரவில்லை. ஆனால் அந்த சுற்றுவட்டத்திற்குள் அது வருவதற்கு சமயம் அருகாமையில் தான் உள்ளது. பாருங்கள், நான் கர்த்தரின் நாமத்தில் இதை கூறுகிறேன் என்பதை நினைவு கூறவும். எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை நீங்கள் அறியாதபடியினால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இப்பொழுது இது ஒலிநாடாக்களில் பதிவு செய்யப்படுகின்றது. இதை கேட்கும் போது என் நண்பர்களில் ஆயிரக்கணக்கானவர் என்னை தவறாக புரிந்து கொண்டு சகோதரன் பிரணாம் தன்னை தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தி தீர்க்கதரிசியாகவோ ஊழியக்காரராகவோ தன்னை பாவித்துக் கொள்கிறார் என்று கருதி என்னை விட்டு விலகக்கூடும். நான் உங்களுக்கு இதை கூறட்டும், என் சகோதரனே, அது தவறாகும். நான் கண்டதையும் எனக்கு அறிவிக்கப்பட்டதையும் மாத்திரமே நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். செய்யப்போகின்றது யார், என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் அறிவேன், அதாவது அந்த ஏழு இடிகளும் பரலோகம் அமைதியான காரணத்தின் ரகசியத்தை தங்களுக்குள்ளே வைத்துள்ளன. எல்லோருக்கும் புரிந்துவிட்டதா? அந்த மகத்தான நபர் தோன்ற நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தோன்றும் நேரம் இப்பொழுதாக இருக்கலாம். ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு திருப்ப முயன்ற என்னுடைய ஊழியமோ ஒரு காலத்திற்கு அஸ்திபாரமாக அமைந்திருக்கும். அப்படியானால் நன்மைக்காகவே நான் உங்களை விட்டு ஒரேடியாக செல்ல நேரிடும். ஒரே சமயத்தில் நாங்கள் இருவர் இருக்க முடியாது, புரிகின்றதா? அப்படி இருக்க நேரிட்டால் அவர் பெருக வேண்டும், நான் செருக வேண்டும். எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ரகசியம் அது என்னவென்றும் அதுவரை அது வெளிப்படுவதை நான் கண்ணார காணவும் தேவன் எனக்கு சாக்கியம் அளித்தார். இப்பொழுது அது சத்தியமாகும். இந்த வாரம் நடைபெற்ற யாவையும் நீங்கள் கவனித்துக் கொண்டு வந்தீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். காலின்ஸ் என்பவரின் மகன் அஞ்சரபு சாகும் தருவாயில் இருந்ததையும் அவ்வாறே ரத்த புற்றுநோய் கொண்ட அந்த பெண் இருந்ததையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகின்றது. அது சந்தேகமான ஒன்றாய் இருந்து வந்து இப்பொழுது படிப்படியாக அது உறுதியாய் உள்ளது. ஆனால் அது ஜனங்களை மூச்சு திணற செய்ய வேண்டாம். நீதிமானாக்கப்படுதல் என்னும் சத்தியத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவியின் அபிஷேகம் போன்ற சத்தியங்களுக்கு வந்து இப்பொழுது இங்கே வந்துள்ளோம். பாருங்கள், நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய அருகாமையில் இழுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறோம். மெத்தோடிஸ்ட் போதகர்களே, பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் உங்கள் செய்தியானது லூத்தர் பிரசங்கித்ததை காட்டிலும் மேலானது என்பதை உங்களால் காண முடியவில்லையா? பெந்தேகோஸ்தையினரே, பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்னும் உங்கள் செய்தியானது மெத்தோடிஸ்டுகள் பிரசங்கித்ததை காட்டிலும் மேலானது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லையா? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அரே காரியங்கள் இப்பொழுது நம்முடைய காணப்படுகின்றன, அது உண்மை. தவறை இழிவாக கருதாமல் ஜனங்கள் சத்தியத்தை கூறாமல் போய் கூறுவதை நான் வெறுக்கிறேன். ஆனால் நான் சத்தியத்தை மனப்பூர்வமாய் நேசிக்கிறேன். அது எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு இந்த வழியில் அந்த வழியில் தடங்களாய் இருந்தாலும் அது சத்தியமாய் இருந்தால் தேவன் அது சத்தியம் என்பதை முடிவில் ஊர்ஜிதப்படுத்துவார். அவர் ஒரு நாளில் இதை செய்யாமல் போனால் நான் கண்ட தரிசனங்கள் தவறாயிருக்க வேண்டும். அது அங்கே என்னை பொறுத்துகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சகோதரன் பிரணாமே, அது எப்பொழுது சம்பவிக்கும் என்னால் உங்களுக்கு கூற முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் வரப்போகும் ஒரு நாளில் நாம் இந்த பூமியில் சந்திக்காவிடனும் அங்கே கிறிஸ்துவின் நியாயசரத்துக்கு முன்பாக சந்திக்க போகிறோம். நீங்கள் காணப்போகின்றது என்னவெனில், அந்த அறையில் தேவனிடமிருந்து வெளிப்பாடு மற்றவர்களை போல வந்தபோது அவைகள் அந்த முத்திரையில் ஒரு ரகசியம் என்னவெனில், அது மாத்திரம் வெளிப்படாதன் காரணம் ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கியதே அதற்கு காரணமாகும். அங்கே அது பரிபூர்ணமாய் உள்ளது. ஆனால் யாருக்கும் அதை குறித்து ஒன்றுமே தெரியவில்லை, அது எழுதப்படவும் இல்லை. ஆகவே நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம், நாம் இங்கே இருக்கின்றோம். நான் அவருடைய வார்த்தைக்காக தேவருக்கு நன்றி கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அவர் அனுப்பப்படாமல் இருந்தால் நாம் நம்பிக்கையற்றவர்களாய் பெரிய பாவசேற்றில் மூழ்கி கிடந்திருப்போம். ஆனால் அவருடைய கிருபையினால் அவருடைய ரத்தம் நம்மை பாவமர கழுவுகின்றது. ஒரு வாளியில் உள்ள வெண்மையாக்கும் திரவத்தில் ஒரு துளி எழுது மையை போட்டால் அந்த மை இருக்கும் இடம் தெரியாமலேயே மறைந்துவிடும். அவ்வாறே நம் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது அது இயேசுவின் ரத்தத்தில் போடப்படுகின்றது. அதன் பின்பு அது மறுபடியும் காணப்படுவதில்லை. தேவன் அவைகளை மறந்து விடுகின்றார். பாவம் செய்யாதது போன்ற நிலைக்கு நாம் வந்துவிடுகிறோம். அந்த பலியானது பீடத்தின் மேல் நமது பிராயச்சித்திற்காக இருக்கும் வரை அவ்வளவுதான், அதுவேதானது. பாருங்கள், நாம் இனி ஒருபோதும் பாவிகள் அல்ல. தேவனுடைய கிருபையினால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே அவ்வளவு மோசமானவர்களாகவே நாம் இருந்து வந்தோம். ஆனால் பாருங்கள், தேவ கிருபையோ நமக்கு பிரதியட்சமானதால் அதனால் நாம் இன்று இந்நிலையை அடைந்துள்ளோம். கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளாக, இது எனக்கு மகத்தான வாரமாக அமைந்தது. நான் களைப்புற்றிருக்கிறேன். என் சிந்தையும் களைப்புற்றிருக்கிறது. ஏனெனில் இதுதான் என்னால் செய்யக்கூடிய காரியம். ஒவ்வொரு நாளும் விசித்திரமான காரியங்கள் நடந்து கொண்டு வந்தன. சில நிமிடங்கள் அந்த அறையில் தங்கும் போது நான் பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஏதாவது சம்பவிக்கும். பாருங்கள், நான் முன்பு எழுதி வைத்திருந்த குறிப்புகளை எடுத்துக்கொள்வேன். டாக்டர் உரியா ஸ்மித் என்பவரும் மற்றவர்களும் எழுதிய புத்தகங்களை படிப்பேன். இதுதான் அவர்கள் ஆறாம் முத்திரைக்கு கூறும் வியாக்கியானம். இது நான்காம் முத்திரை. இந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று படிப்பேன். அவர் விதம் கூறியிருக்கிறார். நான் அங்கே மற்றொருவர் வேறு விதமாக கூறுவதை பார்ப்பேன். அவர் இன்னென்ன விதமாய் கூறியுள்ளாரே, அது சரிவர தென்படவில்லையே என்று நான் கூறுவேன். பாருங்கள், அதன் பின்னர் அப்படியானால் அது என்ன கர்த்தாவே என்று கர்த்தரிடம் விண்ணப்பிக்கத்தக்கவாறு இங்கும் அங்குமாக நடப்பேன். பின்னர் முழங்காற்படியிட்டு ஜெபித்து மறுபடியும் வேதத்தை எடுத்து அமர்ந்து படிப்பேன். அதன் பின்பு இங்கும் அங்கும் நடப்பேன். பிறகு நான் அமைதியாயிருக்கும் போது சடுதியாக அது எனக்கு வெளிப்படும். நான் உடனே பேனாவை எடுத்து நான் என்ன காண்கிறேனோ என்ன செய்கிறேனோ இதை விதமாக கவனித்துக் கொண்டே அதை எழுதுவேன். அது வேத வாக்கியங்களுடன் பொருந்துகின்றதா என்று நாள் முழுவதும் தேடி கண்டுபிடித்து அதை ஒப்பிட்டு பார்ப்பேன். அப்பொழுது அவைகள் எல்லாம் நிரூபிக்கப்படும். புரிகிறதா? நான் இதை இங்கே பெற்றுக் கொண்டேன். அநேக பேருக்கு தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் கிடைக்கின்றன என்று நான் எண்ணுவதுண்டு. அது வேத வார்த்தைக்கு முரண்பாடா இருக்குமானால் அதை விட்டுவிடுங்கள். ஆம், அதை விட்டுவிடுங்கள், அது உண்மை. இப்பொழுது நான் இதையும் இதையும் பார்த்து சிறு சிறு குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்வேன். நமது பள்ளிக்கூட வகுப்பு இதை ஆவலோடு கேட்கும். ஏனெனில் அது வேத வாக்கியங்களுடன் இங்கு பொருந்துகின்றது, அங்கும் பொருந்துகின்றது. அது இங்கே என்ன கூறுகிறது என்று நான் பார்க்கட்டும். ஆம், ஆம், அது இங்கே சரியாக உள்ளது என்று எண்ணிக்கொள்வேன். பாருங்கள், நான் அதை வேதம் முழுவதுமாக ஒப்பிட்டு பொருத்தினேன். இவ்வாறு முழுவதும் அதை செய்தேன். இப்பொழுது இச்செய்தி ஒளிநாடாக்களில் இருக்கின்றன. அதை கேட்க நீங்கள் வரவேற்கப்படுகின்றீர்கள். நான் கிறிஸ்தவ ஐக்கியத்தினால் என்னால் இயன்ற மட்டும் அதை செய்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் எல்லோருக்கும் தேவ கிருபை உண்டானது. இந்த வாரம் முழுவதும் என்னால் இயன்றவரை நான் அறிந்தவற்றை உங்களுக்கு போதித்தேன். நீங்கள் மிகவும் நல்ல மாணாக்கராக இருந்தீர்கள். உங்களை காட்டிலும் யாருமே இவ்வளவு நன்றாக உட்கார்ந்திருக்க முடியாது. அவர்கள் ஜனங்களை உள்ளே அனுப்பும்படியாக சபை திறக்கும் வரை ஒரு மணிக்கே வந்து ஐந்து மணி வரை நீங்கள் காத்திருந்தீர்கள். நீங்கள் குளிரிலும் நின்று கொண்டிருந்தீர்கள். நீங்கள் பணியில் உட்கார்ந்திருந்தீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் செய்தீர்கள். உங்கள் கால்கள் வலிக்கு மட்டும் சூழலில் பக்கமாக நின்று கொண்டிருந்தீர்கள். நீங்கள் எழும்பி நின்று பெண்களும் நின்று கொண்டிருந்தவர்களுக்கு உங்கள் ஆசனங்களை அளித்தீர்கள். நான் எண்ணிக்கொண்டதோ, கர்த்தாவே, முழுமையாகவே இது பரம ரகசியம் வெளிப்பட்ட வாரமாயிருந்தது. முழு காரியமும் ஒரு விதமாக வினோதமாயிருந்தது. ஜனங்கள் வெளிப்புறத்திலும் ஜன்னல்கள் கதவுகள் அருகாமையிலும் பின்னால் சார்ந்து நின்று கொண்டு செய்தியை கேட்டனர். நான் ஒரு பேச்சாளர் என்று கூறுவதற்கு தகுதியுடையவன் அல்ல. நான் ஒரு பேச்சாளர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள எனக்கு போதிய ஞானம் உண்டு. அப்படி இருந்தும் ஜனங்கள் ஏன் அமர்ந்திருந்து அவ்விதம் செய்தியை கேட்க வேண்டும்? அவர்கள் ஏன் அதை செய்ய வேண்டும்? அவர்கள் என்னை போன்ற ஒருவன் பேசுவதை கேட்க வரவில்லை. ஆனால் அதில் உள்ள ஏதோ ஒன்று ஜனங்களை அதற்குள் இழுப்பதால் அவர்கள் வருகின்றனர். அவர்களை ஏதோ ஒன்று இதற்கு இழுக்கின்றது. பாருங்கள், அதில் உள்ள ஏதோ ஒன்று அவர்களை இழுக்கின்றது. நான் ஊழியத்தை தொடங்கின போது என் மனைவி மேடையில் நின்று இந்த பாடலை இங்கு பாடினாள். அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகின்றனர். தூர தேசத்திலிருந்து அவர்கள் வருகின்றனர். ராஜாவுடன் அவருடைய விருந்தாளியாக விருந்துண்ண திவ்ய அன்பினாலே பிரகாசிக்கும் அவருடைய பரிசுத்த முகத்தை காணவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய கிருபையில் பங்கு கொள்ளவும் அவருடைய கிரீடத்தில் ரத்தனங்களாக ஜொலிக்கவும் இந்த யாத்திரிகர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! இயேசு கிறிஸ்துவின் கிரீடத்தில் நீங்கள் விலையுயர்ந்த கற்களாக ஜொலிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். பவுலும் சபையினிடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிரீடத்தில் விலை மதிக்க முடியாத கற்களாக பிரகாசிக்க வேண்டும் என்று கூறினார். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் கிரீடத்தின் கற்களாக விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் ஒரு மனிதனை வைக்க நாம் பிரியப்படுவதில்லை. என்னை குறித்து நீங்கள் மறந்துவிடுங்கள். நான் உங்கள் சகோதரன், கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. நான் ஜீவிப்பதற்கு எவ்வித தகுதியும் இல்லை, அது முற்றிலும் உண்மை. நான் தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக அபிதம் கூறவில்லை, அது சத்தியம். நல்லது என்று கூறுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபையோ என் மங்கிர கண்கள் காலத்தின் திரைக்கு பின்னால் உள்ளவைகளை கண்டு திரும்பி வர செய்தது. நான் சிறு பையனாக இருந்த போது ஜனங்களை நான் அதிகமாக நேசித்தது உண்டு. அவ்வாறே யாராவது ஒருவர் என்னை நேசித்து என்னிடம் பேச வேண்டும் என்று நான் விரும்பியதும் உண்டு. என் குடும்பத்தின் பெயர் இடுக்கடைந்த காரணத்தால் யாரும் என்னிடத்தில் பேசுவது கிடையாது. ஒருவரும் அதை செய்வதில்லை. ஆனால் என்னையே நான் தேவனிடம் சமர்ப்பித்த போது என் குடும்பம் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவரில் வழிவந்திருந்ததால் அவர்கள் எல்லோரும் கத்தோலிக்க எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் நான் அங்கு சென்ற போது அவர் வேறு வழியில் இருந்தார். நான் முதலாம் பேப்டிஸ்ட் சபைக்கு சென்ற போது அவர் வேறு வழியில் செல்வதை நான் கண்டேன். அப்பொழுது நான், கர்த்தாவே, உண்மையான ஒரு வழி இருக்க வேண்டுமே என்று கேட்டேன். ஏதோ ஒன்று என்னிடத்தில், அதுதான் தேவனுடைய வார்த்தை என்றது. நான் அந்த வார்த்தையை பிடித்திருக்கிறேன். எனக்கு கிடைக்கும் தரிசனங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். அன்று நான் மூளைக்கல்லை நாட்டின போது அந்த இடத்தில் அவர் அன்று காலை தரிசனத்தில் காண்பித்த அந்த வசனத்தை அதில் எழுதினேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு முத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய எச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். என் அருகாமையில் இருந்த அந்த இரு மரங்களும் கூட அதையே செய்ததை நான் கண்டேன். அது உண்மை. இப்பொழுது நாம் அங்குதான் வந்துள்ளோம். அது உண்மை. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கு மறுபடியும் புத்தியாக ஆலோசனை கூறுகிறேன். நீங்கள் யாரிடமும் உங்களுக்கு நன்றி என்று சொல்ல வேண்டாம், அவ்வாறு கூற வேண்டாம். ஒரு போதகன் அல்லது மறித்து போகும் எந்த மனிதனிடமும் நல்லது என்பது காணப்படும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்களிடம் நல்லது என்பதே கிடையாது. அது யாராயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த மனிதனிடத்திலும் நல்லது என்பது இல்லை. அது உண்மை. இங்கு அநேக எக்காலங்கள் இருந்தால் அவைகள் ஒன்றிலிருந்து இசை எழுப்ப வேண்டுமானால் அதை ஒரு மனிதன் தான் எழுப்ப முடியும். எக்காலங்கள் தாமாகவே சத்தமிட முடியாது. அந்த எக்காலத்தை எவ்விதம் ஒலிக்க செய்ய முடியும் என்று அறிந்த ஒருவன் மாத்திரமே எக்காலத்தை எடுத்து அதனின்று சத்தத்தை எழச் செய்ய முடியும். எக்காலத்திற்கு அதனிடம் எந்த ஒரு வேலையும் இல்லை. அந்த சத்தம் அதன் பின்னால் உள்ள அதை ஊதும் ஞானத்திலிருந்து வருகின்றது. அது உண்மை. ஆகவே எல்லா எக்காலங்களும் ஒரே மாதிரி தான். அவ்வாறே எல்லா மனிதரும் ஒரே விதமாக இருக்கிறார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றனர். நமக்குள்ளே யாரும் பெரியவர் இல்லை. நமக்குள்ளே பெரிய மனிதரோ பெரிய ஸ்திரீகளோ கிடையாது. நாம் எல்லோரும் சகோதரரும் சகோதரிகளுமா? நாம் எல்லோரும் ஒரே அடைப்புகள் இருப்பவர்கள். நாம் பெரியவர்கள் அல்ல. ஒருவர் மற்றவரை பெரியவராக கருதவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. இல்லையா? ஆனால் நாம் எல்லோரும் மனித பிறவிகள். நான் கூறியதை நீங்கள் வியாக்காரம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய ஜீவியம் செய்து அவருக்கு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவதை தவிர வேறொன்றையும் செய்ய வேண்டாம். இப்பொழுது எல்லோருக்கும் அது புரிகின்றதா? ஆமே. உங்கள் முழு இதயத்தோடு அவரை நேசியுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? நான் அவரை நேசிக்கிறேன். நான் நேசிப்பேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனெனில் முதலில் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. தேவனுக்கே துதி உண்டாவதாக. எல்லோருக்கும் நன்றாக புரிகின்றதா? எல்லோரும் விசுவாசிக்கின்றீர்களா? நான் முதலில் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற செய்தியை அளித்தேன் என்பது நினைவிருக்கிறதா? அவர் தமது இரக்கத்தையும் அவர் நல்லவர் என்பதையும் உனக்கு வெளிப்படுத்தியுள்ளாரா? ஆமென். அவரை உங்கள் முழு இதயத்தோடும் அன்பு கூறுவதற்கு கவனமாயிருங்கள். நான் இப்பொழுது வீடு திரும்ப போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதம் முதலாம் தேதியன்று நான் மறுபடியும் இங்கு வருவேன். கர்த்தர் என் இதயத்தை ஏவினால் கோடையின் ஆரம்பத்தில் ஜூன் மாதம் அல்லது அதற்கு அருகாமையில் அல்லது இலையுதிர் காலத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் வர தாமதித்தால் நான் மறுபடியும் வந்து ஏழு கடைசி எக்காலம் செய்தியை அளிக்க நான் ஏழு இரவுகளை ஒதுக்குவேன். உங்களுக்கு அது பிரியமாய் உள்ளதா? நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? தேவன் அதற்கென்று எனக்கு உதவி புரிய நீங்கள் எனக்காக ஜெபம் செய்வீர்களா? சரி, நான் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இந்த பழமையான நல்ல பாடலை நினைவு கூறுங்கள். நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் முதலில் அவர் என்னை நேசித்தார், சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தில்.
Now I want you to bow your head.
இப்பொழுது நீங்கள் உங்கள் தலையை வணங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்காக ஜபம் செய்ய விரும்புகிறேன். உங்கள் போதகர் கூட்டத்தை முடிக்கும் முன்பு உங்களுக்காக நான் ஜபம் செய்ய விரும்புகிறேன்.
May the people, Lord, understand, which I'm sure that there's some that doesn't. But Father, may they know the objective.
எங்கள் பரலோக பிதாவே, ஜனங்கள் இதை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, சிலர் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நான் உறுதியாய் அறிவேன். ஆனால் பிதாவே, இவர்கள் இந்த நோக்கத்தை அறிந்து நீர் அவர்களுக்கு அளித்த கிருபையின் காரணமாகவே இவை வெளிப்பட்டன என்று அறிந்து கொள்ளட்டும். நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினமைகளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அறிவை கொடுத்ததற்காக கர்த்தாவே, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த கூட்டத்திற்கு இங்கு வந்துள்ள யாவருக்கும் நான் ஜபத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, இங்குள்ள யாராவது விசுவாசிக்காமல் இருந்தால் அவர்கள் விசுவாசிகளாக மாறுவார்களாக.
Homes and places of many unbelievers that will differ. But Father, I pray for each one that before
ஒலிநாடாக்கள் மூலம் செய்திகளை கேட்கப் போகும் எல்லோருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவிசுவாசிகளின் வீட்டிலிருந்து ஒலிநாடாக்கள் கேட்கப்படுமானால் நிச்சயம் இது அங்கு கேட்கப்படும். பிதாவே, அவர்கள் தேவதூஷணமான வார்த்தைகளை பேசும் முன்பு முதலில் உட்கார்ந்து வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து சொல்லப்பட்டவைகளை அதனோடு ஒப்பிட்டு அது சத்தியமா இல்லையா என்று உத்தமமாக அறிய முற்படுகின்றனர் என்பதை உம்மிடம் அறிவிக்கட்டும். பிதாவே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவர்களின் அருகாமையிலும் வெளிப்புறத்திலும் மோட்டார் வாகனங்களிலிருந்தும் செய்தியை கேட்டவர்களுக்காகவும் இந்த சிறு பிள்ளைகளுக்காகவும் உள்ளிருந்தவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் எல்லோருக்காகவும் நான் ஜெபங்களை
ஏறெடுக்கிறேன்.
கர்த்தாவே, என் ஜபத்திற்கு நீர் பதிலளித்து அவர்களை ஆசீர்வதிக்க நான் வேண்டுகிறேன். கர்த்தாவே, முதலாவதாக எல்லோருக்கும் நித்திய ஜீவனை அளியும். ஒருவர் கூட இடக்கப்பட்டு போகாதபடிக்கு நான் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். பிதாவே, இம்மகத்தான சம்பவம் எப்பொழுது நிகழும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அடையாளங்கள் தோன்றுவதையும் வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதையும் நாங்கள் காணும் போது அவை எங்கள் இருதயங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக எழுச்சியடைய செய்கின்றது. பிதாவாகிய தேவனே, நீரே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன்.
I pray that you'll help our dear pastor, Brother Neville.
எங்கள் அருமை போதகரான சகோதரன் நெவிலுக்கு நீர் உதவி புரிய நான் மன்றாடுகிறேன். கர்த்தாவே, அவரை கிருபையினாலும் வல்லமையினாலும் அறிவினாலும் நிரப்பி சேகரிக்கப்பட்ட இந்த ஆகாரத்தைக் கொண்டு அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளை போஷிக்க கிருபை செய்யும். கர்த்தாவே, எல்லா வியாதிகளையும் நீர் அவர்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஜனங்கள் நோய்வாய்ப்படும் போது எல்லாவற்றுக்கும் போதுமானதாக உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுதும் எங்கள் பாவ நிவாரணத்துக்காக பலிபீடத்தின் மேல் இருக்கிறது என்பதை அவர்கள் நினைவு கூறட்டும். அவர்கள் உடனே சுஸ்தமாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு அதேரியத்தை அளிக்கும் அல்லது மூடத்தனமான மதவெறி தத்துவங்களை உண்டாக்க தூண்டும் பிசாசின் வல்லமையை அவர்களிடத்திலிருந்து விலக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். சத்துருவின் எல்லா வல்லமைகளிலிருந்தும் அவர்களை விலக்கி காத்துக் கொள்ளும். உமது வசனத்திற்கு திரும்ப எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தாவே, இதை எங்களுக்கு அருளும். கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி புரிய நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நான் சிறிது சிறிதாக மங்க தொடங்கிவிட்டேன். இன்னும் என் வாழ்நாட்கள் அதிகமாக இராது என்பதை அறிவேன். நீர் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் இச்செய்தியை கொண்டு செல்ல நியமிக்கப்பட்டிருக்கும் வரை கர்த்தாவே, அதை உத்தமமும் உண்மையுமாய் செய்ய கிருபை புரியும். நான் இவ்வூழியத்தை முடிக்கும் காலம் வரும்போது அந்த நதியின் அருகாமையில் வந்து அலைகள் புரளும் போது, ஓ தேவனே, இந்த பழைய பட்டயத்தை உத்தமமும் உண்மையுள்ளவரும் சத்தியத்தை முழுவதுமாய் பிரசங்கிக்கும் ஒருவரிடத்தில் ஒப்படைக்க கர்த்தாவே அருள் புரியும். கர்த்தாவே, அதுவரை நான் திடகாத்திரம் உள்ளவனாயும் ஆரோக்கியம் உள்ளவனாயும் தைரியம் உள்ளவனாயும் இருக்க உதவி செய்யும். என் சபைக்கு உதவி புரியும். கர்த்தாவே, எல்லோரையும் என் சபைக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் எல்லோரையும் ஒருமித்து ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடையவர்கள். உமது ஆவி எங்கள் மத்தியில் இப்பொழுது இருப்பதை உணர்கிறோம். எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதிலளிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இப்பூமியில் வாழவிருக்கும் எஞ்சியுள்ள நாட்கள் முழுவதும் எங்களையும் உமது வார்த்தையுடன் உமது ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். தேவகுமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய மகிமைக்காக வேண்டுகிறேன். ஆமென்.
Oh.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவரை நேசிக்கிறேன் என் முழு இதயத்தோடு, ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்ததால். சகோதர நெவில், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.
You have just finished hearing the original Seventh Seal as it was preached in its entirety on Sunday evening, March 24th, 1963, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana. Brother Branham did not want this original recording released. The next day, Monday, March 25th, 1963, Brother Branham went to the motel room of Brother Fred Sothman and Brother James McGuire, who were at that time in charge of making the tapes. Brother Branham told these brothers, "I don't want this message sent out the way it is." After listening to the tape himself, he instructed the brothers to stop the tape at a certain point, and at that point recorded a new portion of approximately 20 minutes in length. This new portion was then used in place of the original ending. This recording was the only released version of the Seventh Seal until 1966. After Brother Branham left the scene, the board of the William Branham Evangelistic Association unanimously agreed to release the tape originally recorded at the Tabernacle. Since that time, both versions have been available. We have now placed this additional message of Brother Branham on one tape with the original Seventh Seal. The next voice you hear will be Brother Branham in the motel room on Monday, March 25th, 1963.
சாத்தான் அதை குறித்து ஒன்றுமே அறியாதது நல்லது. ஏனெனில் அவன் அறிந்திருந்தால் அதை ஆள்மாறாட்டம் செய்திருப்பான். அதுதான் அவன் காரியங்களை செய்ய கையாளும் தந்திரம். ஆகையால் தான் தேவன் முழு உலகிற்கும் பரலோகத்திற்கும் இதை மறைத்து வைத்து யாரும் அறியக்கூடாத விதத்தில் செய்துவிட்டார். தேவன் தாமே அதை வெளிப்படுத்துவார்.
There was a threefold purpose.
ஆறாம் முத்திரையில் மூன்று வித நோக்கங்கள் இருப்பதை இன்றிரவு நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரிடமும் மூன்று வித நோக்கங்கள் காணப்பட்டன. இவை எல்லாவற்றிலும் மூன்று வித நோக்கங்கள் இருக்கின்றன. இது மறுபடியும் மூன்று, ஏழு என்னும் எண்ணிக்கைகளுக்கு நம்மை கொண்டு செல்கின்றன. ஏழு முத்திரைகள், ஏழு கலசங்கள் போன்றவை. தேவனுடைய கணிதத்தில் மூன்று, ஏழு என்னும் எண்ணிக்கைகள் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் குதிரையின் மேல் இருந்தவர்களை கவனியுங்கள். மூன்று குதிரைகள் புறப்பட்டு சென்றன. அவைகளில் ஒன்று வெள்ளை நிறம் கொண்டது, ஒன்று சிகப்பு நிறம் கொண்டது, மற்றொன்றோ கருப்பு நிறமுடையது. நான்காவது குதிரையின் நிறம் எல்லா நிறங்களும் கலந்ததாயிருந்தது. பாருங்கள், மூன்று வித நோக்கங்கள். இப்பொழுது தேவனும் அதையே செய்தார். அவர் அவருடைய சிங்கத்தை அனுப்பும் போதும் அதையே செய்தார். சிங்கம் என்பது அந்தி கிறிஸ்துவிடம் போரிடும் அவருடைய வார்த்தையாயிருந்தது. உபத்திரவ காலத்தில் அவர் காளையை அனுப்பினார் என்று நாம் காண்கிறோம். பலி செலுத்தப்படும் மிருகம். இந்த உபத்திரவ காலத்தில் ஜனங்கள் அடிமைகளாக பணிபுரிந்து தங்களை பலியாக ஒப்புக் கொடுப்பதை மாத்திரமே அவர்களால் செய்ய முடிந்தது. அடுத்த சபையின் காலம் சீர்திருத்தக்காரரின் காலமாகும். அப்பொழுது தேவன் மனித ஞானத்தை அனுப்பினார். மிருகம் மனித தலையை பெற்றிருந்தது. அது சீர்திருத்தக்காரரிலிருந்து புறப்பட்டு சென்ற வல்லமையாயிருந்தது. இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்களா, ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஜனங்கள் சீர்திருத்தக்காரரின் காலத்தில் உண்டாயிருந்த கொள்கையின்படி வாழ்கின்றனர் என்பதில் வியக்கத்தக்கதோ ஒன்றுமே இல்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் வேத கல்லூரிகள் போதித்த விதத்தில் அதை காண்கிறார்கள். அவர்கள் வேத பாட சாலைகள் அதை போதித்திருக்கிற விதத்தில் அதை காண்கின்றனர். ஒரு காலத்தில் அது தேவன் கையாடிய முறையாகும். ஆனால் அந்த காலத்தையோ நாம் கடந்துவிட்டோம். இப்பொழுது நாம் கழுகின் காலத்தில் பிரவேசித்து விட்டோம். இது எல்லாமே வெளிப்பட வேண்டிய காலமாய் உள்ளது.
வெளிப்படுத்தின
விசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் ஏழு வரையிலான வசனங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். இங்கே வெளிப்படுத்தல் பத்து ஒன்று முதல் ஏழில், ஏழாம் தூதனுடைய செய்தியின் நாட்களில் தேவ ரகசியம் யாவும் நிறைவேற வேண்டும் என்பதை நாம் காணலாம். இப்பொழுது திறக்கப்பட்ட ஆறாம் முத்திரையிலும் மூன்று வித நோக்கங்கள் அடங்கியிருப்பதை நாம் காணலாம். இப்பொழுது அம்மூன்று நோக்கங்களும் இவைகளே. முதலாவதாக, உறங்கிக் கொண்டிருக்கும் கண்ணீர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கென உபத்திரவ காலத்தில் பிரவேசிக்க வேண்டும். அவளிடமிருந்து அபிசுவாசம் என்னும் பாவம் போக்கப்பட வேண்டும். செய்தியை அவள் புறக்கணித்ததால் அவள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இது உபத்திரவ காலத்தில் நிகழ்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்திலும் 7 அதிகாரத்திற்கும் இடையே அவள் சுத்திகரிக்கப்பட்டு அவளுக்கு வெண்வஸ்திரம் அளிக்கப்படுகின்றது. அவள் மனவாட்டி அல்ல, அவள் சபையை சார்ந்தவள். செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம், அல்லது கள்ளத்தீர்க்க தரிசிகள் மூலமாய் அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். எனினும் அவர்கள் உத்தம இருதயம் படைத்தவர்கள். தேவன் அவர்கள் இருதயங்களை அறிவார். அவர்கள் உபத்திரவ காலத்தில் சுத்திகரிக்கப்படுகின்றனர். வேறொரு சுத்திகரிப்பின் காலம் வருகிறதை கவனித்தீர்களா? அது இஸ்ரவேலர் ஒன்று கூடும் போது நிகழும். இது இரண்டாம் நோக்கமாகும். உபத்திரவ காலத்தில் தேவன் இஸ்ரவேலரை சுத்திகரிப்பார். அங்கு ஒன்று கூடும் லட்சக்கணக்கானவர்களில் 144,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றனர். தேவன் இஸ்ரவேலரை சுத்திகரிக்கின்றார். பூமி முழுவதும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை கவனியுங்கள். சந்திரனும் நட்சத்திரங்களும் இயற்கையாவும் சுத்திகரிக்கப்படும். அது என்னவென்று உங்களுக்கு புரிகிறதா? பூமியானது சுத்திகரிக்கப்பட்டு தன்னை புதுப்பித்துக் கொண்டு 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தமாகின்றது. 1000 வருட அரசாட்சி வரவிருக்கின்றது. அழுக்குள்ள யாவும் 6 முத்திரையின் போது சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த 7 முத்திரை திறக்கப்படும் போது அதில் 3 வித ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இதை குறித்து நான் பேசுவேன். ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அதுதான் 7 இடி முடக்கங்களின் ரகசியமாகும். பரலோகத்தில் உள்ள 7 இடிகள் இந்த ரகசியத்தை வெளியரங்கமாக்கும். அது கிறிஸ்துவின் வருகையின் போது அது இருக்கும். ஏனெனில் அவர் எப்பொழுது வருவார் என்பதை யாருமே அறியார் என்று இயேசு தாமே கூறியுள்ளார். யூதர்கள் அவரிடம் அதை கேட்டபோது, நீங்கள் கவனித்தீர்களா? நாம் 6 முத்திரைகளை மத்தேயு 24 அதிகாரத்துடன் ஒப்பிட்டு பார்த்தபோது 7 முத்திரை விடப்பட்டதை நாம் கண்டோம். ஏனெனில் அவர் வரும் நாளையாவது நாழிகையாவது தேவன் மாத்திரமே அறிவார் என்றும் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்றும் இயேசு கூறினார். ஆகவே அது எழுதப்படாமல் இருப்பதில் வியப்பொன்றுமில்லை. ஆகவே அவர்கள் ஒன்றும் பேசாமல் வாயை மூடிக்கொண்டனர். அப்பொழுது யாரும் எந்த செயல்களும் புரியவில்லை. தேவ தூதர்களும் அதை அறியார்கள். அவர் எப்பொழுது வருவார் என்று யாருமே அறியார். ஆனால் அவர் வரும் சமயத்தில் இந்த 7 இடிகளின் 7 சத்தங்கள் முழங்கி அந்த மகத்தான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும். ஆகவே அது என்னவென்று நமக்கு தெரியாது. அந்த நேரம் வரும் வரை அது வெளிப்படாது. ஆனால் அது வெளிப்பட வேண்டிய அந்த நாளிலும் அந்த நேரத்திலும் அது திண்ணமாக வெளிப்படும். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவெனில், தேவனுக்கு முன்பாக பயபக்தியுடன் இருந்து அவருக்கு சேவை செய்து கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு அவசியமான யாவற்றையும் கடைபிடித்தலாகும். ஆறாம் முத்திரை நமக்கு திறக்கப்பட்டதை நாம் கண்டோம். நாம் அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த நேரம் வரும் வரை இந்த 7 முத்திரை பொது ஜனங்களுக்கு திறக்கப்படாது என்பதை நாம் அறிந்துள்ளோம். இப்பொழுது இந்த 7 சத்தங்களும் முழங்க தேவன் அனுமதிக்க ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏனெனில் அது சம்பவிக்க வேண்டும். பாருங்கள், கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் தம் கையில் புஸ்தகத்தை வாங்கி அவர் 7 முத்திரையை திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது மறைக்கப்பட்ட ரகசியமாயிருக்கிறது. எவருமே அதை அறியார். ஆனால் அவர் யாருமே அவர் வருகையின் நேரத்தை அறியார்கள் என்று கூறினார். 7 இடிகளில் அடங்கியுள்ள ரகசியத்தையும் அவர்கள் அறியார்கள். ஏனெனில் நீங்கள் பாருங்கள், இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டது. அதை குறித்து அவ்வளவுதான் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். மற்றவையோ வெளிப்பட்டு விட்டன. ஆனால் இதுவோ வெளிப்படவில்லை. நான் அறையில் அமர்ந்து கொண்டிருந்த போது நான் இதை கேட்டேன். இல்லை, 7 இடிகள் வரைக்கும் உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுவதை நான் கண்டேன். அது வரைக்கும் தான் நமக்கு வெளிப்பட்டுள்ளது. ஆகவே இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் தேவனை சேவித்து சரியானவற்றை செய்து நம் வாழ்நாள் முழுவதும் அவரில் அன்பு கூர்ந்து அவரை சேவிப்போம் என்று நான் நம்புகிறேன். தேவன் மற்றவைகளை பார்த்துக் கொள்வார். தேவ கிருபையால் முத்திரிக்கப்பட்டிருந்த 6 முத்திரைகளின் கீழ் அடங்கியிருந்த ரகசியங்களையும் நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் பொது ஜனங்களுக்கு 7 முத்திரையின் ரகசியம் வெளிப்படக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். இப்பொழுது அவருடைய வருகையும் அவர் வரும் நாழிகையும் பூமி அழிதலும் மத்தேயு 24 அதிகாரத்தில் அவர்கள் உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று அங்கே கேட்டனர். அவர்கள் அவரிடம் அந்த கேள்வியை கேட்டனர். அவர் அதை குறித்து சொல்லிக்கொண்டே வந்து முடிவில் 31 வசனத்தில் மத்தேயு 24 அதிகாரம் 31 வசனத்தில் இஸ்ரவேல் ஒரு நாடாக ஒன்று சேரும் என்று அவர் கூறிவிட்டு உடனே ஊமைகளுக்கு செல்கின்றார். பாருங்கள், அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக் கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பின்னர் அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது சமயம் வந்துவிட்டது என்று அறியுங்கள் என்று கூறுகிறார். பாருங்கள், இஸ்ரவேலர் தங்களுடைய சொந்த தாய்நாட்டில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கவனியுங்கள், அவர் இந்த ஏழாம் முத்திரையின் வெளிப்பாட்டையோ கூறாமல் விட்டுவிட்டார். ஆகவே இங்கே இந்த ஏழாம் முத்திரையை அவர் திறந்த போது மறுபடியும் ஒன்றும் சொல்லாமல் விட்டுவிட்டார். எனவே அது இன்னமும் முற்றிலுமான ஒரு ரகசியமாகவே உள்ளது. அது வெளிப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லை. ஆகவே இதுவரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். மற்றவையோ இயேசுத்த மனவாட்டிக்காக பூமியில் மறுபடியும் தோன்றும் நேரத்தில் வெளிப்படும். அச்சமயம் என்னென்ன நேரிடுமோ அது அப்பொழுது புலப்படும். அதுவரை நாம் எல்லோரும் ஜெபசிந்தையுடையவர்களாய் நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் செய்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருப்போமாக. இந்த ஒளிநாடா யாரிடமாவது கிடைக்கப்பட்டால் இதனை கொண்டு ஒரு கொள்கையை உண்டாக்கிக் கொள்ள முயல வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதோ ஒன்றே ஒன்று, தேவனுக்கு தொடர்ந்து சேவை செய்வதே ஆகும். ஏனெனில் இது ஒரு மகத்தான ரகசியமாக இருப்பதால் யோவானதை எழுத தேவன் அனுமதிக்கவில்லை. அதை முழங்கின, அது திறக்கப்படும் என்று வாக்குத்தம் செய்துள்ளார். ஆனால் இதுவரை அது திறக்கப்படவில்லை. தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நான் 8 நாட்களாக அந்த அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் உங்களுக்கு விளக்கின செய்தியை அநேகர் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆவிக்குரிய காரியங்கள் முழுவதும் நடந்து கொண்டே இருந்தனவென்றும் அவைகளை நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள் என்றும் நான் உறுதியாக கூற முடியும். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு அளித்த இச்செய்தி தேவனால் அனுப்பப்பட்டு வேத வாக்கியங்களால் விளக்கப்பட்டு அது உண்மை என்று தேவனால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாகும். ஏனென்றால் நான் இதை பிரசங்கிக்கும் முன்னமே மேற்கு திசைக்கு போக எத்தனைத்திருக்கையில் ஒரு நாள் காலை 10 மணிக்கு கர்த்தனுக்கு ஒரு தரிசனத்தை அருளினார். நான் வந்து உங்களிடம் தரிசனத்தை கூறினேன். அதாவது 7 தூதர்கள் கூட்டமாக வந்த காட்சி. ஆனால் அதன் பொருள் எனக்கு அப்பொழுது விளங்கவில்லை. நாம் அதை நினைவில் வைத்துள்ளோம். இதை நீங்கள் ஐயன்மீர் இதுவா சமயம் என்னும் செய்திகள் அடங்கிய ஒலிநாடாவில் கேட்கலாம். ஆம், அதைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். அந்த 7 தூதர்கள், நான் அப்பொழுது மேற்கில் இருந்தேன். அந்த சிறு செய்தியாளர்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர்கள் கிழக்கு நோக்கி சென்றனர். அடுத்தபடியாக தோன்றிய செய்தியாளர்கள் புறாக்கள், சற்று பெரிய பறவைகள், அவைகளும் கிழக்கே சென்றன. நான் பார்த்துக் கொண்டே நின்றேன். அவைகள் எல்லா நேரத்திலும் என்னோடு கூட இருந்தன. அதுதான் முதலாம் இடுப்பு, இரண்டாம் இடுப்பாகும். இப்பொழுது 3வது மேற்கிலிருந்து பயங்கர வேகத்தில் வந்தது. அவர்கள் என்னை தூக்கிக் கொண்டு சென்றனர். அதுதான் நான் இந்த 7 முத்திரைகளின் ரகசியங்களோடு திரும்ப கிழக்கிற்கு வருதலாகும். ஜூனியர் ஜாக்சனும் தம் சொப்பனத்தில் அவிதமாகவே கண்டார். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை நான் விவரிக்க கர்த்தர் அனுமதித்தார். அந்த கூர்நுனி கோபுரத்தின் உள்ளில் ஒரு வெண்பாறை உண்டாயிருந்தது. அதில் ஒன்றுமே எழுதப்படவில்லை. ஆகவேதான் இத்தூதர்களின் செய்தியோடு பொருந்தத்தக்கதாய் நான் மேற்கு சென்று மறுபடியும் வந்து சபைக்கு அதை வெளிப்படுத்த வேண்டியதாயிற்று. நிகழவிருக்கும் அடுத்த காரியம் இந்த சபையில் தான் நிகழும் என்று நான் கூறினது நினைவிருக்கின்றதா? அது முற்றிலும் அப்படியாகும். நிகழ்ந்த மற்றொரு காரியத்தை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஐயன்மீர் இதுவா சமயம் என்னும் செய்தி அடங்கிய உள்நாடாவை நீங்கள் கேட்டிருப்பீர்களேயானால் ஒரு தூதன் மாத்திரம் என் கவனத்தை அதிகமாக கவர்ந்தான் என்று நான் குறிப்பிட்டு கூறினதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மற்ற தூதர்களோ சாதாரணமாகத்தான் தென்பட்டனர். இவன் மாத்திரம் பிரத்யேகமாக இருந்தான். கூர்நுனி கோபுரத்தின் அமைப்பில் வந்த தூதர்களின் வட்டத்தில் இவன் என் இடது பாகத்தில் இருந்தான். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், அந்த கூர்நுனி கோபுரத்தில் அங்கேதான் அந்த ரகசியமான வெண்பாறை எழுதப்படாமல் இருந்தது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆகவே அந்த தூதர்கள் என்னை தாங்களாகவே அந்த கூர்நுனி கோபுரத்திற்கு கொண்டு சென்றனர். தேவனுடைய ரகசியங்கள் அவர்களுக்கு மாத்திரமே தெரிந்திருந்தன. ஆகவே இப்பொழுது அந்த கூர்நுனி கோபுரத்தை அல்லது கூர்நுனி கோபுரத்தினுள் அடங்கிய 7 முத்திரைகளின் ரகசியமான அந்த செய்தியை வியாக்கியானப்படுத்த வந்த செய்தியாளர்கள் அவர்கள்தான்.
Now the angel was to my left.
எனது இடப்பக்கம் இருந்த அத்தூதன் இடமிருந்து வலம் எண்ணினால் 7ஆம் தூதன் அல்லது கடைசி தூதனாயிருப்பான். அவன் என் இடதுபாகத்தில் இருந்தபடியால் நான் அவனை மேற்கு திசையில் நோக்கி நின்றேன். கிழக்கு நோக்கி வரும் அவன் என் இடதுபாகத்தில் இருப்பான். அதுவே கடைசி தூதனின் செய்தியாகும். மிகவும் கீர்த்தி வாய்ந்தது. அவன் தன் தலையை பின்னால் சாய்த்த வண்ணமாய் கூர்மையான சிறைகள் பெற்றவனாய் என்னை நோக்கி பறந்து வந்தான் என்று நான் உங்களிடத்தில் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதுதான் 7ஆம் முத்திரை. அது இப்பொழுதும் பிரத்யேகமாய்ந்தது. அது இன்னது என்பது நமக்கு இதுவரை தெரியாது, ஏனெனில் அது உடைக்கப்பட அனுமதி இல்லை. ஆனால் இப்பொழுதோ இது எவ்வித கூட்டமாக இருந்தது என்பதை கூட்டத்திலுள்ள ஒவ்வொருவரும் கண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசனத்தின் முனையில் உட்காரும் அளவுக்கு அது சிலிர்ப்புடையதாக இருந்தது. பகல் 1 அல்லது 2 மணிக்கே நீங்கள் இங்கு வந்து முன்னால் உட்கார வேண்டும் என்று கருதி சபையின் கதவுகள் திறக்கும் வரை காத்து நின்றீர்கள். சுவர்களின் அருகாமையில் கால்கள் மறுத்து போக நின்று கொண்டே இருந்தீர்கள். இது என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியாளர்களை அனுப்புதல். ஆகவே அவர்கள் இவைகளை நமக்கு வெளிப்படுத்தி தந்தனர். இவை தேவனுடைய வார்த்தையுடன் முற்றிலும் இணைந்து போவதை கவனியுங்கள். சரியாக, இது சத்தியம் என்பதை உங்களுக்கு உணர்த்த, இது நிகழும் 2 மாதங்களுக்கு முன்னமே அவர் அதை அறிவித்தார். ஒன்றையுமே அறியாதவனாய் நான் மேற்கு சென்று அவர் அளித்த வியாக்கியானத்தை பெற்றவனாய் மறுபடியும் வந்து உங்களுக்கு எடுத்துரைத்தேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் என்னை தரிசனத்தில் கொண்டு சென்ற போது இதை குறித்து ஒன்றையாவது அப்போது எனக்கு அவர் வெளிப்படுத்தவே இல்லை. நான் பயந்து போனேன். நான் மறிக்கப் போகிறேன் என்றும் நான் வெடியில் இறந்து போவேன் என்றும் பயந்திருந்தேன். நீங்கள் பாருங்கள், அப்பொழுது அவர்கள் அந்த ரத்தத்தை எனக்கு விவரிக்க முடியவில்லை. அது தேவையா இருந்த போது அந்த அறையில் எனக்கு வியாக்காரம் கிடைத்தது. அவர் அளித்த வண்ணமாகவே நான் அதை உங்களுக்கு எடுத்துரைத்தேன். ஆகவே நண்பர்களே, நீங்கள் பாருங்கள், தரிசனங்கள் தவறிப்போகிறதில்லை. அவைகள் எப்பொழுதுமே பரிபூர்ணமாய் உள்ளன. அவை முற்றிலும் உண்மை. இப்பொழுது தரிசனமும் வார்த்தையும் சரித்திரமும் சபையின் காலங்களும் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. எனவே எனது அறிவுக்கேற்பவும் தேவனுடைய வார்த்தையின்படியும் அவருடைய தரிசனத்தின்படியும் வெளிப்பாட்டின்படியும் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வியாக்கியானம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று என்னால் உண்மையாகவே கூற முடியும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் எல்லோரையும், உங்கள் ஒவ்வொருவரையும் உண்மையாகவே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் நின்று அந்த நல்ல பழமையான சபையின் பாடலை பாடுவோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அவரை நேசிக்கிறேன் என் முழு இருதயத்தோடு. முதலில் அவர் என்னை நேசித்ததால் சகோதரனவில் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.